கவிஞர்த்தா ஜேசீலனின் கனவுகளின் எல்லை கவிதை நூல் வெளியிட்டரங்கு இனிதே ஆரம்பமாகிறது. இந்த நூல் வெளியிட்டரங்கினுடைய தலைமை பொறுப்பை ஏற்குமாறு கலாநிதி இனா முருகையன ஐயா அவர்களை அன்புடன் வேண்டி விடைபெறுகிறேன்.
கனவுகளின் எல்லை கவிதை நூல் வெளியீட்டு விழாவிலே இப்பொழுது மங்கள விளக்கேற்றுகின்ற நிகழ்ச்சி நடந்து முடிந்திருக்கின்றது. அடுத்ததாக இந்த விழாவுக்கான வரவேற்புரையை திரு செல்வ வடிவேல் அவர்கள் நிகழ்த்த இருக்கின்றார். அவரை மாத்திரமல்ல, இந்த விழாவிலே பங்கு பெற்றுகின்ற எல்லாரையுமே கூட அறிமுகம் செய்ய வேண்டிய தேவை என்பது ஒன்று இல்லை. ஏனென்றால் இங்கு இருக்கின்றவர்கள் எல்லாரும் பல மேடைகளை கண்டவர்கள், பல விழாக்களிலே பங்கு பற்றி அவற்றுக்கு ஒளியூட்டியவர்கள். ஆகையினாலே ஏனைய பேச்சாளர்களை பற்றியும் அறிமுகம் என்று அதிகம் நான் சொல்ல மாட்டேன் என்பதை முதலிலே இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இப்பொழுது திருவாளர் செல்வ வடிவேல் அவர்கள் வரவேற்பை நிகழ்த்துவார்.
என்னை இறைவன் படைத்தான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. என்னை இருந்த பெற்றோரையும் எனக்கு கல்வி தந்த குருமார்களையும் வணங்கி கனவுகளின் எல்லை கவிதை நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்ற பெரியவர்களை வரவேற்கின்ற வரவேற்புரையை ஆரம்பிக்கின்றேன். விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற பெருமதிப்புக்குரிய கலாநிதி ஈனா முருகையன் அவர்களே, ஆசியுரை வழங்க வந்திருக்கின்ற எங்களுடைய ஆசான் ஐயா அவர்களே, வாழ்த்துறை வழங்குவதற்கு வந்திருக்கின்ற மூதறிஞர் திரு க சொக்கலிங்கம் ஐயா அவர்களே, தொடக்க உரை நிகழ்த்த வந்திருக்கின்ற அன்புக்குரிய திரு ஆர் திருமுருகன் அவர்களே, வெளியீட்டுரை நிகழ்த்த வந்திருக்கின்ற பெருமதிப்புக்குரிய பேராசிரியர் ஆனா சண்முகதாஸ் ஐயா அவர்களே, நூல் விமர்சன உரை நிகழ்த்துவதற்கு வருகை தந்திருக்கின்ற திரு ஆனா ஜோகராஜா அவர்களே, திரு கல்வையல் வி குமாரசாமி அவர்களே, திரு சோவண்ணா பத்மநாதன் அவர்களே, இங்கே இந்த விழாவை காணுவதற்கு வருகை தந்திருக்கின்ற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இந்த கனவுகளின் எல்லை என்கிற இந்த கவிதை நூலை பொறுத்த மட்டிலே இந்த நிகழ்வே ஒரு கவிதை வடிவமாக இருப்பது போல எனக்கு காட்சி தருகின்றது. காரணம், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றவர்கள் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்திருக்கின்ற ஒரு மேடையாக நான் இதை காணுகின்றேன். காரணம், இங்கே நூல் விமர்சன உரையை நிகழ்த்த இருக்கின்றவர்கள் அந்த மூன்று பேரும் கவிதை துறையிலே பிரசித்தி பெற்றவர்கள். இந்த விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற கலாநிதி ஐயா அவர்கள் இந்த கவிதை துறையிலே ஒரு தனக்கென ஒரு முத்திரையை பதித்துக் கொண்டவர்கள். மற்றவர்களும் அப்படியே. ஒரு பொதுவாக ஒரு நிகழ்வு நடக்கின்ற பொழுது அந்த நிகழ்வுகளோடு ஒட்டாத பலர் மேடையிலே அமர்ந்திருப்பது வழக்கம். ஆனால் இந்த கவிதை நூல் வெளியீட்டு விழாவிலே இந்த நிகழ்வோடு ஒட்டியவர்கள் மேடையிலே அமர்ந்திருப்பது ஒரு பெருமைக்குரிய ஒரு நிகழ்வாக நான் கருதுகின்றேன். கவிதைகள் என்கிற பெயரிலே சொற்களை மட்டும் காட்டுகின்ற அந்த துறை வளர்ச்சியடைந்து வந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஒரு இளம் கவிஞனுடைய கவிதை நூல் வெளியீட்டு விழா என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. எங்களை பொறுத்தமட்டிலே எங்களுடைய தோட்டத்து ரோஜா செடி ஒன்றிலே முதலாவது ரோஜா பூத்திருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். அந்த ரோஜாவை வாழ்த்துவதற்கு வந்திருக்கின்ற பெருமக்கள் அனைவரும் அந்த ரோஜாவினுடைய அழகை ரசிப்பது மட்டுமல்ல, அந்த ரோஜா இன்னும் செழிப்போடு நமக்கு இந்த சமுதாயத்துக்கு பயன்படுகிற குறையிலே வர வேண்டும் என்கிற வாழ்த்துறையையும் வழங்குவதற்கு வந்திருக்கின்றார்கள். இந்த கவிதைகள் என்கிற அந்த துறையை பொறுத்த மட்டிலே மூன்று பெரும் விற்பன்னுணர்கள் இங்கே விமர்சனம் ஆற்ற வந்திருக்கிறார்கள். இந்த நூலை படிக்கின்ற பொழுது அந்த கனவுகளின் எல்லை என்பதை அவர் எந்த கோணத்திலே மனதுக்குள்ளே வைத்து இந்த கவிதையின் கனவுகளின் எல்லையை வடிவமைத்திருக்கிறார் என்பது அவரைத்தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம். ஆனால் வாசிக்கின்ற ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான கனவு இந்த கவிதைகளிலே தெரிய வரும் என்பது என்னுடைய கருத்து. பின்னாலே அதற்குரிய ஆய்வுகளை செய்கிறவர்கள் அந்த கருத்துக்களை கூற இருக்கின்றார்கள். இந்த வகையிலே வரவேற்புரை என்பதை நீட்டிக்கொண்டு போகாமல் இங்கே வந்திருக்கின்ற பெரியவர்கள் அத்தனை பேரும் இந்த ரோஜாவினுடைய வளர்ச்சிக்கு உதவுகின்ற பெருமக்கள். அவர்கள் அத்தனை பேரும் இந்த மலருக்கு வாசனை சேர்க்கின்ற ஒரு பெரும் பணியை ஆற்றுவதற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாரையும் இங்கே தலைமை தாங்குவவர்களில் இருந்து நூல் விமர்சன உரை ஆற்ற வந்திருக்கின்ற பெருமக்கள் முதற்கொண்டு அத்தனை பேரையும் எங்களுடைய தமிழ் மரபுக்கு அமைய வருக வருக என வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதுபோன்று ஒரு கவிதை நூலுக்கு இவ்வளவு பேர் முன்னாலே வந்து இருப்பது என்பது பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம் போல எனக்கு படுகிறது. சில நூல்கள் வெளியிடுகின்ற பொழுது, அதுவும் முக்கியமாக கவிதை நூல்கள் என்று வருகின்ற பொழுது, ஆக்களை விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நிகழ்வுகள் கூட நடைபெற்றிருக்கின்றது. அப்படி இல்லாமல் அதுவும் இளைஞர்கள் இளம் மட்டத்திலே இருக்கிறவர்களை காணுகின்ற பொழுது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த விழாவிலே சிறப்பு பிரதி கௌரவ பிரதிகளை பெற வருகை தர இருக்கின்ற பிரமுகர்களையும் வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
அடுத்து யாழ்ப்பாணத்திலே இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இலக்கிய வைபவங்கள் எல்லாவற்றுக்கும் பின்னணியாக இருந்து ஆலோசனைகளை வழங்கி ஆசீர்வதிக்கின்ற தகுதியை பெற்றவராகிய ஆசிரியர் சிவராமலிங்கம் பிள்ளை அவர்களை இந்த வெளியீட்டு விழாவுக்கான ஆசிரியை நிகழ்த்துமாறு வேண்டிக் கொள்கின்றேன்.
தலைவர் முதுவரின் கவிஞர் முருகையன் அவர்களே, பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களே, அன்பர் சொக்கன் அவர்களே, திருமுருகன் அவர்களே, ஜெயசீலனுடைய கவிதை நூலை உரையிட்டு அதன் சிறப்பை எமக்கு சொல்ல வந்திருக்கின்ற முப்பெரும் கவிஞர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அடியேன் வணக்கம். இந்த வெளியீட்டு விழாவுக்கு நான் ஆசியுரை வழங்க வேண்டும் என்று வேண்டப்பட்டேன் என்று நான் சொல்லவில்லை. முன்னவே சொல்லி வைத்தார்கள், இறைவனை தேவர்களும் வாழ்த்துகிறார்கள் தாம் வாழ்வதற்காக. ஜெயசீலன் என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவிலே ஒரு ஆசியுரை வழங்குங்கள் என்று சொன்னால், அதுக்கு நான் எந்த விதமான சாக்குப்போக்கும் சொல்லி அதில் இருந்து விடுபட்டுக் கொள்ள முடியாது. காரணம், இங்கு உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும், நான் இந்த இளைஞர்களாலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பழஸ். இவர்களுடைய எழுச்சியையும் இவர்களுடைய அறிவு வீச்சையும் கண்டு மிக மகிழ்வோம். அந்த மகிழ்ச்சிதான் என்னை இவ்வளவு தூரம் வாழ வைக்கிறது என்ற முழுமையான நம்பிக்கை உடையவன். ஆகையினால இந்த நிகழ்வுக்கு ஆசியுரை வழங்குவதற்கு எல்லா விதத்திலும் தகுதி உள்ளவன் என்று அவன் கருதினான் போலும் ஒரு கட்டளை. கவிஞர்கள் ஒரு சமுதாயத்தினுடைய வழிகாட்டிகள் மட்டுமல்ல, ஒரு அழியாத சொத்துக்கள். என்னையே நான் பலமுறை பல ஆண்டுகளுக்கு முன்பு கேட்டதுண்டு, இத்தனை பெரிய இலக்கியங்கள் எல்லாம் தோன்றியிருக்கிற பொழுது மீண்டும் இலக்கியங்கள் கவிதைகள் வேண்டும் தானா என்று ஒரு நினைத்த காலம் ஒன்று உண்டு. ஆனால் இன்று தெரிகிறது, இந்த இளைஞர்களுடைய கவிதை வளத்தினால இன்னும் பல கவிஞர்கள் தோன்றி இந்த தமிழ்தாயை வாழ்த்த வேண்டும் என்பது தெரிகிறது. காலத்தினுடைய வீச்சில, அதனுடைய வேகத்திலே புதிய புதிய சிந்தனைகள் தோன்றுகின்றன. அந்த சிந்தனைகளுக்கு உருவம் கொடுக்கின்ற பொழுது, அது கவிதையாக வருகின்ற பொழுது, அது உள்ளத்தை கவ்வுகிறது. கவிதை என்றால் உள்ளத்தை கவ்வ வேண்டும் என்று சொன்னாள். அந்த முறையில் இந்த இளம் கவிஞர் குலத்தில் தனக்கென ஒரு இடத்தை வைத்துக் கொண்டவர் ஜெயசீலன் அவர்கள். கவிதை வெறும் மொழி தெரிந்தவர்களால் கவிதை எழுதிவிட முடியும் என்று நான் நினைக்கவில்லை. கம்பனும் கூட அவனுடைய கவிதை உச்சநிலை அடைகின்ற இடங்கள் ஒரு 100 இடங்கள் என்று கணக்கிட்டு சொல்லலாம். மற்ற இடங்கள் எல்லாம் கவிதை இல்லை என்று நான் சொல்லவில்லை. அவனுடைய கவிதை அந்த ஜெனித் என்று சொல்வார்கள், மிக உச்சநிலையை அடைகின்ற இடங்கள் ஒரு 100-150 தான். அதை நான் கணித்து வைத்திருக்கின்றேன். அதுபோல கவிதை என்பது உள்ளத்திலே இருந்து தோன்ற வேண்டும். அந்த உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், அது கவிதை உள்ளமாக இருக்க வேண்டும் என்று பொதுவாக சொல்லிவிடுகிறார்கள். அந்த கவிதை உள்ளவென்றால் என்ன என்பது ஒரு பெரிய ஆராய்ச்சி. அதை அவர்கள் சொல்லுவார்கள், பிரின்சிபிள் ஆஃப் சின்சியரிட்டி என்று சொல்லுவார்கள். உள்ளத்தை உள்ளவாறே சொல்லுகின்ற ஒரு துணிவான பண்பு. அந்த பண்பு நிறைந்த கவிஞர்களுடைய மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று நினைக்கிற பொழுது உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறேன். பிழை என்றால் பிழை, சரி என்றால் சரி, வாழ்த்துவதா திட்டுவதா, எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் தாங்கள் நினைத்ததை இதய சுத்தியோடு பேசுகின்றவன் தான் கவிஞன் என்று சொன்னால், அந்த வரிசையிலே அந்த வரிநடும் புத்தகத்திலே ஜெயசீலன் தனக்கென ஒரு இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறான். எப்படிடா உனக்கு இந்த கவிதை வந்தது என்று கேட்டேன். சிரித்து அதுக்கு மறுமொழியே சொல்லவில்லை. பிறகு ஒரு சின்ன ஆராய்ச்சியை போட்டால், அது முருகையனுடைய பட்டறையிலே தீட்டப்பட்ட ஒரு ரத்தினம் என்பதை பிறகு நான் தெரிய முடிந்தது. ஆகவே அது கவிதை வரும், கவிதை வரும் என்று சொல்வதிலும் பார்க்க, அந்த கவிதை அவனால் வளம் பெறுகிறது. இப்படிப்பட்ட ஒரு இளங் கவிஞனை இந்த கல்லூரி ஈன்றிருக்கிறது என்பது எங்களுடைய கல்லூரிக்கு ஒரு பெரிய பெருமை. இத்தனைக்கும் நான் ஜெயசீலனை படிப்பிக்கின்ற வாய்ப்பு, அந்த அரிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் 6ஆம் வகுப்பு பியில அட்மிஷன் கொடுத்தது மட்டும், அந்த அட்மிஷன் சீட்டுக்கு கையெழுத்து போட்டது மட்டும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. ஆகவே அந்த முறையிலே அவன் எனது பழைய மாணவனும் கூட. இன்னும் ஞான பரம்பரையில அவன் என்னுடைய பேரன் என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த இளங்கவிஞன் வளர்ந்து தமிழை வளர்த்து, தமிழை தானும் வளர்ந்து தமிழையும் வளர்த்து, இன்னும் பல கவிஞர்கள் தோன்றுவதற்கு அவன் ஒரு வழிகாலாக இருக்க வேண்டும் என்று நல்லைக்குமரனை வணங்கி அவனை வாழ்த்தி ஆசி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அவருடைய ஆசியுரையை தொடர்ந்து இங்கு சொக்கன் அவர்கள் வாழ்த்துரை வழங்க இருக்கின்றார். முன்பு பேசிய அறிஞர் பெருமகனார் எந்த பள்ளிக்கூடத்துக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் உள்ள ஒரு தொடர்பை தொட்டு காட்டினார். அதை பற்றி விரிவாக பேசினால் இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி பள்ளிக்கூடத்தை சீராதவர்கள் சில நேரம் குறை நினைப்பார்கள். என்றாலும் கூட இங்கே இருக்கின்றவர்கள் பலர் இந்த பள்ளிக்கூடத்திலே இருந்து கிளம்பியவர்கள். அப்படி கிளப்பிவிட்டவர்தான் இப்பொழுது ஆசியுரை வழங்கிவிட்டு இருக்கின்றார். சொக்கன் அவர்களை பற்றி இந்த தலைமுறையிலே உள்ளவர்களுக்கு நன்றாக தெரியாமல் இருக்கலாம். அவர் ஒரு எழுத்தாளர் அல்லது அறிஞர் என்ற விதத்திலே அவரை மூதறிஞர் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அதே நேரத்திலே அவர் இந்த எழுத்தாளர் இயக்கத்தை தொடங்கி நடத்திய முன்னோடிகளில் ஒருவராக இருந்திருக்கின்றார். பலவிதமான சங்கங்கள் தோன்றியிருக்கின்றன. யாழ்ப்பாண தமிழ் எழுத்தாளர் சங்கம் என்ற ஒரு சங்கம் இருந்தது ஒரு காலத்திலே. அந்த சங்கத்தின் செயலாளராகவும் வெவ்வேறு பதவிகளை தாங்கி அவர் ஊக்கமாக செயற்பட்டு வந்த ஒரு காலத்தை நான் நினைவு கூர்ந்து பார்க்கின்றேன். அவரும் பல துறைகளிலும் பயிற்சியுள்ளவர். இன்று அவர் ஜெயசீலனுக்கு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்றார். அவருடைய வாழ்த்துறையை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய தலைவர் நண்பர் முருகையன் அவர்களே, என்னிலும் மூத்து என்னை எப்பொழுதும் வாழ வேண்டுமென்று விரும்பி கொண்டிருக்கின்ற பெருமகன் நண்பர் சிவராமலிங்கம் அவர்களே, பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களே, இங்கு ஜெயசீலனுடைய கவிதைகளை பட்டை தீட்டி அவற்றின் சிறப்புகளை எடுத்துரைக்க வந்திருக்கின்ற அன்பு கவிஞர்களே, இங்கு சபையில் இருக்கின்ற பெரியோர்களே, ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் வந்து அமர்ந்த பொழுது சிவாலிங்கம் ஐயா அவர்கள் வாழ்த்துறைக்கும் ஆசியுரைக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டும் ஒன்றுதானே என்ற மாதிரி சொன்னார். ஆனால் எனக்கு ஒரு வேறுபாடு தெரிகின்றது. அவருடைய ஆசி உரையிலே ஒரு பெரிய ஆசை முன்னெழுந்து நின்றது. வளர்கின்ற வாழ்கின்ற இளம் கவிஞர்கள் கலைஞர்களை அவர்களுடைய திறமைகளெல்லாம் வெளிப்பட வேண்டும் என்ற பேராசையை சிவராமலிங்கம் ஐயா அவர்களுடைய ஆசி உரை தந்தது. என்னுடைய உரை அவர்கள் நீடு வாழ வேண்டும் என்ற அந்த வாழுகின்ற நிலையை கொண்டு நான் செல்ல வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் நான் இங்கு வருவதற்கு சில நிமிஷங்களுக்கு முன் என்னுடைய மகள் ஒரு கருத்தை சொன்னாள். ஒரு காலத்தில் நான் பருத்தித்துறையிலே அளவியல் படிப்பித்தது உண்டு. அந்த மாணவிகள் சிலர் இப்பொழுது பல்கலைக்கழகத்தில் அவளோடு பயின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டார்களாம், உங்களுடைய அப்பா இன்னும் இருக்கிறாரா, இன்னும் இருக்கிறாரா என்று மூன்று நாலு தடவைகள் அவர்கள் கேட்டார்களாம். ஒன்று, அவர்களுக்கு இப்படிப்பட்டவர் இருக்கக்கூடாது என்ற எண்ணமோ அல்லது இருக்கிறாரா என்ற வியப்போ ஏதோ ஏற்பட்டதுனாலே சொன்னார். ஆகவே வாழ்கின்றவன் என்று என்னை காட்டிக்கொள்ள தம்பி ஜெயசீலனை வாழ்த்த வேண்டிய ஒரு தேவையும் எனக்கு இந்த கணத்தில் ஏற்பட்டிருக்கின்றது என்பதையும் இவ்விடத்தில் நான் சொல்லியாக வேண்டும். அடுத்ததாக தம்பி ஜெயசீலனை ரெண்டு வகையில் நான் மிக அணுக்கமாக கொண்டிருக்கின்றேன். ஈழத்திலே ஈழத்து வானொலி எழுந்து குரல் எழுப்பிய காலத்தில் நான் ஒரு கவிதை நாடகம் எழுதினேன். தலையாலங்கானத்து சிறுவன்ற நெடுஞ்செழியனுடைய அந்த வரலாற்றை அடிப்படையாக கொண்டு ஒரு நாடகம் எழுதினேன். அந்த கவிதை நாடகத்தில் அப்பொழுது மிக முதிராத இளைஞனாக இருந்த ஜெயசீலன் நெடுஞ்செழியனாக பாத்திரமேற்று மிகுந்த உணர்ச்சி பூர்வமாக அந்த தன்னுடைய பாத்திரத்துக்குரிய கவிதையை அன்று அரங்கேற்றினார். நெடுஞ்செழியன் அவன் 12 வயதுக்கு முன்பே பால்மனம் மாறாத காலத்திலேயே பெரு மன்னர்கள், முடியுடைய மன்னர்கள் சோழன் சேரன் ஐம்பேறு வேளில் ஆகியவர்களை வஞ்சினம் புகழ்ந்து சென்று என்னிழல் வாழ்னர் செல்நிழல் காணாது கொடியன் எம் இறையன கண்ணீர் பரப்பி குடிபலி தூத்தும் கோலேன் ஆகுக, அதாவது வென்றவி முரசன் அவர்களுடைய முரசத்தை இந்த பெருமன்னர்கள் என்னை இளையன் சிறியவன் பால்மனம் மாறாதவன் என்று சொல்லி போருக்கு வந்திருக்கின்றார்களே, இவர்களுடைய இந்த வெண்வரி முரசத்தை கவர்ந்து இவர்களுடைய இவர்களை நான் வெற்றி கொள்ளாவிட்டால் என் நிழல் வாழ்நர் செல்நிழல் காணாது கொடியன் இறையன கண்ணீர் பரப்பி குடி பழி தூற்றும் கோலியனாகுக என்று வஞ்சினம் புகன்றான். அத்துடன் நிற்கவில்லை. மாங்குடி மருதன் தலைவனாக புலவர் பாடாது ஒழிக என் நிலவரை என்று தொடர்ந்து பாடினான். மாங்குடி மருதன் என்று சொல்லுகின்ற அந்த பெரும் புலவன், தலைவனாக கொண்ட புலவன், இதை கைலாசபதி எடுத்துக்காட்டுவார். இப்படிப்பட்ட சங்கம் போன்ற ஒரு அமைப்புகள் அந்த காலத்தில் இருந்திருக்கலாம், அதுக்கு இந்த பாடல் அடிகள் சார்ந்து என்று கூறுவார். அப்படிப்பட்ட அந்த வீரன், அந்த இளம் வீரனுடைய பாத்திரத்தை ஏற்று அந்த நேரத்திலே அந்த உணர்ச்சி பூர்வமாக அந்த கவிதையை வெளிப்படுத்தி எனக்கும் பெருமை தேடி தந்தவன் என்ற வகையிலே ஜெயசீலன் எனக்கு அணுக்கனானான். இதிலும் பார்க்க மிக முக்கியமான ஒரு இணைவு என்னவென்றால், நல்லூர் முருகனுடைய சன்னதியின் முன்பே கண்ணீர் பரப்பி நின்று வணங்குகின்ற அந்த வழிபாட்டின் போதெல்லாம் நான் காணுகின்ற அந்த முருகனுக்கே தன்னை அர்ப்பணித்திருக்கின்ற ஒரு முருகன் அடியான் என்ற வகையிலும் அவருக்கும் எனக்கும் அணுக்கம் உண்டு. அவருடைய இந்த தொடக்க பாடலே கூட ஒரு அருமையான கருத்தை சொல்லுகின்ற, எனக்கு முதலே பார்த்தோடனே அது அபசகுனம் போய் சொன்ன, உலகத்தை நம்ப மாட்டேன் என்று சொல்லுங்க. என்னப்பா இப்படி எடுத்த உடனே நம்ப மாட்டேன்? மாணிக்க பாசகர் பெருமான் சொன்னது போல, உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனாவும் இனி அமையும் என்று கூறியது போல, உலகத்தை நான் நம்பேன் என்று இவன் சொல்லுகின்றானே இளைஞன். உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்தின் நம்பிக்கை வைக்காமல் எப்படி இவர் வாழ்க்கையை கொண்டு செல்ல போன்ற அந்த கேள்வி எனக்கு எழுந்தது. ஆனால் தன்னையே நம்ப மாட்டேன் என்று அங்கே அடுத்த கருத்து வருகின்றது. இது என்னப்பா, இப்படிப்பட்டவன் எப்படி பெரும் கவிஞனாக இருக்க முடியும்? தன்னை நம்பவில்லை, உலகத்தை நம்பவில்லை, இப்படிப்பட்டவன் எப்படி கவிஞனாக முடியும் என்ற கேள்வி எனக்கு எழுந்தது உண்மை. ஆனால் அந்த முடிவிலே நான் நம்புகின்ற ஒருவன் நீயே. வேண்டேன் வேண்டேன் என்று பாடிய மணிவாசக பெருமானுடைய அந்த குரலின் எதிரொலி போல, உலகத்தில் நம்பற்குரியவர் ஒருவரேதான், அவன் நல்லை முருகனே என்ற அந்த முடிவை கொண்ட ஓர் இளைஞன், அவன் நன்றாக வாழ்வான், வாழ்த்த வேண்டும் என்ற தேவையும் எனக்கு ஏற்பட்டது. நல்லை முருகனை நம்பியவர் வாழ்ந்தே தீருவார்கள். அந்த வகையில் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை ஜெயசீலனுக்கு மிகுந்த அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் ஒரு கருத்தை நான் முன்வைக்க வேண்டித்தான் இருக்கின்றது. முருகையனிடம் சென்று கவிதை யாப்பு பற்றியும் கவிதைகளை பற்றியும் கலந்துரையாடி அவருனாலே தீட்சை வைக்க பெற்றவர் என்ற பெருமை ஜெயசீலனுக்கு உண்டு என்று சிவானந்தம் ஐயா அவர்கள் அழகாக எடுத்துரைத்தார்கள். அது உண்மையிலேயே ஜெயசீலனுக்கு ஒரு பெருமைதான். இதனால் என்ன நடந்திருக்கிறது என்றால், இந்த கவிதையினுடைய யாப்பு கட்டுக்கோப்புகள் எந்த இடத்திலும் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. அவ்விதமில்லாத கவிதைகளை ஏளனக்கண் கொண்டு பார்ப்பதும், அவை கவிதைகள் அல்ல என்று சொல்லுகின்ற துணிவும் ஜெயசீலனுக்கு ஏற்பட்டிருக்கின்றன. முருகையன் கையாளுகின்ற, மௌனகுரு கையாளுகின்ற சில புதுமைகள் கவிதைகளிலே உண்டு. கவிதைகளை அவற்றிற்குரிய அந்த சீர்களோடு அமைந்த பழைய வடிவத்தில் அமைத்துக் கொள்ளாமல், உணர்ச்சிகளுக்கு ஏற்ப சொற்களை சீர்களை பிரித்து காட்டினாலும் கூட மூல ஓசை வழிவாது அமைக்கின்ற ஒரு சிறப்பு முருகையன் போன்றாருக்கு உண்டு. அந்த வகையை ஜெயசீலன் பின்பற்றாவிட்டாலும் கூட அவனிடையே இருக்கின்ற ஒரு தன்னம்பிக்கை, ஒரு உறுதிப்பாடு, யாப்பு அமைந்த கவிதைகளைத்தான் ஆக்க வேண்டும், அப்படி அல்லாதவை கவிதைகள் அல்ல என்ற ஒரு நம்பிக்கை முருகையனூடாக ஊட்டப்பட்டு அவனுடைய பாடல்கள் எங்கும் அது சிறப்பாக அமைந்திருப்பதும் என்னுடைய வாழ்த்துக்குரியதாகின்றது. சொல்கின்றார், குத்து விளக்கின் ஒளி போல இங்கு எனக்கு இந்த ஒளி இல்லாதபடியினாலே சங்கடங்கள் இருக்கின்றன. புத்தீசல் போல புறப்பட்டு சொற்சிலம்பம் விற்போல் நடத்தும் வெளிகளால் பொற்பழிந்து போனாலும் ஓரால் புறப்பட்டு பாரதி போல் சீராட்டின் பூப்பாய் சிரித்து. ஆகவே ஜெயசீலன் இப்பொழுது அந்த ஓராளாக மாறிக்கொண்டிருப்பது போல இருக்கின்றது எனக்கு. அதாவது அந்த ஓராள் புறக்க வேண்டுமென்ற அந்த யானை கற்பம் போல ஒரு கற்பத்தை, அந்த பிரசவ வேதனையை எங்களுடைய ஜெயசீலன் பெற்றிருப்பதாக நான் நினைக்கின்றேன். ஆனாலும் இவ்வளவத்தையும் நான் சொல்லி என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை கூறினாலும் இன்னும் சில படிகள் அந்த முன்னேற வேண்டும் என்ற அவாவும் எனக்கு இதை படித்த பொழுது தோன்றியது. என்னவென்றால், இந்த வெண்பா என்று சொல்வது, அதை பற்றித்தான் நான் சில கருத்துக்களை கூற விரும்புகின்றேன். வெண்பாவை அமைக்கின்றது ஒரு கவிஞனுடைய கவித்துவத்தை நான் சொல்ல மாட்டேன், அவனுடைய யாப்பினுடைய அறிவுத்திறன் அங்கே மிகவும் முக்கியமாக வேண்டப்படுகின்ற தமிழ் பாக்களுக்குள்ளே வெண்பா முக்கியமானது என்பது என்னுடைய கருத்து. தவறாக விளங்க வேண்டாம், வெண்பா பாடுபவனெல்லாம் கவிஞன், வெண்பாதான் கவிக்கு உச்சம் என்று நான் சொல்லவில்லை. வெண்பாவை இயற்றுவதற்கு சில அடிப்படையான அறிவுத்திறன்கள் தேவைப்படும். அந்த வகையிலே ஜெயசீலன் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் ஒரு கருத்தை நான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. வெண்பாவிலே இந்த குச்சியலுகரம் வருகின்ற இடங்களில் அடுத்து உயிரெழுத்து வருகின்ற அந்த நிலை, அந்த பாடலுடைய யாப்பு ஓசையை குன்றச் செய்துவிடும். இங்கே பல இடங்களிலே அதை நான் கவனித்திருக்கிறேன். நான் இப்பொழுது வாசித்து காட்ட முடியாத நிலையிலே உள்ளேன். ஆனால் ஒன்று தெரிய வேண்டும், இங்கே இருக்கின்ற கவிஞர்கள் இலக்கணம் அறிந்தவர்கள், வெண்பாவிலே ஒரு சீர் குட்டியலுகலத்தில் முடியுமேயானால் அடுத்து வருவது உயிரெழுத்திலே தொடங்கக்கூடாது. தொடங்கினால் அங்கே ஒரு விட்டிசைப்பு நேரும். அது ஒன்று. இரண்டாவது, ஒரு நாள் எனக்கு மிகவும் ஒரு குஷி பிறந்தது என்னவென்றால், திருவள்ளுவருடைய குரல் வெண்பாவிலே நான் ஒரு பிள்ளையை கண்டுபிடித்து விட்டேன் என்று எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த சுவாமிநாதியரிடம் சென்ற அந்த வெள்ளைக்காரனை போல பிறகு பார்த்தால் நான் தலைகீழாக விளநீர்ந்தது. குட்டியலுகரம் திரிந்து குட்டியலுகரமாகும் இடங்களில் தொடர்ந்து நிலை அசை வரலாம் என்று விதி உண்டு. ஆகவே குட்டியலுகரமாக திரிந்த அந்த சீரை அடுத்து வந்த சீர் நிலையில் அமைந்தது முற்றமுழுக்க சரி என்று நான் அறிந்து கொண்டேன். நான் முதலில் நினைத்தது திருவள்ளுவர் இங்கே பிளவிட்டு விட்டார். குட்டியலுகரத்துக்கு முன்னால் நிலை அசை வந்த பொழுது இங்கே மூன்று அசை சேர்ந்த காய்ச்சீர் வந்து புற இப்படி நேர்ந்து விட்டது என்று நான் மனதுக்குள்ளே நினைத்த பொழுது வள்ளுவர் எனக்கு நல்ல குட்டு தந்தார். நான் இது ஏன் சொல்லுகின்றேன் என்றால், எங்களுடைய பழமையான அந்த மரபுகள், அதாவது பரந்துபட்ட ஓசை என்று சொல்கிறார் பேராசிரியர், சேட்புலத்தில் இருப்பவனுக்கும் இது இன்ன யாப்பிலே அமைந்த கவிதை என்று தெரிவது அதனுடைய அந்த ஓசையினாலேதான். அந்த ஓசை அமைப்புக்கு சில கட்டுப்பாடுகள் உண்டு. உண்மையிலே எவ்வளவு சொல்லுகின்றேன், எனக்கு மிக கவலை, அண்மையிலே ஒரு பாட்டிலே என்னுடைய தலை தட்டிவிட்டது. அங்கே மிகு தம்பி என்று வந்து புறக அப்பாலே நான் நிலையிலே தொடங்குகின்ற ஒரு சீலை தொடங்கின பொழுது அங்கே தலை தட்டிவிட்டது எனக்கே தெரியும். நானே பிழை விடுகின்றேன். இத்தனை ஆண்டுகள் அனுபவத்தின் புற கூட வெண்பாவை எழுதும் பொழுது பிழைவிட நேர்கின்றது. ஆகவே தம்பி பிழைவிட்டான் என்று நான் சொல்லவில்லை. இன்னும் அதாவது இப்பொழுது அந்த எங்களுடைய பேராசிரியர்களுடைய வினாக்கள் எல்லாம் வரும் இந்த வாக்கியங்களிலே குற்றியலுகரத்தை எல்லாம் பிரித்து எழுதுகின்ற முறைதான் இப்பொழுது மேலோங்கி நிற்கின்றது என்றெல்லாம் அதுக்கு வினாக்கள் கூட தயாரிப்பார்கள், உண்மை. ஆனால் இந்த ஓசையை உயிர் நாடியாக கொண்டிருக்கின்ற எங்களுடைய பழைய பாக்கள் பாவினங்கள் அவற்றை அப்படித்தான் நாங்கள் ஆக்குகிறோம் என்று ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு சுய நம்பிக்கையும் இருக்குமே. ஆனால் அந்த நம்பிக்கையோடு அதை செய்யும் பொழுது சரியாக செய்ய வேண்டும். ஏனென்றால் அவன் ஒரு விஞ்ஞான மாணவன். பெர்ஃபெக்ஷன் என்றது மிக முக்கியமானது என்பதை ஜேசனுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆகவே ஒரு வெண்பாவை அதே மாதிரி தான் சில சொற்களை கையாளும் பொழுதும் இப்ப எந்த என்று கையாண்டிருக்கின்றார். என் சக தன் என்றன் உரிமை எம் சக தன்னண்டு வரக்கூடாது, அது எம் தமிழ் வர வேணும். இப்பொழுது பெரும்பாலும் எந்த என்ற சொல்லி வருகின்றது. இப்படி சில சொற்களை நான் சொல்லலாம், நான் சொல்லவில்லை. ஆனால் அதை சரியாக ஜீரணிப்பான் ஜெயசீலன் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டாதலினாலே இப்படியான பிழைகள் எதிர்காலத்தில் அவரால் தவிர்க்கப்படுவது அவசியம். இனி இன்னும் ஒரே ஒரு கருத்து, இந்த கவிஞன் என்றவன் சென்ன தன்னுடைய பெயரிலேயே அந்த ரெண்டு அம்சங்களை அமைத்திருக்கிறார், ஒன்று ஜெயம் மற்றது சீலம். ஒரு கவிஞன் ஜெயத்தை அடைய வேண்டுமானால் அவன் சீலமுடையவனாக இருக்க வேண்டும். சிவபெருமானையே சொல்லுகின்றார்கள், இந்த உலகத்துக்கெல்லாம் சீலங்களை அமைக்கின்ற அவனையே சீலந்தான் பெரிதும் உடையானை அழந்தான் உகந்து அவன் செய்வான் என்று தொடங்குகின்ற பாடல், சீலந்தான் பெரிதும் உடையானை. ஏன் சீலமுடையவன் ஆழத்தை அமுது செய்து தேவர்களுக்கு தான் நஞ்சை உண்டு இதை கொடுக்கின்ற தியாக சீலம், அமுதத்தை அமரருக்கு வழங்கி தான் நஞ்சுண்டானே அந்த தியாக சீலன் எங்களுடைய தியாகராஜன். ஆகவே ஒரு சிறந்த கவிஞன் சீலனாகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறில்லை. ஆகவே வெற்றி பாதையில் நடைபோட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய இளம் கவிஞன் ஜெயத்தை அடைய சீலனாக விளங்க வேண்டும், அவருடைய கவிதைகளில் அந்த சீலம் வெளிப்பட வேண்டும் என்ற என்னுடைய பேரவாவினை கூறி எனக்கும் அவனுக்கும் உயிர் நாடியாக இருந்து நெல்லை முருகனுக்கு வணக்கம் நன்றி.
சுக்கனையா அவர்கள் தம்முடைய அன்பின் காரணமாக சற்றே விரிவாகவே இந்த வாழ்த்துரையை வழங்கியிருக்கின்றார். அதற்கு நாங்கள் எல்லோரும் நன்றி பாராட்டுவோமாக. அடுத்ததாக இங்கு ஆறு திருமுருகன், நான் ஒரு திருமுருகன், இவர் ஆறு திருமுருகன். இந்த ஆறு திருமுருகன் இப்பொழுது இந்த விழாவை தொடக்கி வைப்பார். அதாவது முதலாவது தொடக்கம் விளக்கோடு தொடங்கிட்டு இப்பொழுது இப்பொழுது நடந்ததெல்லாம் முகப்பு பாயிரம், இனித்தான் விழா தொடங்கப் போகின்றது. திருமுருகன் விழாவை தொடக்கி வைப்பார், அவர் இப்பொழுது தொடக்க உரை நிகழ்த்துவார்.
பெருமதிப்புக்குரிய தலைவர் கலாநிதி முருகையனையா அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற எங்களை போன்றவர்களை உருவாக்கி இருக்கின்ற ஆசிரியர் பிரான் சிவராமலிங்க பிள்ளையா அவர்களே, சொக்கனையா அவர்களே, பேராசிரியர் சண்முகதாஸ் ஐயா அவர்களே, கவிஞர் பெருமக்களே, அவையில் இருக்கின்ற பெரியோர்களே, தம்பி ஜெயசீலன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். கனவுகளின் எல்லை என்கின்ற தலைப்பிலே கன்னி வெளியீடாக தம்பி ஜெயசீலன் அவர்கள் வெளியிடுகின்ற இந்த கவிதை நூலின் தொடக்க உரையை ஆற்றுமாறு என்னை முருகையன் ஐயா அவர்கள் இந்த இடத்திலே கூப்பிட்டிருக்கிறார். முருகையன் ஐயா அவர்கள் என்னை விளிக்கின்ற போதே எனக்கு தந்த இந்த பாத்திரத்தை அவர் தனக்குள்ளே வாங்கி விளித்ததை நான் அனுபவித்தேன். திருமுருகனுக்கு இந்த மேடையிலே ஒரு உரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தம்பி ஜெயசீலன் தொடக்க உரை தந்திருக்கின்றாரே, இனித்தான் இந்த நிகழ்ச்சி தொடங்கப் போகின்றதா என்கின்ற கேள்வி உங்கள் எல்லோரிடத்திலும் இருக்கும். ஆனால் அவர் இந்த தொடக்க உரையை தந்தது எனக்கு பொருத்தம் என்று நான் கருதுகிறேன். காரணம் என்னவென்றால், ஜெயசீலன் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவனாக இருக்கின்ற போது அகில இலங்கை கம்பன் கழகத்தினுடைய சார்பில் பேச்சு போட்டியையும் கவிதை போட்டியையும் நடத்துகின்ற பொறுப்பு எனக்கு கிடைத்தது. எங்களுடைய ஆசிரியர் பிரான் தேவன் யாழ்ப்பாணம் அவர்கள் சார்பில் பேச்சு போட்டியும், வித்துவான் ஆறுமுகம் அவர்கள் சார்பில் கவிதை போட்டியையும் நானே முன்னின்று பொறுப்பாக அந்த போட்டிகளை நடாத்தினேன். ஜெயசீலன் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவனாக கவிதை போட்டியிலே முதல் முதல் பங்கு பற்றினார். அந்த கவிதை போட்டியிலே மாணவனாக கலந்து கொண்ட ஜெயசீலன் கவிதை தொடங்குகின்ற போது இரண்டு பேருக்கு முதலிலே வணக்கம் தன்னுடைய கவிதையிலே சொன்னார். ஒருவர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே ஆசிரியராக இருந்து இப்பொழுது வன்னியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கவிஞர் சாவே பஞ்சாச்சரம் அவர்கள், மற்றவர் கவிஞர் முருகையன் அவர்கள். சாவே பஞ்சாச்சரம் அவர்களுடைய கவிதை அடிகளையே சொல்லி எனக்கு கவிதந்து நான் கவிதை எழுதுவேன் என்று என்னை கல்லூரியிலே கண்டுகொண்ட என் குருவுக்கு நன்றி என்று சாவே பஞ்சாச்சரத்தை அவர் அந்த போட்டி கவிதையிலே முதலில் விழித்தார். பின்பு முருகையனை தத்தி தத்தி நான் கவிதை பாடுகின்ற போது தடுமாறிய போது போய் கேட்டபோது முருகையன் எனக்கு கவிதை சொல்லித்தந்தார் என்று ரெண்டு பேரையும் விழித்து கம்பன் விழா போட்டியிலே அவர் கவிதை படித்து தங்கப்பதக்கம் பெற்றார். எனவே ஜெயசீலன் முதல் முதல் மேடு ஏறி ஒரு கவியரங்கத்திலே கம்பன் விழாவிலே கலந்து கொள்ளுகின்ற போட்டி நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தவன் என்ற வகையிலே அவருடைய இந்த நூலினுடைய அரங்கேற்ற விழாவை தொடக்கி வைக்கின்ற பேறு எனக்கு கிடைத்திருப்பது பொருத்தமாக இருக்கின்றது. ஜெயசீலன் நல்ல கவிஞன் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. பத்திரிகையிலே கடந்த காலங்களிலே எழுதப்பட்ட கவிதைகளிலே பல பேருடைய கவிதைகள் எத்தனையோ பேர் விமர்சிப்பார்கள். சொக்கனையா என்றால் என்ன, இன்னும் பெரியவர்கள் என்றால் என்ன, பேப்பர்ல வர்ற கவிதை என்ன, சில பேர் கவிஞர் என்று போடுறபடியால் சில பேர் கவிதையை எழுதியிருக்கிறார் என்று யோசிக்க வைக்கிறது என்றெல்லாம் சொக்கனையா அவர்கள் மேடையிலே சமீப காலத்திலே பேசினார். ஆனால் ஜெயசீலனுடைய கவிதையை பற்றி குறை சொல்லுகின்றவர்கள் மிக மிக என்னுடைய காதுக்கு எட்டவில்லை. ஆர் இந்த இளைஞன் ஜெயசீலன் நல்ல ஆழமாக எழுதுகிறான். நாட்டு சூழ்நிலையிலே சில விடயங்களை ஏதோ ஒரு கெட்டித்தனமாக தன்னுடைய உள்ள குமுறல்களை சொல்லுவதற்கு முயற்சி செய்கின்றான். மறைமுகமாக செய்திகளை சொல்லுவதிலே நுட்பம் வாய்ந்த ஒரு கவிஞனாக ஜெயசீலன் விளங்குகிறான் என்பது கவிதையை பற்றி கவிதையை உணர்கின்ற ரசிகர்கள் மத்தியிலே இன்றைக்கு ஜெயசீலனுக்கு ஒரு தனியிடம் உண்டு. அந்த வகையிலேதான் அவர் படைத்திருக்கின்ற புத்தகத்தை பற்றி நான் அதற்குள்ளே இறங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பெரியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு கவிதை, ஜெயசீலன் ஒரு பூனைக்குட்டியை தெருவிலே அடித்துவிட்டு போய்விட்டார்கள். இரண்டு பூனைக்குட்டிகள் ஏற்கனவே அந்த பூனைக்கு குட்டிகளாக இருக்கின்றது. இப்போ அந்த பூனைக்கு காயம் வந்தாலும் பரவாயில்லை, அந்த பூனையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். எங்களுக்கு தெரிந்தவர்கள் காணாமல் போனவர்களுடைய குடும்பம் படுகிற துன்பம் என்று அந்த சாயலே பூனையை காட்டி மனிதர்களுடைய அவாவை இந்த சூழலுடைய துன்பத்தை காட்டுகின்ற ஒரு கெட்டித்தனமான கவிஞனாக நாட்டு சூழலை அவலங்களை அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது தவிக்கின்ற ஒரு கவிஞனாக அதே நேரத்திலே ஏதோ ஒரு விதத்திலே இந்த செய்தியை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று தன்னுடைய சிந்தனையை சொல்லுகின்றவராக ஜெயசீலன் விளங்குகின்றார். ஜெயசீலனுடைய கவிதைகள் வாழும். கனவுகளின் இல்லை என்கின்ற இந்த பெரிய இல்லையிலே நின்று அவர் கவிதை பாடியிருக்கிறார். இன்றைக்கு புதுக்கவிதையை பற்றி, மரபு கவிதையை பற்றி எத்தனையோ எல்லாம் விமர்சனங்கள் பேச்சு அந்த செய்திகளை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சென்ற மாதம் சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக தமிழாசிரியர் மகாநாட்டிலே பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அங்கே பெரிய பேராசிரியர் அகத்தியலிங்கம், பேராசிரியர் ராஜாராம் போன்றவர்கள் எல்லாம் கலந்து கொண்ட இடத்திலே ஒரு புதுக்கவிதையை பற்றி சொன்னார்கள். புதுக்கவிதையை ஏற்கிறீர்களா, அல்லது இந்த இலக்கண மரபிலே இருந்து எழுதப்படாத கவிதையை கவிதை என்று ஏற்பீர்களா என்று சபையோரிடத்தில் இருந்து பெரியவர்களை நோக்கி கேள்வி வந்தது. அப்பொழுது பேராசிரியர் அவர்கள் ஒரு விளக்கம் சொன்னார்கள். அந்த விளக்கம் என்னவென்றால், ஒரு புதுக்கவிதை ஒருவன் எழுதியிருந்தான் தன்னுடைய மாணவன், கந்தையானாலும் கசக்கி கட்டு, கசக்குகின்ற போது எதனை கட்டுவது. இது ஒரு கவிதை. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கசக்குகின்ற போது எதனை கட்டுவது? இப்பொழுது இந்தியாவில் இருக்கின்ற துன்பத்தை இவன் இப்படி ஒரு கவிதை வரி போல எழுதினான். இதுக்குள்ள மரபு இருக்கா புதுசு இருக்கா என்று இல்லை, இதுக்குள்ளி ஒரு ஆழமான கருத்து இருக்குது, இதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா என்ற உடனே சபையிலே கேள்வி கேட்டவர்கள் எல்லாம் அப்படியே உட்கார்ந்து விட்டார். இந்த அளவுக்கும் கவிதை உண்டு. எங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லுவதற்கு வரம்பை மூறிய எல்லையில் நின்று வார்த்தைகளாக வடிக்கின்ற கவிதைகளும் இன்றைக்கு உண்டு, மரபை போணுகின்ற கவிதைகளும் உண்டு. இரண்டையும் கைவந்தவனாக இருக்கின்றவர் தம்பி ஜெயசீலன். அவருடைய இந்த படைப்பை இன்றைக்கு நீங்கள் அரங்கேற்றுகின்ற இந்த விழாவிலே ஜெயசீலனை அன்றைக்கு மாணவனாக கவிதை போட்டியிலே அவரை தெரிவு செய்து அவரை வாழ்த்திய அந்த கம்பன் கழக குடும்பத்திலே அந்த போட்டிகளுக்கு பொறுப்பாக இருந்தவன் என்ற வகையிலே இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி ஜெயசீலனுடைய படைப்புகள் வெற்றியளிக்க வேண்டும், அவர் எதிர்காலத்திலே இன்னும் பல சிந்தனைகளை இந்த உலகத்துக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஆரதி முருகன் அவர்கள் தொடங்கி வைத்துவிட்டார். இப்பொழுது தலைமை உரை ஆற்ற வேண்டி இருக்கின்ற காரணத்தினாலே அந்த பலகைக்கு பின்னால் மறைந்து கொண்டு நின்று ஏன் பேசுவான் என்ற ஒரு எண்ணத்தினால் இந்த நுணுக்கு பன்னியை அப்படித்தான் நாங்கள் சரியான விஞ்ஞான தமிழிலே சொல்லுவோம். இந்த நுணுக்கு பன்னி என்று சொல்லப்படுகின்ற பலரும் சொல்லுகின்ற இந்த மைக்ரோஃபோனை முன்னுக்கு வைத்து உங்கள் மன் சில சொற்கள் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த விழாவிலே பேசுவதற்கு நான் எந்த விதமான குறிப்புகளையும் எடுத்து கொண்டு வரவில்லை. ஏனென்று சொன்னால் மிகவும் திறந்த மனத்துடனே தான் இந்த உரையை ஆற்ற வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். பல பேரும் சொல்லிவிட்டார்கள், இது முருகையனுடைய பட்டறை, முருகையன் பட்டது அப்படி இப்படி என்று சொல்லலாம். நான் இந்த இடத்திலே எடுத்து சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், ஜெயசீலன் கவிஞன், கவிஞனாக முழுமலர்ச்சி பெறுவதற்கு முன்பே அந்த கவிதை உந்தலை பக்குவமாக எப்படி வெளிக்கொணர்வது என்ற உத்திகளையும் உபாயங்களையும் மாத்திரமல்லாமல் அதன் இரகசியங்களையும் அறிய வேண்டும் என்ற ஆவல் மிகுந்தவனாக இருந்தவன் ஜெயசீலன். ஜெயசீலர்கள் பல பேர் இருக்கலாம். இவன் ஆறு சொன்னால் த ஜெயசீலன், மன்னவன் கந்தப்பு ஒரு நெல்லியடியிலே அறிவிப்பு செய்யும் பொழுதெல்லாம் இந்த எங்களுடைய ஜெயசீலனை கூப்பிடுகின்ற பொழுது த ஜெயசீலன் என்று தான் கூப்பிட்டுக் கொண்டிருந்தார். அப்ப த ஜெயசீலன் என்று சொன்னால் வேற ஜெயசீலர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பற்றி ஒன்றும் சொல்ல இது சும்மா பகடிக்காக சொல்றேன். ஏன்னா இப்படி இப்ப பிராக்கெட்டுகளை இப்படியும் போட்டு போட்டு தான் பேச வேண்டி இருக்கு, அல்லது கொஞ்சம் சிரமம். சரி, உண்மையிலே நான் பொறுப்பல்ல ஜெயசீலனுக்கு. ஜெயசீலன் என்னிடம் என்னோடு கதைத்திருக்கிறார், அவர் சில விடயங்களை பற்றி கலந்துரையாடி இருக்கிறார், நான் சில நுணுக்கங்களை சொல்லி கொடுத்திருக்கின்றேன், பல புத்தகங்களை நான் கொடுத்திருக்கின்றேன், பல என்று சொல்ல முடியாவிட்டாலும் சில புத்தகங்களையாவது கொடுத்திருக்கின்றேன். ஏற்கனவே வந்த கவிதைகள் எப்படி இருக்கின்றன என்பதை படித்து அறிந்து கொள்வதற்கும் அதை பற்றி அவராகவே தேடி தமது கவிதை கோட்பாட்டையும் தமது கொள்கையையும் தமது கவிதை ஆக்க நடைமுறையையும் அமைத்துக் கொள்ள வேண்டும், அவரே தம்முடைய வழியை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருக்கு முன்னால் நான் பலவற்றை கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன். ஐ ஹாவ் எக்ஸ்போஸ்ட் ஹிம் டு ஏ சர்டன் ஏரியா. அப்ப அந்த வேலையை நான் செய்யும் பொழுது அவர் யாப்போசையை பற்றி அறிய வேண்டும் என்ற ஆவல் கொண்டவராக இருந்தார். அதிலேயும் யாப்பு முழுவதையும் அவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமென்றோ அல்லது இப்பொழுது உள்ளவர் எல்லாருக்கும் இந்த யாப்பிலக்கணம் முழுவதையும் யாப்பரங்கல காரிகையே அல்லது இப்படி இலக்கணங்கள் இருக்கின்றன, இந்த இலக்கணங்களை எல்லாம் இவர்கள் படிக்க வேண்டும் என்றோ நான் கருதவில்லை. உண்மையிலே ஒருவர் இந்த இலக்கணங்கள் எல்லாம் தோன்றாத ஒரு காலம் இருந்துதானே இருக்க வேண்டும். கல் தோன்றி மண் தோன்றா காலம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அந்த மண் தோன்றா காலம் என்று அந்த அளவு தூரத்துக்கு போகாவிட்டாலும் எங்களுடைய மனித குலம் உதித்து அது உலகத்திலே நடமாடிக்கொண்டிருந்த பொழுது இந்த கவிதை என்று அல்ல கலை என்று கவிதை என்று ஒன்று தோன்றாத காலம் இருந்திருக்க வேண்டும். இலக்கணம் தோன்றாத ஒரு காலத்திலே தான் இலக்கியம் தோன்றியிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் முதலிலே வந்து இது நாங்கள் அந்த புராண கதைகளின்படி அந்த அவர் இதை அருளி செய்ய அதிலிருந்து இப்படி வந்தது என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்றேன் என்று சொன்னால் அது கொஞ்சம் இப்ப எல்லாருக்கும் சங்கடம் தானே. ஆனபடியால் உண்மையிலே உள்ள உலகியலின் வரலாற்று ரீதியான அல்லது தொல் மனித இயலை நாங்கள் எடுத்து பார்ப்போமானால் கலைகள் எல்லாம் பண்டை காலத்திலே ஒருமிக்க தோன்றின என்று சொல்லுகிறார்கள். பாட்டும் கூத்தும் ஆட்டமும் சடங்கும் சம்பிரதாயமும் வணக்கமும் வழிபாடும் ஆகிய இவையெல்லாம் ஒருங்கே தோன்றி இருக்கின்றன. பிறகு பிற்காலங்களிலே அவை பல்வேறுபட்டு கிளைப்பட்டு பிரிந்து வளர்ந்திருக்கின்றன. இது உலகம் முழுவதிலேயும் இருக்கின்ற மனித குலம் அனைத்துக்கும் பொதுவான நிகழ்முறையாகும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்முறையிலே இலக்கணம் தோன்றாத ஒரு காலத்திலேதான் இலக்கியம் தோன்றியிருக்கின்றது. ஆகையினாலே இலக்கியம் என்பதற்கு வரையிலக்கணம் பேசுகின்ற சில அறிஞர்கள் இலக்கணத்தினால் நடப்பதுதான் இலக்கியம் என்று அதற்கு வரவிலக்கணம் சொன்னால் அது படுபிழையான ஒரு நோக்கு என்பதை நான் இந்த இடத்திலே சொல்லி வைக்க விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் அதாவது அவர்கள் படித்த லட்சியம் லட்சணம் அண்ட் லட்சியம் லட்சியம் என்று சொன்னால் அப்ளிகேஷன், இலக்கணம் என்று சொன்னால் கோட்பாடு. அப்ப சில பேர் நினைக்கிறார்கள் கோட்பாடு தொடங்கிய பிறகுதான் நடைமுறை வருகின்றது. அப்படி இல்லை, இதிலே எது முந்திய எது பிந்தி என்று சொல்ல முடியாது. அது ரெண்டும் இலக்கணம் இல்லாத காலத்திலே தோன்றியவற்றிலே இருந்த சில நியதிகளை சில விதிகளை சில பண்புகளை எல்லாம் எடுத்து தொகுத்து பார்த்து வகுத்து விரித்து அதற்கு இலக்கணங்களை ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆகையினாலே முதலாவது இலக்கண ஆசிரியன் இலக்கியத்திலே இருந்துதான் தம்முடைய இலக்கணத்தை பெறுகின்றான். இதற்கு எல்லாம் பலவிதமான அது நாங்கள் விவாதிக்க வேண்டிய இடம் அல்ல. அப்படி சொன்னால் புதிய கலைகளிலே மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது அந்த மாற்றங்களை கொண்டு வருகின்றவர்கள் யார் யார் என்று கேட்டால் சிலர் நினைக்கிறார்கள் கலை விமர்சகர்கள் தான் இந்த மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள் என்று. ஒரு அளவுக்கு சில கலை விமர்சகர்கள் அந்த சில தூண்டுதல்களை கொடுத்திருக்கலாம். ஆனால் கலை உலகின் பிரம ஆகிய கலை உலகின் கடவுளாகிய கலைஞன் தான் கலைஞர்கள் தான் கலைஞன் என்று சொல்வதை விட கலைஞர்கள் என்று சொல்வது நல்லது என்று சொன்னால் கலைஞர் என்பது பலர்பால் அது ஆண்பாலையும் பெண்பாலையும் ஏனைய பால்களையும் ஒருங்கே கொள்ளுமாகையினால் அப்படி சொல்வதிலே ஆபத்து குறை. அப்ப கலைஞர்கள் தான் கலை உலகின் கடவுளர்கள். அப்ப இந்த கடவுளர்கள் செய்து வைத்ததற்குத்தான் பிறகு ஆசிரியர்கள் வந்து இலக்கணங்களை வகுத்திருக்கிறார்கள். அப்ப இந்த கலைத்துறையிலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்றால் அந்த மாற்றங்கள் இலக்கணங்கள் தோன்றிவிட்ட பின்னர் அந்த மாற்றங்கள் ஒரு படைப்பாளியினாலேதான் அந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் கொண்டு வரப்படுகின்றன. ஆகையினாலே நாங்கள் ஏற்கனவே எங்கேயோ ஒரு குறிப்பிட்ட காலத்திலே வகுத்து வைக்கப்பட்ட இலக்கணத்தை வைத்துக் கொண்டு இலக்கணத்தாலே பல பிரயோசனங்கள் இருக்கின்றன, அதை பற்றி நான் சொல்லதே இல்லை. இங்கே அதை பற்றி சொல்ல வேண்டியவர்கள் சொல்லக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறார். ஆனால் நான் இங்கே சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால் இலக்கணம் இலக்கியத்திலிருந்து வகுத்தும் தொகுத்தும் முறைப்படி சில உண்மைகளை கண்டு அவற்றை பழைய காலத்திலே இலக்கணகாரர்கள் இருந்தவர்கள், இப்பொழுது இலக்கிய கோட்பாட்டாளர்கள், திறனாய்வாளர்கள் என்று பலவிதமாக தியரிஸ்ட் என்று சொல்லி சித்தாந்தங்களை எல்லாம் உண்டாக்கி பல இத்தனையும் பல சொற்பதங்களை எல்லாம் அவற்றெல்லாம் நிறைய பிரயோசனம் உண்டு. அந்த சொற்பதங்களை எல்லாம் வைத்து சில காலகட்டங்களிலே சில இடங்களிலே இந்த இலக்கணக்காரர்கள் அல்லது கோட்பாட்டாளர்கள் நடைமுறை கலைஞர்களை சில நேரம் அடக்கியாண்டு அல்லது விருட்டி அல்லது மிரட்டி அல்லது வேறு பலவிதமான விதங்களிலே இவர்களை குழப்புவதற்கு முயன்று கொண்டிருக்கிறார். அப்ப நான் சொல்வது என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு கலைஞனிடமும் ஒரு உள்ளொளி இருக்கின்றது. அந்த உள்ளொளியை அவன் தனியாக ஒரு தனித்த பிறவி அல்ல. அப்ப அவன் எங்கே இருக்கின்றான்? ஒரு சமுதாயத்திலே வாழ்கின்றான். அயலவர்கள் இருக்கின்றார்கள், படித்தவர்கள் இருக்கின்றார்கள், படிக்காதவர்கள் இருக்கின்றார்கள், மற்றது பண்பட்டவர்கள் இருக்கின்றார்கள், பண்படாதவர்கள் இருக்கின்றார்கள். எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன. பயங்கரவாதம் இருக்கின்றது, தீவிரவாதம் இருக்கின்றது. இந்த விதமாக என்ன சுரண்டல் என்று சொல்லுகின்றோம், சூறையாடல் என்று சொல்லுகின்றோம். இப்படி இருக்கின்ற இந்த சமுதாயத்திலே அவனுடைய மனத்தை வந்து சில சங்கதிகள் உறுத்தி கொண்டிருக்கின்றன. அல்ல அந்த அந்த ஒரு அந்த படைப்பாளியை படைப்பாளர்களை அந்த சில சங்கதிகள் உறுத்துகின்றன, அல்லது அவர்களை மயக்குகின்றன, அல்லது அவர்களை கவருகின்றன, அல்லது அவர்களை பரவசப்படுத்துகின்றன, அல்லது அவர்களை ஆவேசம் கொள்ள செய்கின்றன, அல்லது அவர்களுக்கு கோபமூட்டுகின்றன, சீற்றத்தை உண்டாக்குகின்றன, அல்லது அவர்களை சாந்தப்படுத்துகின்றன. இப்படி எத்தனையோ அனுபவங்கள் உலகத்திலே இருக்கின்றன. அந்த உலகத்தை கையாளுகின்ற ஒரு ஆற்றல் படைத்தவன் தான் கலைஞன். கலைஞர் ஆற்றல் படைத்தவர் தான் கலைஞர். அந்த கலைஞரை வேறு ஆட்கள் நீ இப்படித்தான் எழுது, அப்படி எழுதுகிறது தான் நல்லது என்று ஒரு கட்டத்திலே சில நேரம் சொல்லுவது உதவியாக இருக்கக்கூடும். ஆனாலும் கூட எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பெருக்கி பிரித்து மறுமொழியை பார்க்கின்ற பொழுது பிராக்டிஸ் அண்ட் தியரி, கொள்கையும் நடைமுறையும் எது முதல்லே தொடங்கினது என்று சொல்லினால், கொள்கையை நடைமுறை மாற்றுகிறது, கொள்கையை மதிப்பீடு செய்வதற்கு நடைமுறை உதவுகிறது, நடைமுறையிலிருந்து கொள்கை பிறக்கின்றது, கொள்கையும் நடைமுறையும் மாறி மாறி வருகின்றவை. ஆகையினாலேதான் ஜெயசீலனுக்கு நான் இப்படித்தான் தம்பி எழுதுறது நல்லது என்று சொல்லோ, அவர் கேட்கவும் இல்லை. எப்படி எழுதுகிறது நல்லது என்று சொல்லி, இப்படி எழுதுகிறது நல்லது என்றோ அல்லது அப்படி எழுதுகிறது கூடாது என்றோ நான் சொல்லவில்லை. அப்ப இன்ன இன்ன மாதிரி எல்லாம் இருக்கின்றது. அப்ப பழைய காலத்து மரபுகளிலே எத்தனையோ பயன்படக்கூடிய உபாயங்கள் இருக்கின்றன. நவீன காலத்திலே ஏற்பட்ட உபாயங்கள் உத்திகளை விட மிகவும் ஆற்றல் வாய்ந்த பல உத்திகள் இந்த பழைய மரபுகளிலே இருக்கின்றது. அப்படி நான் சொல்றதால சில இடங்களில் சொல்றதால சில பேர் நினைக்கிறேன் இவர் மரபுவாரி, மரபு கவிதை, மரபு கவிஞர். என்ன மரபு கவிதை? கவிதைன்னா மரபில்லாமலுக்கும் ஒரு கவிதை இருக்கு. எல்லாம் மரபு கவிதை தான், அதோட எல்லாம் புது கவிதையாக இருக்கும். இது சொல்றது இதுல ஒரு விதமான முரண்பாடும் இல்லை. எல்லாம் புதுக்கதைய கவிதையாக இருக்கின்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, நாங்கள் படைக்கின்ற கலைகள் எல்லாவற்றையும் முன்னர் யாரோ செய்தவற்றை திரும்ப படைத்துக் கொண்டிருக்கிறாரே, ஒரு விதமான பிரயோசனம் இல்லை. அவ நாங்கள் முன்பு செய்யப்படாதவற்றை ஓரளவுக்காவது சிறிதளவுக்காவது ஒரு கொஞ்சமாவது நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த விதத்திலே அவர் உலாவிவா என்று நான் ஒரு இடத்திலே எழுதினது போல, அதாவது கவிதைக்குள் உயிரொன்றி வாழ், அந்த கவிதை செம்பொழிலுக்குள் நடையிட்டு வா என்று இந்த ஜெப்னாயின் காலேஜ் மேகசீனுக்கு தான் அந்த நாளையில் படித்த காலத்தில் இல்லை, பிறகு கவிஞனே வந்தா பிறகு அந்த நாளத்தில் வேற மாதிரி. அப்ப உலாவி வா என்று ஒரு பாட்டு எழுதினேன். அதை போல அவர் உலாவி வந்து கொண்டிருக்கின்றார். உலாவ தொடங்கியவர் இப்பொழுதும் உலாவி வந்து கொண்டிருக்கின்றார். அவர் இன்னும் பலகாலம் உலாவி வர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த தலைமை உரையை இந்த புதிய முதலாவது புத்தகம் என்று த ஜெயசீலனின் புத்தகம் இடத்துல வேற ஒன்றையும் சொல்ல நினைக்கிறேன், சொன்னது நினைச்சது மறந்து போறது. அதாவது இந்த தானா ஜெயசீலன் சொல்றது அனைவரே, த ஜெயசீலன்ன்றது போல தானா ஜெயசீலன் ஒரு பாட்டு. அதுவும் இந்த ஒரு பிள்ளைவர் பாடுறார், முன்னமுன் அன்னை அமுதூட்டி முத்தமிட்டு, முன்னமுன் அன்னை விழுதீட்டி அமுதிட்டு முத்தமிட்டு, கண்ணமும் கிள்ளிய நாள் அல்லவே இன்று அன்னமும் மஞ்சையும் போல் இரு பெண் கொண்ட ஆண் பிள்ளை நீ, இன்னமும் சின்னவன் தானா செந்தூரில் இருப்பவனே என்று சொல்லி, இந்த செந்தூரில் இருக்கின்றவனை இன்னமும் சின்னவன் தானோ என்று புலவர் பாடுறார். என்ன முந்தி இந்த சின்ன பிள்ளையா இருக்கைகள்ல எல்லாம் தலை செய்யும் மை கண்ணுக்கு மை எல்லாம் போட்டு பொட்டு போட்டு முத்தமிட்டு கண்ணமும் கிள்ளி இந்த உமாதேவியா எல்லாம் செல்லம் பண்ணினார். அப்படிப்பட்ட நீ இப்பொழுதும் குழந்தை அல்ல, நீ வந்து அன்னையும் அன்னமும் மஞ்சையும் போல் இரு பெண் கொண்ட ஆண் பிள்ளை நீ. ஒரு பக்கத்துல அன்னம், மற்ற பக்கத்துல மயில், ரெண்டு பெண்டுகள். அவை என்னென்ன போல இருக்கிறார்கள் சொன்னால், அன்னமும் மயிலும் போல. அந்த புறவை சொன்னதை ஒட்டித்தானோ நல்லூர்லே தீர்த்தத்துக்கு அன்ன வாகனத்திலும் மயில் வாகனத்திலும் அந்த அம்மைமாரை கொண்டு வருவார்கள். அப்ப அதுக்காக இவர் அப்படி எத்தனையோ பேரை வச்சிருக்காருன்னு நான் சொல்லல, நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா, இன்னமும் சின்னவன் தானா ஜெயசீலன் என்பவனே என்று சொன்னால், அதுல ரெண்டு கருத்து இருக்கு. என்னென்றால், தானா ஜெயசீலன் என்பவன், தானா ஜெயசீலன் என்பவன் இன்னமும் சின்னவன், அதாவது முதலாவது புத்தகம் இப்பதான் வந்திருக்கு, அவனுடைய இன்னமும் சின்னவன் தானா ஜெயசீலன் என்பவனே. அதே நேரத்தில் இவர் தான் சின்னவன் என்று நினைத்துக் கொண்டு பதுங்க கூடாது. அவ என்ன செய்ய வேணும், தன்னை முழுமையாக வெளிப்படுத்தவன். அதைத்தான் சொக்கனவர்கள் சொன்னார் நினைக்கிறேன். அப்ப அவர் தம்மை முழுமையாக வெளிப்படுத்துகின்ற பொழுது, இன்னமும் சின்னவன் தானா ஜெயசீலன் என்பவனே. ஆகையினாலே இனி என்னுடைய தலைமை உரையை இவ்வளவு முடித்துக்கொண்டு வெளியீட்டுரையை வழங்குமாறு எங்களுடைய பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களை வேண்டிக் கொள்கிறேன்.
இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய கலாநிதி முருகையன் அவர்களே, ஆசிவிரை வழங்கி அமர்ந்திருக்கும் எங்கள் மதிப்புக்குரிய திரு சிவராமலிங்கம் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய முதறிஞர் சுக்கலிங்கம் அவர்களே, தொடக்க உரை நிகழ்த்திய திரு ஆர் திருமுருகன் அவர்களே, எங்கள் எல்லோரையும் வரவேற்று அமர்ந்திருக்கும் திரு செல்வ வடிவேல் அவர்களே, மங்களவிழா கேட்டி இந்த விழாவினை தொடக்கி வைத்த மூதறிஞர் வரதரியா அவர்களே, இந்த நூலினை விமர்சனம் செய்வதற்காக இங்கு வருகை தந்துள்ள நண்பர்கள் திரு இயேசுராசா, கல்வயல் குமாரசாமி, கவிஞர் பத்மநாதன் அவர்களே, இங்கு வருகை தந்துள்ள பெரியோர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஜெயசீலன் அவர்களுடைய கனவுகளின் எல்லை என்கின்ற இந்த நூலினை வெளியிட்டு உரையாற்றும்படி ஜெயசீலன் என்னிடம் வந்து கேட்டிருந்தார். இந்த கனவுகளின் எல்லை என்கின்ற இந்த தலைப்பை பார்த்தவுடனே, இது உண்மையிலே கனவுகளின் எல்லைதானா? கவிஞர் வைரமுத்து இந்த நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு சென்றிருந்த பொழுது, அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துவிட்டு பிரமிப்படைந்து, இது என்ன நீர், நீருடைய வீழ்ச்சியா? இல்லை இல்லை, இது நீருடைய எழுச்சி என்று சொன்னார். இது நீரனுடைய வீழ்ச்சி அல்ல, இது நீரனுடைய எழுச்சி என்று சொல்லி தன்னுடைய கவிதையிலே குறிப்பிட்டது போல, இந்த கவிதைகளை படித்துக் கொண்டு போகின்ற பொழுது ஜெயசீலனுடைய கவிதைகளை, இது கனவுகளின் எல்லை அல்ல, சில வேளைகளிலே இல்லையில்லா கனவுகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கவிதைகள் அமைந்து கொண்டு போகின்றன. அந்த வகையிலே இந்த நூலிலே 71 கவிதைகள் அமைந்துள்ளன, நீண்ட கவிதைகள். அதிலே ஒரே ஒரு சிறிய கவிதை 4 அடிகளிலே அமைந்திருக்கின்றது. பிரம்மன் ஒரு பெருங்கவிஞன், அவன் எழுதி பிரசுரித்த கவிதைகளில் எனக் கவிந்த மிகச்சிறந்த கவிதை நீ. 4 அடிகள் தான். இந்த கடைசி நீ என்ற அந்த சொல், நான் நினைக்கின்றேன் அந்த சொல்வார்கள் ஓவர்லோடட் வித் மெனி திங்ஸ் என்று சொல்லி, அந்த நீ என்பது நீங்களாக இருக்கலாம், அழகான பெண்ணாக இருக்கலாம், வானமாக இருக்கலாம், மலையாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், யாராகவாவது இருக்கலாம். அந்த நீக்குள்ளே அவ்வளவும் அடக்கப்பட்டு வந்திருக்கின்றது. பிரம்மன் ஒரு பெருங்கவிஞன், அவன் எழுதி பிரசுரித்த கவிதைகளில் எனக் கவர்ந்த மிகச்சிறந்த கவிதை நீ. விட்டாச்சு, அந்த நீக்குள்ள நீங்கள் எதையும் போட்டு நிரப்பி வைக்கலாம், fill in the blanks. அந்த சிறிய கவிதையும் மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. கடவுள் வாழ்த்துடன் இந்த நூல் தொடங்குகின்றது. சொக்கன் அவர்கள் அந்த கடவுள் வாழ்த்தினை இங்கே எடுத்து கூறினார்கள். புதுமையாக அமைகின்ற ஒரு கடவுள் வாழ்த்து. ஒன்றிலும் எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் நம்ப மாட்டேன், ஆனால் நிலையான நிசமாக நினை மட்டும் தானடா நிதம் நம்பி சுவாசிக்கிறேன் என்று நம்பிக்கை கொள்ளுகின்றார். ஒரு அந்த பரம்பொருளிலே உயிர்கூட்டுள் உறவாடி உணர்வுக்குள் கொடியேற்றி உரைகின்ற எந்த தலைவா உடைக்கின்ற நேரத்தில் உதிராமல் உனை என்ன உதவி செய் நல்ல முருகா. இந்த உடைக்கின்ற நேரம், அதை கவிதை முழுக்க வாசித்து பார்த்திருந்தா தெரியும் அதை இப்ப ஆர் என்ன எதை உடைக்கின்றார்கள் என்பதை. அந்த நேரத்திலே நீ வந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த பெரியாழ்வாரிடத்தில் சொல்லுவார், எப்பு வந்து என்னை இப்பு ஒன்று வந்தால் கடைசி நேரம் அந்த உயிர் போகின்ற நேரத்திலே அந்த சுவாசம் வேகமாக வீசி இழுக்கின்ற அந்த நேரம் சிலவேளை அது கஷ்டத்தை கூட கொடுக்கும், சிலருக்கு கஷ்டம் இல்லாமல் அது மெல்லிசா வெளியில போயிடும் அந்த காற்று. அந்த எய்ப்பு வந்து என்னை நலியும் போது உன்னை நான் நினைக்க மாட்டேன். அந்த நேரத்தில் உன்னை நான் நினைக்கிறதுக்கு எனக்கு நினைவு போயிருக்க கூடும். ஆகவேதான் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. எப்பு வந்து என்னை நலியும் போது உன்னை நான் நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அந்த நேரத்துக்காக நான் இப்பொழுதே சொல்லி வைக்கின்றேன், உரைகின்ற எந்த தலைவா உடைக்கின்ற நேரத்தில் உதிராமல் உன்னை என்னை உதவி செய் நல்ல முருகா. அந்த நேரம் அப்படி வந்தால் உதவி செய். இவ்வாறு தொடங்குகின்றது அவருடைய கடவுள் வாழ்த்து. கவிஞருடைய பள்ளி எழுச்சி அடுத்து நடைபெறுகின்றது. இன்றைக்கு பள்ளி எழுப்ப வேண்டிய நிலையிலே தான் நாங்கள் இருக்கின்றோம். கனவே தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் நினைக்கின்ற அந்த எம்ஜி ராமச்சந்திரனுடைய அந்த பாட்டு ஒரு காலத்தில் வந்த பொழுது தூங்காதே தம்பி தூங்காதே என்று அவர் படத்திலே பாடிய அந்த பாட்டு ஒரு காலத்திலே பொருத்தமான பாட்டாகத்தான் இருந்தது. இன்றைக்கு நான் நினைக்கின்றேன் பல பேரை பள்ளி எழுப்ப வேண்டிய நிலையில நாங்கள் இருக்கின்றோம். அந்த பள்ளி எழுச்சியிலே சூரியன் வந்து விட்டான். திருப்பள்ளி எழுச்சியில மாணிக்கவாசகரும் ஆண்டாளும் பாடிய மாதிரித்தான், எழும்பு எழும்பு என்று சொல்லி இந்த உலகத்திலே உள்ளவர்களை எல்லாம் எழுப்புகின்றது போல இங்கே சூரியன் வந்து விட்டான். எங்கே இம்மண்ணின் இளைய திலகங்கள், எங்கே இக்கால லக்ஷ்மண் லக்ஷ்மணர் குஹர் பரதர் காண்டீபர் கர்ணனுடன் கடையேழு வள்ளலோடு சிபி பேகன் மனு எங்கே, பாரி ஓரி போனதெங்கே, தமிழுக்கு தலை தந்த குமணன் இன்னும் எழும்பலையா, எதிர்கால கம்பன் ஜெயங்கொண்டான் நித்திரையா, அடுப்படிக்குள் கல்லான அகரியைக்கு உசிர் தரணும், அட ராமர் இன்னும் அசையில்லையா, விடிந்துள்ளது இளையவரே பள்ளி எழுந்தார்கள் வீரே என்று சொல்லி பள்ளி எழுப்புகின்றார். பலரை காணவில்லை, Where have all the flowers gone? Where have all the youngsters gone? Youngers and then youngsters and the youngers gone. இது ஒரு அமெரிக்க நாட்டு பாடல் ஒன்று. ஒரு பெண் அழகாக பாடுகின்றாள். Where have all the flowers gone? இங்கே உள்ள மலர்கள் எல்லாம் அங்கே போய்விட்டன. Where have all the youngers gone? இங்கே எங்களுடன் இருந்த இளைஞர்கள் எல்லாம் அங்கே சென்று விட்டார்கள். அதே மாதிரி ஒரு கேள்வி தொடுக்கின்றார். இந்த காலத்து லக்ஷ்மணர்கள், குகன், பரதன், கம்பன், ஜெயங்கொண்டான், சிபி, பேகன் இப்படியானவர்கள் எல்லாம் இங்கே இப்பொழுது எங்களுக்கு தேவைப்படுகின்றவர்கள். அவர்கள் எல்லாம் அங்கே போய்விட்டார்கள். ஆகவே இருக்கின்ற இளையவர்களை நீங்களாவது விழித்தெழும்புங்கள். எஞ்சி நிற்கின்ற நீங்களாவது நித்திரை கொள்ளாமல் விழித்தெழும்புங்கள் என்று பள்ளி அளிச்சு பாடுகின்றான் கவிஞர். கவிதைக்கு மலர் தேடுகின்ற கவிஞர், அந்த கவிதைக்கு என்ன வகையான மலர்களை அவர் தேடுகின்றார் என்றால், எந்த மலர்கள் இதற்கு தகும் சொல்வீரே? சந்ததியின் வாசத்தை, சரித்திர வடிவத்தை, எங்கள் முதுசத்தை, எமது விழுமியத்தை கொண்ட மலர் எனக்கு வேணும். இந்த இதுகளை படிச்சுக்கொண்டு போய்க்க ஜெயசீலனுக்கு சில விஷயங்கள்ல நல்ல விருப்பம் இருக்கின்றது. அதை பற்றி நான் கடைசியா சொல்லி முடிக்கின்றேன். முடிக்கும் பொழுது அதுல ஒன்று மலர். இந்த கவிதை மலருக்கு அவர் தேடுகின்றார் என்ன வகையான மலர் வேண்டும் என்று. அந்த மலர் பற்றி பல இடத்திலே அவர் சொல்லிக் கொண்டு போகின்றார். மனசை வருடுகின்ற மலர் பற்றி சொல்லுவார். இந்த மலர்களிலே அவருக்கு விருப்பம் நான் நினைக்கின்றேன். காலத்துக்கு காலம் இந்த மிக வேகமாக எங்களுடைய பண்பாட்டின் விழுமியங்கள் பல அழிந்து போகின்ற வேளையிலே பிளாஸ்டிக் பூக்கள் வந்து வண்டு மொய்க்காத மலர் கொத்துக்கள் பல எங்கள் கந்தோர்களிலும் காரியாலய பணிமனைகளிலும் வீடுகளிலும் சில வேளை கோயில்களிலே இன்னும் வரவில்லை. இந்து கோயில்களிலே இன்னும் வரவில்லை. சில வேளை வந்தாலும் வரக்கூடும். காரணம் என்னவென்றால், நாங்கள் அந்த மலர் பண்பாட்டை மறந்து விடுகின்றோம். மறந்து விடுகிறோம் என்ன, மறக்க வைக்கப்படுகின்றோம். சிலர் வேண்டுமென்றே செய்கின்றார்கள். நாங்கள் அதை நினைக்காமல் உறங்கிக் கொண்டு இருக்கின்றோம். சில பண்பாடுகளை மெல்லிசா வேரிலே வெந்நீர் வாத்துவிட்டால் ஒரு இனத்தையே இலகுவாக அழிக்கலாம். சின்ன சின்ன விழுமியங்கள், சின்ன சின்ன பண்பாடுகள், அவற்றைக்கு வேரிலே வெந்நீர் ஊற்றினால் காணும். அந்த வேரிலே வெந்நீர் ஊற்றுகின்றவர்கள், அந்த வெந்நீர் ஊற்றுகின்றவர்களை இனங்கண்டு அவர்களை நாங்கள் ஒன்றும் சேர்த்தவில்லை. வேறுக்கு வெந்நீர் ஊற்றாமல் பார்த்துக் கொண்டால் அது எங்களை நாங்கள் தான் செய்ய வேண்டும். மலர் பண்பாடு எங்களோடு இருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த பண்பாடு. அதை நாங்கள் முற்றாக அழித்து விட்டோம் என்றுதான் சொல்ல வேணும். யாழ்ப்பாணத்தில் தமிழ்நாட்டிலே அது அழியவில்லை. தமிழர்களுடைய பண்பாடு தமிழ்நாட்டில் அழியவில்லை. இங்கே நாங்கள் முற்றாக அழித்து விட்டோம் என்றுதான் நினைக்கின்றேன். ஆனால் ஜெயசீலனுக்கு என்னவோ தெரியாது, அதிலே நல்ல விருப்பமாக இருக்கின்றோம். அதனாலே தான் அவர் சொல்லுகிறார், எங்கள் முதுசத்தை எமது விழுமியத்தை கொண்ட மலர் எனக்கு வேணும் என்று சொல்லி. ஒரு விஞ்ஞான மாணவன், ஒரு விஞ்ஞான போதனாசிரியர் த ஜெயசீலன். ஏனென்றால் அவர் ஒரு புதிய பரிமாணம். ஒரு விஞ்ஞான மாணவன் கவிதையிலே நல்ல ஈடுபாடு கொண்டு எங்களுடைய கம்பன் கழகத்தினுடைய அந்த குடும்பத்திலே சேர்ந்த ஒருவர், சிறு வயதிலே இருந்து கவிதை எழுதி பரிசுகள் பெற்ற ஒரு கவிஞன், ஒரு விஞ்ஞானி, விஞ்ஞான கருத்துக்களை நன்கு விளங்கி தன்னுக்குள்ளே ஜீரணித்துக் கொண்ட ஒருவன் இந்த கவிதையிலே சொற்களை பதப்படுத்தி அல்ல பதமாக்கப்பட்ட சொற்களை தேர்ந்தெடுத்தன்னு சொல்லவும் கூடாது, அது வருகுது அவனுக்கு. அந்த சொற்களாலே படிமங்கள் பண்ணி எத்தனையோ கருத்துக்களை, காட்சிகளை, உணர்வுகளை அவற்றுக்குள்ளாக எங்களுக்கு அவன் தருகின்றான். இந்த ரெண்டும் சேருகின்ற பொழுது, கலையும் விஞ்ஞானமும் அறிவும் அறிவியலும் சேருகின்ற பொழுது, அதனிலே பிறக்கின்ற ஒரு புதிய பரிமாணம் இவனுடைய கவிதைகளூடாக நாம் காணக்கூடிய வகையிலே அது அமைகின்றது. விஞ்ஞானம் அறியாத விடையொன்று உன் கருவறையில் எஞ்ஞான்றும் இருந்தது, இவ்விதமண்ணை குளித்துறதே என்று சொல்லி ஒரு கவிதையிலே ஜெயசீலன் எழுதுகிறார். அதை படித்த பொழுது சிறிது நேரம் நான் நின்று அந்த கவிதையை மீண்டும் மீண்டும் படித்தேன். ஏனென்றால் அதிலே ஒரு சொல் எனக்கு ஒரு புதுமையாக இருந்தது. இலக்கணம் பற்றி முருகையன் அவர்கள் இங்கே சொன்னார்கள், விஞ்ஞானம் அறியாத விடையொன்று உன் கருவறையில் எஞ்ஞான்றும் இருந்தது. அது சரி. இத மண்ணை குளித்துறதே, குளிர்விக்கின்றது என்றுதான் நாங்கள் தமிழில் என்றகை எழுதுகின்றது என்றால் அப்படித்தான் எழுதும். குளிர்ப்பிக்கின்றது, குளிர்விக்கின்றது, இது என்னென்றால் குளித்துறதே. நான் அண்மையிலே ஒரு என்னுடைய கம்ப்யூட்டருக்கு இந்த என்ன இன்டர்நெட் வசதிகள் செய்து தந்தார்கள். ஆகவே நான் என்ன செய்தேன் என்றால் இந்த இன்டர்நெட் பற்றியும் இமெயில் பற்றியும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வாசித்தேன். தமிழிலே ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டு போகின்ற பொழுது அதை எழுதியவர் இந்த டயலாக் பாக்ஸிலே வழக்கமாக கிளிக் பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணினால் இப்படி ஒன்று வரும், இதை கிளிக் பண்ணுங்கள் என்றுதான் எல்லாரும் எழுதுவது வழக்கம். இந்த ஆசிரியர் என்ன சொன்னார் என்றால் இதை நீங்கள் கிளிக்குங்கள். புதுமை இல்லை. சிந்திக்கிறேன், கவனிக்கிறேன், சித்திரிக்கிறேன், தமிழ் சொல்லத்தானே சித்திரி கவனி, இதெல்லாம் வடசொற்கள். அந்த வடசொற்களோடு எங்களுடைய தமிழ் வினைச்சொற்களை சேர்த்து அருமையான வினைச்சொற்களை ஆக்கி வைத்திருக்கின்றோம், பயன்படுத்துகின்றோம். கிளிக்கு என்ற கிளிக் தான் அது இங்கிலீஷ் சொல்லு, அதை மெல்லிசா தமிழ் படித்து கிளிக்கு ஆக்கி கிளிக்குகிறான், கிளிக்கு நான் கிளிக்குவான், கிளிக்குங்கள், அமைக்கலாம். அதை பார்த்துவிட்டு நான் ஒரு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன், சிரித்தேன். ஒரு புதிய சொல் வந்திருக்கின்றது. வட சொல்லிருந்து நாங்கள் இதை வெற்றையெல்லாம் எடுத்திருக்கின்றோம், இதை எடுத்தால் என்ன? அதே போல இங்கே குளித்துறதே என்று சொல்லி ஒரு சொல்லொன்றை ஜெயசீலன் இதிலே அமைத்திருக்கின்றார். குளிர் என்பது ஒரு பேர்ச்சொல், பேர்ச்சொல்ல வினைச்சொல்லாக்கி இருக்கின்றார். இது கவிஞர்கள் செய்யற வேலை, நாங்கள் செய்யற இல்லை. கவிஞர்களுக்கு அவர்கள் அவர்களுக்கு லைசன்ஸ் இருக்கு அந்த மாதிரி செய்யறதுக்கு. ஏனென்றால் சங்ககால கவிஞன் ஒருவன் கனவு என்பது ஒரு பேர்ச்சொல், நாங்கள் எழுதுகின்ற கனவு காணுதல் என்றுதான் எழுதுவோம். ஆனா சங்ககால கவிஞன் யானை கனவு கண்டது என்று சொல்வதற்கு யானை கனவும் என்று எழுதுகின்றான். கனவை கனவும் என்று ஒரு வினைச்சொல்லாக்குகின்றார். ஆகவே குளிரை குளித்துறது என்று எழுதினால் அதுக்குள்ள வந்து விழுகின்ற அந்த ஸ்லாட்டுக்குள். இந்த மாதிரியாக வேறு சில இடங்களிலே சில புதிய சொற்கள் அங்கே அவர் இந்த தமிழ் இலக்கண மரபுக்கு புறம்பு என்று சொல்ல முடியாத வகையில் அவற்றை சேர்க்கக்கூடிய வகையில் அமைத்துக் கொண்டு செல்கின்றார். அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் என்ற பாடல், பாரியினுடைய அந்த பிள்ளைகள் அன்று அந்த நிலாக்காலத்திலே எங்களுடைய தந்தை இருந்தார், எங்களுடைய பரம்புமலை இருந்தது, எங்களுடைய நாடு இருந்தது, நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருந்தோம், ஆனால் இன்றைக்கு இந்த இவ்வன் நிலவில் எங்களுடைய தந்தையும் இல்லை, எங்களுடைய நாடும் இல்லை, நாங்கள் மகிழ்ச்சியின்றி இருக்கின்றோம். அந்த மகிழ்ச்சியின்றி இருக்கின்றோம் என்று பாடலிலே சொல்லவில்லை, நான் சேர்த்து சொல்லுகின்றேன். அதைத்தான் இங்கே அவர் நினைத்து சொல்லுகின்றார். அன்றைக்கு நாங்கள் இருந்த நிலை, சங்கிலியன் ஆண்ட காலத்தை மனத்திரையிலே எங்களுக்கு முன்னாலே கொண்டு வந்து காட்டி, என் பூட்டன் சங்கிலியன் வெற்றி சூடி வீராளி அம்மனுக்கு நேர்ந்து பொங்கி நல்லோர் முனுகருக்கு நன்றி சொல்லி சென்றிருப்பான். புடைசூழும் மந்திரிமார், புலவர், பரிவாரம், படை நடத்தும் பட்டாள தலைவர் எல்லாம் மிடுக்கோடு மீசை முறுக்கிவிட்டு மெய்சிலிக்க போயிருப்பார். பேரிகை முழக்கி பின் சங்கு கொம்பூதி வால் சுழற்சி ஆடும் படை, 100 அக்ரோனி தேர் குதிரை யானை சேனை வர எழும் புழுதி போர்வை புவியை சிறைப்பிடித்து போத்திருக்கும். இப்படி அந்த அடுக்கிக் கொண்டு போகின்ற அழகாக இருக்கின்றது. யமுனாரி ஆனைப்பந்தி இவை எல்லாவற்றையும் சொல்லி, ஆம், இன்று கிளடு தட்டி போனாலும் அழகிழக்கா நிலவி இந்த நில நிலையை பார்க்கிறது. நிலவுக்கு கொஞ்சம் கிளடு தட்டித்தான் போயிருக்கேன், அண்டைக்கு இருந்த நிலவு தானே, இன்றைக்கு கிளறு தட்டி போயிருக்கும். ஏனென்றால் நாங்கள் வளர்ச்சியை நம்புகின்றவர்கள். கிளடு தட்டி போனாலும் அழகிழக்கா நிலவு, அழகிழக்காத நிலவு இந்த நில நிலையை பார்க்கிறதே மலைத்திடுமோ எதை நினைக்கும். அவளை கணக்க சொல்லிடு, இன்றைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிடு, அது அவளத்தையும் வைத்துக் கொண்டு மிகுதியை நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கக்கூடியதாக கவிஞர் அமைத்துக் கொண்டு போகிறார். ஒரு அழகான கவிதை, எனக்கு மிக பிடித்த ஒரு கவிதை இதிலே அந்த அவர் எழுதுகின்ற அந்த காணாமற் போன கவிதை பொறி என்கின்ற கவிதை. நெஞ்சிலோர் கவிப்பொறி பளிச்சிட்டது, நினைவு மின்னலை வார்த்தை சிறையினுள் குஞ்சு பொறிக்கவே வைத்திடுது. நெஞ்சில ஒரு கவிப்பொறி வந்தது, அத குஞ்சு பொறிக்க சிலருக்கு பொறியாகவே வந்துடும் வழியில, சில கவிஞர்களுக்கு அது பொறியாகவே வந்துவிடும், சிலர் குஞ்சு பொறிக்க வைக்கின்றவர்கள் உண்டு, அது சரியான நேரம் வரை குஞ்சாக வழியில வரும், கீ கீ என்று வரும். ஆனா குஞ்சு பொறிக்க வைத்தது சில வேளை பாம்பு வந்து முட்டையை சாப்பிட்டுட்டு போறதும் உண்டு. இந்த மாதிரியான ஒரு வேளையிலே ஒரு சிறுமி வந்து, எங்கிருந்தோ வந்த அகதி சிறுமியின் ஈர ஓலம் என் என்பை உருக்கிற்று. அதை பற்றி சொல்லுகின்றார், நீங்கள் படித்து பாருங்கள். கடைசியிலே எல்லாம் போச்சு என பொங்கி வெடித்தனள், போறது எங்கென வானை வெறித்தனள், போயினள் என்னுள் பூகம்பம் பூத்ததாய் பாரம் மாறி ஐம்பொறியும் கலங்கிற்று, பூத்த பாப்பொறி அவளோடு போயிற்று, பாப்பொறி அவளோட போயிற்று என்று சொல்லி அஞ்சலி என்ற ஒரு கவிதை எழுதியிருக்கின்றார். சில வேளைகளிலே நாங்கள் எங்களுக்கு எல்லாம் அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். வீதியிலே சில வேளை ஒரு பிணம் கிடக்கும், தெரிந்த பிணமாக கூட இருக்கும், ஆனால் பார்ப்பதற்கு அஞ்சி அதை கடந்து செல்கின்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சில வேளை ஏற்பட்டிருக்கலாம். அஞ்சலி என்கின்ற அந்த கவிதையிலே, நிச்சயமாய் உன்னை நினைந்திருப்பார், மனதுள் உன்னை உச்சரித்து விட்டு தம் உணர்வுகளை புடமிடுவர். ஒருவன் விழுந்து கிடக்கின்றான், அவனுடைய உடலிலே பட்ட தோட்டா துளைத்த துவாரத்தை ஈ நிரப்பிக் கொண்டிருக்கின்றது. உன்னை நினைந்து வம்பி வெடித்து விழி நீ சொரிந்து என் சுயநலத்தை அதில் கரைக்க ஏங்கி நின்றேன். என்னுடைய சுயநலம் உன்னை கிட்ட வராமல் நான் எட்டி போகின்றேன், கடைசியா போய் இரு நிமிடம் உனக்காய் அஞ்சலித்தேன் என்று கவிதை எழுதுகின்றார். கவிஞர் சோ பத்மநாதன் அவர்கள் அண்மையிலே வெளியிட்ட ஆபிரிக்க கவிதைகள் என்கின்ற அந்த தொகுதியிலே மிஷாலி என்கின்ற அந்த ஆபிரிக்க கவிஞன் எழுதிய ஒரு கவிதையிலே இதே மாதிரியாக அவனுடைய சகோதரன் விழுந்து கிடக்கின்றான், ஆனால் அவர் அதை மீறி அங்காலே போய் தேவாலயத்துக்குள் சென்று இதே மாதிரி ஒரு அஞ்சலி செலுத்தி விட்டு வீட்டை போகின்றார். அதே மாதிரியான ஒரு கவிதை அஞ்சலி என்கின்ற கவிதை. இவ்வாறு பல கவிதைகள் நான் எல்லாம் இங்கே அவற்றை சொல்வதற்கு மூவர் இங்கே இருக்கின்றார்கள். நான் சிலவற்றை ரசித்து பார்த்தேன். இந்த வெளியீட்டுரை செய்கின்ற பொழுது நான் ரசித்ததையும் உங்களிடம் சொல்லிவிட்டு இதை வெளியிட்டு வைத்தால் நல்லா இருக்கும் நினைத்தேன். வெறும் ரசனைதான், நான் இதனை விமர்சனம் செய்யவில்லை. கவிஞர் ஜெயசீலன் அவர்களுக்கு பூ, நிலவு, மழை, காலை நேரம், பனைமரம். அவருக்கு மிக பிடித்தமான விடயங்கள். சில வேளைகளிலே அவை அவருக்கு படிமங்களாக, குறியீடுகளாக கூட பயன்படுகின்றன. மழை அடிக்கடி அவருக்கு நல்ல குறியீடாக அமைந்து விடுகின்றது. இந்த நிலவு பற்றி பல இடங்களிலே நான் ஒரு சின்ன ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். எத்தனை இடத்திலே இவர் இந்த நிலவு பற்றி சொல்லுகின்றார் என்று எண்ணி பார்த்தேன். நிலவினிலே மாற்றமில்லை என்று ஒரு இடத்திலே சொல்லுகின்றார். இன்னொரு இடத்திலே வெண்ணிலவு மண்ணுக்கு வெள்ளை அடிக்கிறது, வெண்ணிலவு மண்ணுக்கு வெள்ளை அடிக்கின்றது. பிற இன்னொரு இடத்திலே சொல்லுகின்றார், காலும் காற்றெழுந்து அந்தோ காலும் நிலாவிளக்கை அணைத்தல் நடந்திடுமோ என்று நான் நினைக்கின்றேன். ஒரு 12-13 இடங்களில் இந்த நிலவு அவருடைய கவிதையிலே இடம்பெற்றுக் கொண்டு போகின்றது. அதே போல பூவிலே அவருக்கு நல்ல விருப்பம், அதனை நல்ல குறியீடாக பயன்படுத்தி சில இடங்களிலே கையாளுகின்றார். சில இடங்களிலே அந்த பூவிலே அவருக்கு இருக்கின்ற அந்த விருப்பத்தினாலே அந்த பூவினுடைய வாசம், அந்த பூவினுடைய அழகு இவற்றிலே ஈடுபட்டு அவற்றை குறிப்பிடுகின்றார். இந்த வகையிலே இந்த பூ, நிலவு, மலை, காலை, பனை போன்றவற்றை குறியீடுகளாக கையாண்டு தன்னுடைய கவிதைகளை இங்கே அமைத்துச் செல்வதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஜெயசீலனுடைய இந்த நூல், நான் முதலிலே சொன்னது போல அவர் ஒரு கவிஞர். முருகையன் சொன்னார், சின்ன சின்னவன் ஜெயசீலன். நான் நினைக்கின்றேன் கவிஞர் என்ற முறையிலே அவர் ஒரு அசஸ்மெண்ட் போட்டு சொல்லியிருக்கின்றார். இந்த கவிதை தொகுதியை வைத்துக் கொண்டு கவிஞர் ஜெயசீலன் இன்றைக்கு என்ன நிலையிலே இருக்கின்றார் என்பதை நாங்கள் ஓரளவுக்கு அளவிட்டு சொல்லலாம். விமர்சகர்கள், நான் நினைக்கின்றேன், அதனை உங்களுக்கு சொல்வார். அவர் என்ன நிலையிலே இருக்கின்றார் அசஸ்மெண்ட் அது கட்டாயம் செய்ய வேண்டியது. வரலாற்றிலே, இந்த கவிதை வரலாற்றிலே சிறப்பாக எங்களுடைய ஈழத்து கவிதை, தமிழ் கவிதை வரலாற்றிலே ஜெயசீலனுடைய இடம் என்ன? என்னை பொறுத்தவரையில் ஜெயசீலனுடைய கவிதைகள் தான் வாழுகின்ற காலத்தில் இந்த கவிதை முழுவதையும் படித்து முடித்து மனத்திலே ஒரு அசை போடுகின்ற பொழுது என்னுடைய நினைவிலே வந்ததெல்லாம் ஜெயசீலன் இந்த தான் வாழுகின்ற காலத்தினுடைய கோலங்களை, காலத்தினுடைய இந்த பல்வேறு வகையான நிகழ்வுகள், உணர்வுகள், மாற்றங்கள் இவற்றினாலே அவன் பாதிப்படைந்து அவனுடைய மனம் படாத பாடு பட்டிருக்கின்றது என்பதை அந்த கவிதைகள் ஊடாக நாம் தரிசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவன் சொல்லவில்லை தான் இவ்வளவு பட்டது என்று, ஆனால் கவிதைகளை படிக்கின்ற பொழுது அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பட்ட உள் குமைச்சல்கள், வேதனைகள், துன்பங்கள், ஆனால் அதே வேளையிலே அவன் பெற்ற இன்பங்கள், அவனுக்கு கிடைத்த சின்ன சின்ன அந்த சந்தோஷங்கள் இவற்றை அந்த கவிதைகளை ஊடாக தரிசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவற்றுக்கு மேலாக அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இவையெல்லாம் நடந்து முடிந்துவிட்டன, நடக்கின்றன, ஆனால் இதற்காக நாம் ஏங்கி இருந்து விட வேண்டிய தேவையில்லை. இன்னும் நாம் தொடங்கி முடிக்கலாம், தொடங்கி வளரலாம், உயரலாம் என்கின்ற அந்த நம்பிக்கை இந்த பாடல்கள் ஊடாக அவன் கூறுவதை நாம் இந்த கவிதைகளை படிக்கின்ற பொழுது உணரக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே நான் அவனை ஒரு சிறந்த கவிஞன் என்று சொல்லுகின்றேன். ஏனென்றால் வெறுமனே இந்த ஓலங்களையும் துன்பங்களையும் எங்களுக்கு எடுத்து காட்டிவிட்டு, சில வேளைகளிலே நான் சில நாடகங்கள் பார்க்க போக விரும்புவதில்லை. ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் அந்த துன்பங்களை நேரடியாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கைலாசபதி அரங்கிலே போய் 1.5 மணித்தியாலம், 2 மணித்தியாலம் இருந்து அந்த துன்பத்தை மீண்டும் ஒருக்க அனுபவிக்க வேண்டிய தேவை. ஆனால் அந்த அனுபவிக்கிற துன்பத்துக்கு ஏதாவது வழி இருக்கும் என்று சொன்னால், ஒரு நல்ல வழியை காட்டக்கூடியதா இருந்தால் அதை போய் பார்க்கலாம். சில வேளை இந்த கஷ்டங்களுக்காக நான் சில நாடகங்களுக்கு போவதில்லை. இன்றைக்கு நடக்கின்ற மனித மிக கஷ்டமான காரியங்களை நிகழ்ச்சிகளை எண்ணுகின்ற பொழுதுதான் இந்த கவிஞனுடைய இந்த எண்ணங்களை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கின்றது. மனித குணம் செத்துக்கொண்டு போகின்ற காலமாக இது இருக்கின்றது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகின்றேன், எனக்கு வெக்கமாயிருக்கின்றதா என்றாலும் நான் அதை சொல்லுகின்றேன். எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. அந்த பட்டமளிப்பு விழாவிலே ஒரு பெண்ணுக்கு அவளுக்கு முதுகலை மாணி பட்டம் கிடைத்தது. அந்த முதுகலை மாணி பட்டத்துக்கு அவள் இந்த மேல் அங்கியும் ஒரு இன்னொரு ஹூடன் சொல்லுகின்ற அதுவும் போட்டுவிட்டு வர வேண்டும் அவள். ஆனால் அங்கே கொடுத்தவர்கள் அவளுக்கு அந்த மேல் அங்கியை கொடுக்கவில்லை, அந்த ஹூட மாத்திரம் கொடுத்திருந்தார்கள். அந்த பெண்ணுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. அவள் அந்த முன் வரிசையில் இருக்கின்றாள். இன்னொரு விரிவுரையாளர் பக்கத்தில் இருந்தவராம், எனக்கு ஆரண்டு தெரியாது, அவர் அந்த அங்கி போட்டிருந்தார் கடுத்த அங்கி. இந்த பெண் நினைக்கின்றால் விரிவுரையாளர்களுக்கு தான் இந்த அங்கி கொடுபடும், தனக்கு இது மாத்திரம்தான். அங்கே எத்தனையோ மாணவர்கள் இருந்தார்கள், எத்தனையோ பேர் இருந்தார்கள். இதை கண்டு இதை திருத்துவதற்கு ஒருவர் கூட முயலவில்லை என்பதை நினைக்கின்ற பொழுது நான் மிகவும் அந்த நாள் நடந்த முதல் தொடக்கமாக என்னுடைய பல்கலைக்கழகத்திலே நான் இருக்கின்றேன் என்பதை வேதனைப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றேன். அந்த பெண் மேடையிலே வருகின்ற பொழுது நான் தான் வாசித்தேன் அவளுடைய அந்த பெண்ணினுடைய பெயரை. அவள் மேடையிலே வருகின்ற பொழுது நான் பார்த்துவிட்டு அதிர்ச்சி அடைந்தேன். ஒரு தடவை துணைவேந்தர் திரும்பி பார்த்தேன், அவர் நிச்சயமாக அதிர்ச்சி அடைந்திருப்பார். சுற்றி வர எத்தனை பேர் நின்றார்கள், எத்தனை விரிவுரையாளர்கள், எத்தனை மாணவர்கள், இவற்றையெல்லாம் அறிந்தவர்கள் எல்லாம் நின்றார்கள். ஒரு மனிதன் அங்கே இல்லையே. நான் உண்மையிலே வெக்கப்படுகின்றேன். இந்த வேளையிலேதான் இவற்றையெல்லாம் எடுத்து காட்டி இந்த மனித இந்த சமூகத்தை திருத்த வேண்டும், அதை திருத்தக்கூடியவர்கள் உரைக்கக்கூடிய இந்த கவிதைகள் எழுதக்கூடிய கவிஞர்கள் தான். ஜெயசீலன் அவர்கள் இன்று இந்த கவிதை தொகுதி இன்றைக்கு வெளியாகின்றது. இன்னும் பல கவிதைகளை யாத்து அவர் கூறியது போல பெரிய கவிஞனாக அவர் ஆக வேண்டும். இந்த வேளையிலே என்னை இந்த வெளியீட்டுரைக்கு அழைத்தமைக்கு அவருக்கு நன்றி கூறி இந்த கவிதை தொகுதியை அளித்த அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் கூறி, த ஜெயசீலன் ஒரு சிறந்த கவிஞர், ஜெயசீலனாக இன்னும் மிளிர்ந்து வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
மிகவும் சாங்கோபாங்கமாக, இது வடமொழியோ தென்மொழியோ எனக்கு சரியா தெரியலை, சாங்கோபாங்கமாக வெளியீட்டுரையை பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்கள் நடத்தி வைத்திருக்கிறார். இந்த நேரத்திலே நான் முன்பு சொன்ன ஒரு குறிப்பு சில நேரம் சில பேர் பிழைய வழங்கக்கூடும். சின்னவன் தானா ஜெயசீலன் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் நினைக்கூடாது, இந்த சின்ன புத்தகத்துக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் ஜெயசீலனுடைய படைப்பு. உண்மையிலே அவர் இதை போல பல மடங்கு தொகையாலும் தரத்தாலும் வித்தியாசமான, தொகையால் அதிகமான தரத்தால் வித்தியாசமான கவிதைகளை எழுதியிருக்கிறார், இப்பொழுதும் எழுதி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தாம் எழுதிய கவிதைகளை எல்லாம் தாமே ரசித்து மற்றவர்களும் ரசிக்கும் படியாக இவற்றையெல்லாம் எல்லாம் என்று சொல்லாவிட்டாலும் சிலவற்றையாவது அவர் ஒலி நாடாக்களிலே ஒலிப்பதிவு செய்து வைத்திருக்கின்றார். ஒரு அர்ப்பணிப்பு மிக்க கலைஞர் எப்படி இருப்பார் என்று நாங்கள் விசாரித்துக் கொண்டு போனால், அப்படி ஆராய்ச்சி செய்யாமல் ஆய்வு செய்துதான் உண்மைகளை கண்டுகொள்ள வேண்டும் என்பதில்லை. நேரடியாக நாங்கள் ஜெயசீலனை போய்ப்பார் என்று சொல்லலாம். அந்த அளவிலே இப்பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யோம். நாங்கள் வந்தது என்னத்துக்காக சொன்னால், நூல் வெளியீட்டுக்காக. இப்பொழுது இந்த நூல் வெளியீடு என்ற நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெறும்.
அடுத்ததாக நூல் வெளியீடு முதற் பிரதியை திரு மாசி சந்திரபோஸ் அவர்கள் வந்து பெறுவார்கள். அடுத்து கௌரவ பிரதி திரு சுரேகுமாரன் அவர்கள் அவர் வந்து ஒரு முக்கிய காரணம் தேவை காரணமாக வெளியே சென்றமையினால் இரு பிரதிகளுக்கும் பதிலாக எமது முதற்பிரதி கௌரவ பிரதி இரண்டையும் நாம் வழங்கக்கூடிய ஒரே ஒரு தகுதியான மனிதர் ஆசான் கான் சிவராமலிங்கம் ஐயா அவர்கள், அவர்களுக்கு இந்த இரு பிரதிகளையும் வழங்குகிறோம் சார்பாக. பேராசிரியர் ஆன சண்முகதாஸ் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வழங்கப்படும் தயவு செய்து கீழ்வரும் பெயரை வாசிக்கும்போது அவர்கள் வந்து பிரதிகளை பெற்றுச் செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது பிரதி திருமதி என் ரவிமன்னன், தலைவர் தாவரவியல் துறை யாழ் பல்கலைக்கழகம். ஐயா அவர்கள். அடுத்து கலாநிதி சிவராஜா அவர்கள், பௌதிகவியல் துறை யாழ் பல்கலைக்கழகம். அடுத்து திரு என் சிதம்பரநாதன் அவர்கள், மிருதங்க விரிவுரையாளர் நுண்கலைத்துறை யாழ் பல்கலைக்கழகம். அடுத்து திரு தேவ ரஞ்சித், சிரேஷ்ட விரிவுரையாளர் தாவரவியல் துறை யாழ் பல்கலைக்கழகம். அடுத்து திருமதி கே நிரஞ்சன், சிரேஷ்ட விரிவுரையாளர் தாவரவியல் துறை யாழ் பல்கலைக்கழகம். திருமதி ஜே நந்தகுமார், சிரேஷ்ட விரிவுரையாளர் தாவரவியல் துறை யாழ் பல்கலைக்கழகம். திரு ஞான சம்பந்தமூர்த்தி அவர்கள், பூலோசிங்கம், JPUM சட்டத்திரணி. அவர்கள் திருநாவுக்கரசு அவர்கள், விரிவுரையாளர் கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாரி. அடுத்து திருமிகு ராசமலர் நடராஜாவும் அவர்கள். அடுத்து திரு கிருஷ்ணசாமி கிருபானந்தா அவர்கள், ஆசிரியர் அவர்கள். அடுத்து திரு ஞான தேசிகன் ஆசிரியர் அவர்கள், யாழ்ந்து கல்லூரி. திரு சி தயாபரன், கிராம சேவகர் கோப்பாய். திவாகர், தலைவர் விஞ்ஞானபுர மாணவர் ஒன்றியம். இயக்குனர் IBS கல்வி நிறுவனம். அடுத்து திரு என் வித்யாதரன், நிர்வாக இயக்குனர் உதயன். அடுத்து திரு செல்வ மனோகரன், இயக்குனர் நடராஜா கல்வி நிறுவனம். சுரேஷ், விஜய் ஒலிப்பதிவு கழகம் நல்லூர். வழங்கிய பேராசிரியர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வு தொடரும்.
விமர்சன உரைகள் நடைபெற இருக்கின்றன. இங்கு மூன்று விமர்சகர்கள் இந்த இன்றைய புதுவரவாகிய இந்த புத்தகத்தை விமர்சனம் செய்ய இருக்கிறார்கள். முதலாவதாக ஆனா இயேசுராசா அவர்கள். அவர் நெடுங்காலமாக விமர்சனத்திலே அக்கறை கொண்டு துறையிலே ஈடுபாடு கொண்டவர். அதோடு அவர் ஒரு படைப்பாளியாகவும் பத்திரிகையாளராகவும் இருக்கின்றார். அவருடைய கருத்துக்களை பல பேர் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் இந்த புத்தகத்தை பற்றி என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு பார்ப்போம். திருவாளர் ஆனா இயேசுராசா அவர்கள்.
இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற பொதுபெரும் கவிஞர் முருகையன் அவர்களுக்கும், நூலாசிரியர் ஜெயசீலன் அவர்களுக்கும், மற்றும் மேடையில் வீட்டிற்கும் பெரியோர்களுக்கும், சபையில் உள்ள கவிதை ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்று இந்த கனவுகளின் எல்லை என்ற கவிதை நூலின் வெளியீட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஜெய்சீலன் 28 வயது இளைஞர். ஆனால் ஏராளமான கவிதைகளை இவர் எழுதியிருக்கின்றார். பத்திரிகைகளிலும் வானொலி போன்றவற்றிலும் இவருடைய ஏராளமான கவிதைகள் வெளிவந்திருக்கின்றன. 1994 இளங்கவிஞர்களுக்கான இறுதியங்கள் எழுகின்ற பெயரில் கவிதை இதழை நான் நடத்தி கொண்டிருந்தேன். அதில் எமது மூத்த கவிஞர் மகாகவி நினைவாக ஒரு கவிதை போட்டியினையும் நடத்தினோம். அந்த கவிதை போட்டியில் முதலாவது பரிசினையும் ஜெய்சீலன் அவர்களே பெற்றுக் கொண்டார். அதன் பிறகு கவிதை இதழில் அவருடைய நேர்காணலையும் பெற்று நான் வெளியிட்டேன். நண்பர் ஜெயசீலன் அவருடைய கவிதை பற்றிய நோக்கு கருத்துக்கள் பலவிதமானவை. அவர் கவிதை எழுதுதல் ஒரு தெய்வீக வரம் என்று கருதுகிறார். அதை போலவே கவிஞன் பிறக்கிறான், அவன் உருவாக்கப்படுவதில்லை என்பது போன்ற கருத்துக்களையும் கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த கருத்துக்களிலிருந்து நான் வேறுபடுகின்றேன். அது இருவருடைய தனித்துவமாக இருக்கும். இவ்வாறான ஒரு பின்னணியில் இந்த கவிதை நூல் பற்றிய என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பொதுவாகவே உங்களில் எல்லோருக்கும் தெரியும், மரபு கவிதை புதுக்கவிதை என ஒரு பிரிவினை கையாளுகின்றார்கள். ஆனால் ஆழமாக கவிதையை நோக்குபவர்கள் மரபு கவிதையா இருந்தால் என்ன, புதுக்கவிதையா இருந்தால் என்ன, அது கவிதையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அழுத்தி கூறுகின்றார்கள். மரபு கவிதை என்ற பெயரில் சந்தம் ஜாப்பு ஓசை விளையாட்டுகளில் ஈடுபட்டு ஒரு சொல்ஜாலம் காட்டுகின்ற ஒரு தலைமுறை நீண்ட காலமாகவே தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் இருந்து வருகின்றது. இதற்கு மறுதுருவமாக வெறும் வசன கூட்டங்களை எந்தவிதமான அனுபவ செறிவினையும் வெளிப்படுத்தாத முறையில் வெறும் வசன கூட்டங்களை கவிதை என்ற பெயரில் புதுக்கவிதை என்ற பெயரில் முன்வைத்து வருகின்ற ஒரு அதற்கும் அதனுடைய எல்லையாக நாம் காணக்கூடிய கவிதை போக்கினையும் தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் நம்மால் காண முடிகின்றது. அதைவிட கவிஞர் முருகையன் அவர்கள் முன்பு சரியாக குறிப்பிட்டிருப்பது போல செறிவான அக அனுபவத்தின் வெண்சூட்டிலே புறப்படுக்கும் ஒன்றுக்கு செய்யுளானது ஊடகமாக அமையும் போதே அது கவிதை ஆகிறது. மறுபடியும் நான் சொல்ல விரும்புகின்றேன், செறிவான அக அனுபவத்தின் வெண்சூட்டிலே புறப்படுக்கும் ஒன்றுக்கு செய்யுளானது ஊடகமாக அமையும் போதே அது கவிதையாகிறது என்று முருகையன் அவர்கள் தனது முக்கியமான ஒரு சில விதி செய்வோம் என்ற நூலிலே முன்பு எழுதியிருக்கின்றார். இத்தகைய கருத்துகளுக்கு பொருத்தமான முறையில் செறிவாக தங்களுடைய அனுபவத்தை கவிதை என்ற வடிவத்திலே வெளிப்படுத்தி தம்முடைய ஆற்றலை நிரூபித்த கவிஞர்கள் தமிழகத்திலும் இலங்கையிலும் இருக்கின்றார்கள். இலங்கையில் முருகையன், மகாகவி, நீலாவணன் போன்றவர்களை நாங்கள் உதாரணமாக குறிப்பிடலாம். அவ்வாறே புதுக்கவிதையிலும் அனுபவ உந்தல், அவர் அனுபவ வன்சூட்டிலே உருவான தன்னுடைய மூல உந்துதலை தன்னுடைய ஆளுமைக்கு உகந்த முறையிலே தொடர்பாக எழுதப்பட்ட கவிதைகள். அடுத்து போர் சார்ந்த நிலைமைகளை வெளிப்படுத்துகின்ற கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற கருத்துக்கள். அடுத்து காதல், காதலி சார்ந்த காதலி, ஒவ்வொரு விதமான கவிதைகளும் இதற்குள் உள்ளடங்கியிருக்கின்றன. இந்த தொகுப்பில் நான் முக்கியமாக கருதுவது ஜெயசீலன் காணப்படுகின்ற சமூக அரசியல் அக்கறை. அவருடைய பல கவிதைகளில் சமகால சமூக அரசியல் பற்றிய உணர்வு வெளிப்படுகின்றது. இவை ஒரு மிக முக்கியமானது என்று நான் கருதுகின்றேன். அவருடைய அனுபவம் கவிதை வடிவக்கூடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதை வாசகன் என்ற முறையில் நாங்கள் படிக்கின்ற பொழுது என்னுடைய அனுபவத்திலும் சொட்டுவதாக பல கவிதைகள் இந்த தொகுப்பில் அமைந்திருக்கின்றன. ஆனால் சிலவற்றை உதாரணத்துக்கு சொல்வதானால், நினைந்துருகள் என்ற ஒரு கவிதை, படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற தன்னுடைய ஒரு கிராமத்திற்கு செல்ல முடியாமல் இருக்கின்ற ஒருவனுடைய ஏக்கத்தினை வெளிப்படுத்துவதாக அதை அவர் தன்னை வைத்துத்தான் வெளிப்படுத்துகின்றார். அந்த கவிதை அந்த அவருடைய ஏக்கத்தையும் அனுபவத்தையும் தொட்டுவதாக இருக்கின்றது. அதில் சில வரிகளை சொல்லலாம். கண்ணெட்டும் தூரத்தில் கவிழ்ந்திருந்த என் கிராமம், நெஞ்சில் தணல் மூட்ட நிலை குலைந்தேன், காப்பரன்கள் என்னை அதற்கு மேலே செல்ல விடவில்லை, வந்து மீண்டும் நினைத்த மழை என் நகத்தை குளிர்த்தவில்லை. இது வந்து இன்று பலரிடமும் உள்ள ஆதங்கத்தினை உணர்வினை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. நம்ம அறிவோம், உதாரணமாக வலிவடக்கு பகுதியில் 10 வருடங்களுக்கு மேலாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் தம்முடைய இடத்திற்கு செல்ல முடியாது இருப்பதனையும் வேறு பல இடங்களில் அவ்வாறான நிலைமைகள் இருப்பதனையும் நாம் அறிவோம். அத்தகைய ஒரு உணர்வினை இங்கு கவிஞன் எம்பிலும் தொற்றுமாறு பரிமாற்றுகின்றார். அதை போலவே அரசினை காப்பாற்றுவதற்காக இங்கு இருக்கின்ற படையினர் தொடர்பான ஒரு கவிதை. அந்த கவிதை எமக்கும் அவர்களுக்கும் இடையிலான வேறுபாட்டினை வெளிப்படுத்துகின்றது. நீ வேறு என்ற ஒரு கவிதை, நீ வேறு என்ற தலைப்பில் அது எழுதப்பட்டிருக்கின்றது. அதில் வருகின்ற சில வரிகள், துப்பாக்கி தூக்கி மரத்திட்ட உன் கைகள் எப்படித்தான் என்ன இதய துடிப்பறையும், இன திமிர்ச்சூள் ஊறி கிடக்கும் நீ இதயமா என் ஒளி தொகுக்கும், காண கவிதையுடன் கைகளுக்கும் கலந்து வாழும் என்று அவர் கேள்வி கேட்கின்றார். இது ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் வாழுகின்ற ஒடுக்கப்பட்ட ஒரு தேசிய இனத்தை சேர்ந்தவனின் ஒரு கவிக்குரலாக வெளிப்படுவதனையும், அது வாசக நிலையில் என்னுடைய உணர்வுகளுடன் இணைவதனையும் தான் நான் இங்கு காண்கின்றேன். இவ்வாறே அஞ்சலி என்ற ஒரு கவிதை, அதை பற்றி பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்கள் முன்பு குறிப்பிட்டு விட்டார், அவரையும் அந்த கவிதை தொட்டிருக்கின்றது. இந்த கவிதை அவர் சொன்னதைப் போல் தெருவில் கிடந்த ஒரு பிணம், ஆனால் அந்த கவிதையை பார்க்கின்ற பொழுது அந்த பிணம் யாரா இருக்கும் என்பதை நாம் எல்லாருமே புரிந்து கொள்வோம். அதில் சில வரிகள் வருகின்றது. என்னைப் போல் உன்னை கடந்து சென்றவர்கள் என் செய்வார், நிச்சயமாய் உன்னை நினைத்திருப்பார், மனதில் உன்னை உச்சரித்து விட்டுத்தம் உணர்வுகளை புடம்பிடுவார் என்று அறிவேன், இரு நிமிடம் என்னுள் உனக்காய் அஞ்சலித்தேன். இவ்வாறாக வெறும் பல கவிதைகள் அவருடைய வெளிப்பாட்டு முறையில் வாசக மனதில் தொட்டுவதாக அமைந்திருக்கின்றது. எல்லாவற்றையும் நான் இங்கு விரிவாக கூற முடியாது. உதாரணமாக நல்லூர், என்னை எழுப்பிய உன் நினைவு, நன்றின விழல், சோகீதம் போன்ற பல கவிதைகள் இவ்வாறாக வெற்றிகரமாக அமைந்த கவிதைகளாக, அதாவது கவிஞனின் உணர்வை வாசகனுக்கு பரிமாற்றுவதாக இருக்கின்றன. ஆனால் சில விஷயங்களை பற்றியும் நாங்கள் கதைக்க வேண்டும். இந்த போர் சார்ந்த கவிதைகள் பல இடம்பெற்றிருக்கின்றன. உதாரணமாக மிரட்டும் மலை, மலைப்போர், போரிட்ட சட்டம், இன்னும் பல கவிதைகள் இருக்கின்றன. இந்த கவிதைகளில் போர் ஒழிய வேண்டும், போரற்ற நிலைமை உருவாக வேண்டும் என்பதுதான் பாடுபொருளாக அமைந்திருக்கின்றது. நிச்சயமாக போர் ஒழியத்தான் வேண்டும், அமைதி தோன்றத்தான் வேண்டும், சமாதானம் வேண்டும் தான். ஆனால் அந்த அமைதி அல்லது சமாதானம் என்பது எத்தகையதாக இருக்க வேண்டும் என்பதுதான் பிரச்சனை. சந்திரிகா கூறுவது போல் போரினூடான சமாதானமா, அல்லது போர் நின்றுவிட்டால் எல்லாம் சரியாக வளமைக்கு வந்துவிடுமா என்ற கேள்விகள் இருக்கின்றன. இத்தகைய கவிதைகளில் கவிஞனுடைய நோக்கத்தை, ஆதங்கத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஏனென்றால் அவருடைய ஏனைய கவிதைகளில் வெளிப்படுகின்ற மைய உணர்வினை வைத்து பார்க்கின்ற பொழுது கவிஞனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆயினும் புறநிலையாக வெளிப்படுத்தப்பட்டு அச்சிடப்பட்ட கவிதை தொடர்பான பரிசீலனையில் இந்த கவிதைகள் மேலும் தெளிவினை கொண்டிருத்தல் ஆகாதா என்ற கேள்வி எழுந்துகின்றது. ஒரு வாசக நிலையில் தெளிவு இருக்க வேண்டும் என்றே நான் கருதுகின்றேன். ஏனென்றால் ரெண்டு பேர் சண்டை பிடிக்கின்றார்கள் என்று ரெண்டு பேரையும் சும்மா இரு என்று சொல்லிவிட்டால் இருக்கின்ற நிலைமை தொடரும். அப்படியானால் போரின் வரலாற்று பின்னணி என்ன, போரை தொடக்கியவர்கள் யார், அல்லது தமிழ் தேசிய இனத்தின் மீது போரை திணித்தவர்கள், திணித்துக் கொண்டிருக்கிறவர்கள் யார், அல்லது இப்பொழுதும் பொது தேர்தல்களில் அவர்கள் கக்குகின்ற இனவாத விஷமும் யுத்த வரியும் எத்தகையது என்ற பின்னணி அல்லது புரிதலில் இந்த போர் ஓய வேண்டும், போர் நிற்க வேண்டும், சமாதானம் தோன்ற வேண்டும் என்பதை 100% நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற அதே வேளையில் இந்த போர் இல்லாமல் போகிற சூழல் என்பது ஒடுக்கப்படும் தமிழ் தேசிய இனத்தின் தேசிய அபிலாசைகள், அடிப்படையான அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்வதாகவும் அமைய வேண்டும் என்ற எண்ணக்கரு மிக முக்கியமானது. இத்தகைய கருத்துக்களை எல்லாம் கவிஞன் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமா? அவ்வாறு சொல்வதானால் அது பிரச்சாரமாகாத அந்த கேள்விகள் எல்லாம் விளம்பலாம். எந்த கலைஞரிடமும் இன்ன இன்னவற்றை எழுது, இவ்வாறு எழுது, தெளிவாக எழுது, வழிகாட்டு என்று கோரிக்கை விடுதல் என்பது கலை ரீதியாக சரியானது அல்ல. அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். என்றால் எனக்கு அத்தகைய கண்ணோட்டம் தான் உண்டு. ஆனால் நாங்கள் ஒரு கலைஞரிடம் எதிர்பார்ப்பது இந்த புறநிலை நிகழ்வு, வரலாறு அல்லது அரசியல் அல்லது ஒடுக்குமுறை சூழல், பெரும்பாலான மக்களின் வரலாற்று துயரம் அல்லது வரலாற்று ரீதியான துன்பத்திலிருந்து மீட்சி பெறுதல் என்ற விஷயங்கள் அவனுடைய படைப்பு ஆளுமையில் அடிநாதமாக இருந்து அவனுடைய தன்னுணர்வில், அதாவது பிரக்ஞை என்று சொல்லுகிறோமே அந்த கான்ஷியஸ்னஸ், அதிலிருந்து வெளிப்பாடு காண வேண்டும் தனியல்பாக. யாரையும் திருப்திப்படுத்த, என்னை திருப்திப்படுத்துவதற்காக அல்லது உங்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லது வரலாற்றில் கவிஞர் என்று இடம்பெறுவதற்காக அல்ல, ஒரு நேர்மையான ஒரு மனிதனின் வெளிப்பாடு என்று நான் கருதுகின்றேன். அது இத்தகையதாக வெளிவரலாம், வெளிப்படுத்த முடியும் என்பது அது கவிஞனுக்குரிய சுதந்திரம், கலைஞனுக்குரிய, அதில் யாரும் நாங்கள் தலையிட முடியாது. அது புறநிலையாக படைப்பென்ற ரீதியில் வெளிவந்த பிறகுதான் யாரும் அதை பற்றி கருத்துக்கள் சொல்லலாம் அவ்வளவுதான். கட்டாயம் இல்லை. யாரும் இப்ப நான் சொல்வதை எல்லாரும் யாராவது ஒருவர் கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூட கட்டாயம் இல்லை. என்றால் அவரவருக்கு புத்தி இருக்கு, அவருடைய அனுபவ அறிவினூடாக அவர்கள் அதை பரிசீலிக்கலாம், அவருடைய விருப்ப தேர்வு ஒன்று இருக்கின்றது, அதெல்லாம் அடிப்படையான தனி மனித சுதந்திரம். ஆனால் இங்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது இத்தகைய எண்ணங்கள் என்னிடம் எழுகின்றன என்பதனைத்தான் நான் இங்கு பரிமாறிக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த சமாதானம் என்பது ஒரு பெரிய பொறியாக இருக்கின்றது. நமக்கு நீதியான சமாதானம், கௌரவமான சமாதானம், இந்த வரலாற்று துயரத்திலிருந்து நிரந்தரமாக நாம் விடுதலை பெறக்கூடிய ஒரு சமாதானம், போரட்ட நிலைமைதான் நமக்கு தேவை. இவ்வாறாகவே சில கவிதைகள் வந்து கவிஞர் வெளிப்படுத்துகின்றார். ஆனால் என்னுடைய வாசக நிலையில் எனக்கு சிறிது சேர்க்கையாகின உணர்வினை எனக்கு தருவதனால் அது என்னுள் உள்ளிறங்கவில்லை. அது உதாரணமாக நட்பு என்ற ஒரு கவிதையில் சில வரிகள், விண்மீன்கள் அவை இப்போ நனைந்து உரைக்கையிலே என்னென்று நான் பொறுப்பேன், இதோ நானும் நனைகின்றேன். மழை பெய்கின்றது, விண்மீன்கள் நனைகின்றன, ஆகையால் நானும் நனைவேன் என கவிஞன் சொல்லுகின்றான். அவருடைய தனி அனுபவமாக இருக்கலாம் என்ற ஒரு நியாயப்பாட்டை சொல்லலாம். என்றாலும் கூட இத்தகைய விஷயங்கள் வந்து கவிதைக்குரிய பொருளாக மட்டும் இருந்துவிடக்கூடியன போல எனக்கு படுகின்றன. அவ்வாறே கை என்ற ஒரு கவிதை, என் கைகள் செல்லாம் விடி விழுந்து இட்டதனால் சந்தோஷம் என்றான் தளராமல், என்னப்பா என்றேன், இனி யாருக்கும் கைதட்ட தேவையில்லை என்றான் தொழுதேன் எழுந்து. செல்லினால ரெண்டு கையையும் விழுந்தவன் சந்தோஷமாக சொல்லுகின்றனாம் என்றால் இனிமேல் யாருக்கும் கை தட்ட தேவையில்லை என்று. இதை இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த கவிதைக்காக செய்யப்படுவன போல எனக்கு படுகின்றது. என்னை இதை இயல்பான கவிதையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது ஒரு ஆட்டு செயற்கையான கவிதையாக எனக்கு படுகின்றது. ஏனென்றால் யாருக்கும் முன்னால் கைகட்டாமல் இருப்பதற்கு கை இல்லாமல் தான் போக வேண்டும் என்றில்லை. விழிப்பு நிலை, தன்னுணர்வு, தன்மானம் பற்றிய சரியா பிழையா என்றது போன்ற விஷயங்கள் தான் மிக முக்கியமானதை ஒழிய செல்லினால் கையெட்டு போதல் அல்ல. அது ஒரு அவலமானது. அதற்கு பின்னால் ஒரு ஒடுக்குமுறை அரசின் செயற்திட்டங்கள் கூட, கொடூரமான செயல் திட்டங்கள் கூட இருக்கின்றன. இவ்வாறாக சில கவிதைகள் சில பிசுரல்களை கொண்டிருக்கின்றது. இவ்வாறே இரக்கம் என்ற ஒரு கவிதை, ஒரு மண்புழு பற்றிய ஒரு கவிதை. மண்புழுவை கதவிற்கு வழியால் கவிஞர் தட்டி விடுகின்றார். அடுத்த நாள் காலை அது எறும்புமைக்க கிடைக்கின்றது. அது அவருக்கு ஒரு தன்னிறக்கத்தை, பச்சாத்தாபத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. அதே மாதிரி காலமே பதில் சொல் என்ற கவிதை, தவளையை, ஒரு தவளையை தவறுதலாக அவர் நசித்து விடுகின்றார். அது பற்றிய ஒரு பச்சாத்தாப உணர்வு. இப்ப ஏற்கனவே மகாகவி புள்ளியளவில் ஒரு பூச்சி என்ற கவிதையை எழுதியிருக்கின்றார். அது மிக நீண்ட காலத்துக்கு முன்பு. அது படித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு புத்தகத்தில் ஒரு சிறிய கருப்பு புள்ளி இருக்கின்றது, அவர் கையால் தட்டுகின்றார். ஆனால் அது உண்மையில் ஒரு சிறிய புள்ளி, அது ஒரு கீட்டாக படுகின்றது. அது பற்றிய ஒரு தன்னிறக்கத்தினை அந்த கவிதை வெளிப்படுத்தி இருக்கின்றது. அந்த கவிதை ஒரு மிகச்சிறந்த கவிதை என பலராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. என்னுடைய தனி அனுபவத்திலும் நான் அதனை ரசிக்கின்றேன். ஆனால் இத்தகைய விஷயங்கள் வந்து நுண்மையான முறையில் வெளிப்படுத்தப்பட முடியாவிட்டால் கத்திமனை நடத்தலை போல் அந்த வெளிப்பாட்டு முறையில் இவர் இவ்வாறு உணர்ந்திருப்பார் என்ற உணர்வு படிப்பவன் மத்தியில் படிப்பவனின் மனதில் தோன்றாத பட்சத்தில் அது வலிந்து செய்யப்பட்டது என்ற விதமான ஒரு நிலைக்கு போய்விடும். இதான் அந்த கத்திமனை நடத்தல் என்று சொல்லலாம். இங்கும் அந்த கவிதைகள் கொஞ்சம் சேர்த்தியாக இருப்பதனால் அது வெற்றிகரமாக வராத அனுபவத்துள் வாசக அனுபவத்துள் இறங்காத கவிதைகளாக படுகின்றன. நான் இவ்வாறான கருத்துக்களை சொல்வதனால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இல்லை. ஆனால் நண்பர் ஜெயசீலன் குழம்ப வந்ததில் என்று நான் நினைக்கிறேன் என்றால் அதுதான் அந்த புதிய தலைமுறை இளைய தலைமுறையின் பண்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாரும் விரும்புவது. இது ஒரு கருத்து, ஒரு பரிசீலனை தான். இதை கணக்கில் எடுக்கலாம், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றது அவசியம் இல்லை. ஆனால் அதனால வந்து மனச்சோர்விற்கு கூட உள்ளாக தேவையில்லை, சபையில் இருக்கிற யாரும் கூட நினைக்க தேவையில்லை. இதையெல்லாம் சொல்ல வேண்டுமா என்று கூட என்ன சிலர் அவ்வாறு நினைக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன், ஒரு திறந்த உரையாடல் எப்பவும் நம்முடைய வளர்ச்சியினை துரிதப்படுத்தும், ஆழப்படுத்தும், அகட்டிச் செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் பல இடங்களில் நடக்கின்ற விஷயங்கள் இதுதான். ஏனென்றால் ஜெயசீலன் வந்து ஆற்றில் உள்ள ஒரு கவிஞன்தான். இவ்வாறே எத்தனையோ இளம் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். நாங்களும் ஏதோ பெரிதாக சாதித்தவர்கள் அல்ல, நாங்களும் கற்றுக்கொள்கிறவர்கள், சிலவற்றைத்தான் செய்திருக்கின்றோம். நம்முடைய செயற்பாட்டில் எப்பொழுதும் ஒரு விழிப்பு நிலை, நம்முடைய ஆற்றல் என்ன, பலகீனம் என்ன, நாம் என்ன செய்கின்றோம், என்ன செய்ய வேண்டும் போன்றவற்றில் சிநேகபூர்வமான கருத்து பரிமாறலின் ஊடாக வெறுமனே பூசி முழுகாமல் கொப்பில பப்பாசியில் ஏற்றாமல் நம்முடைய உண்மையான ஆற்றல்களை சரியான முறையில் மேலும் மேலும் பலமுடையதாக குவித்து திரட்டுவதற்குரிய ஒரு முயற்சி தான் எல்லா துறையிலும், அது அரசியல் தளம், பொருளியல் தளம், சமூகவியல், கலை இலக்கியம், எந்த துறையிலும். ஆனால் ஒன்றுதான் அடிப்படை என்னென்றால் அது ஒரு சிநேகபூர்வமானதாக, இதயபூர்வமானதாக, தர்க்கபூர்வமானதாக, உதாரணப்படுத்துவதாக அமைய வேண்டும். இந்த நிலையில் நாம் யாரும் சோர்ந்து போக தேவையில்லை. ஏனென்றால் எமது பலரிடையே இருக்கக்கூடிய ஆற்றல் விகசிதம், அதாவது மலர்ச்சி அடைந்து அது சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடிய ஒரு செயற்பாங்காகத்தான் அது இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் நான் என்னுடைய இந்த கருத்துக்களை நான் சொல்கின்றேன். அவ்வாறே சில கவிதைகள் ரொம்ப மனோரதிய பாங்காக, அதாவது ரொமான்டிக் என்று சொல்கிறார்கள், மனோரதிய பாங்காக அமைகின்றன. அவர் இளைஞர், 28 வயது இளைஞர். குறிப்பாக காதலை பற்றி எழுதுகின்ற பொழுது இந்த தன்மைக்குள் அவர் வந்து விடுகின்றார். காதலை பற்றி எழுதக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. உண்மையில் காதல், பாலுறவு போன்ற மனித அனுபவத்துக்குள் வருகின்ற பல விஷயங்கள் நுண்மையாக பெருமளவில் நம்முடைய கலை இலக்கிய பரப்பில் கையாளப்படவில்லை என்று ஆதங்கப்படுபவையில் ஒருவன் நான். சிறுகதை, நாவல், கவிதை என்று எடுத்துக்கொண்டால் காதல், பாலுறவு மிக முக்கியமானது. மனித வாழ்வின் அடிப்படையை தீர்மானிக்கின்ற முக்கிய சக்திகளில் ஒன்றான பாலுறவு போன்றவை ஒரு மனிதனின் முழுமொத்த அனுபவத்தின் பகுதிகள் என்ற வகையில் நுண்மையாக நாம் கையாண்டு கொண்டிருக்கின்ற நவீன கலை வடிவங்களில் கூர்மையாகவும் சிறப்பாகவும் எண்ணிக்கையில் அதிகமாகவும் கையாளப்படாத ஒரு குறைபாடு இருக்கின்றது. ஆகையினால் நுண்ணுணர்வு சார்ந்தவர்கள் இத்தகைய அனுபவங்களை வெளிக்கொண்டு வருதல் வேண்டும் என்றே நான் கருதுகின்றேன். காதலை பற்றி சொல்லுகிற பொழுது சங்க கவிதைகளை பற்றி பலர் வியந்து பாராட்டுவார்கள். அந்த மரபு தொடர வேண்டும் என்றே நான் நினைக்கின்றேன். ஆனால் இப்ப உதாரணமாக இந்த நனிதல் என்ற கவிதையில் அதைவிடவும் நீயும் நானும் விரல் கோத்து உயிரும் மலை நனைந்து உல்லாசம் சுகிப்பதுவே எனக்கு மிக விருப்பம், இளமலையே தான் இருக்கும் என்று வருகிறது. அதாவது காதலியுடன் கைகோத்தபடியே மலையில் நனைந்து போக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இது ஒரு ரொம்ப இந்த தமிழ் படங்களில் காண்ற மாதிரியான ஒரு விஷயம். இதையெல்லாம் நாங்கள் வந்து யதார்த்த வாழ்வில் வந்து எதிர்பார்க்க இயலாது. இப்ப இந்த விஷயங்கள் படிக்கின்ற பொழுது அதன் நான் சொன்ன மாதிரி இந்த மனோரதிய பாங்கானதாக இருக்கின்றன. இவற்றை நான் குறைபாடாக தான் நான் கருதுகின்றேன். அவ்வாறே இந்த ஜென்ம ஈடேட்டம் என்ற கவிதையில் கூட எந்தனது ஜென்ம ஈடேட்டம் உன்னோடு வாழும் ஒரு நாளில் தீரும் என்பேன். ஒரு பெண்ணோடு ஒரு நாள் வாழ் என்பது ஜென்ம கிடைத்தும் என்று கருதுவது அது இப்ப பொய்டிக் லைசன்ஸ் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் ஒரு எங்களுக்கு உலகத்தில் ஒரு கணக்க விஷயம் இருக்கு. காதலிக்கவும் கல்யாணம் கட்டணும், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இன்னும் எமது சமூகத்தில் காதல் தொடர்புகள், காதல் திருமணங்கள் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புவன் நான். அது பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கும், மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவுகளையும் நேசத்தினையும் சமூக மாற்றத்தினையும் கொண்டு வருவதற்கு கூட ஒரு பங்களிப்பினை செய்யக்கூடும். ஆனால் இவ்வாறாக ஜன்மம் கிடைத்தவெல்லாம் இதில் இருக்கின்றது என்ற மாதிரி போவது என்பதெல்லாம் யதார்த்தத்திலிருந்து விலகி செல்கின்ற ஒரு மனோரதிய பாங்கானது. அதிலிருந்து கவிஞர்கள் எழுத்தாளர்கள் விடுபட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இவ்வாறு இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். சிலவேளை எனக்கு பிறகு வருகின்றவர்கள் அதையே ஜெயசலனுடைய பலமாக கூட சொல்லக்கூடும். பொதுவாக இவருடைய கவிதைகளில் இந்த சந்தம் ஓசை என்பது மிக தீவிரமாக மிக கூடுதலாக இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் அது எனக்கு ஒரு இடைஞ்சலாக இருந்தது என்றே நான் சொல்ல விரும்புகின்றேன். அது என்னுடைய அனுபவம். ஏனென்றால் பல இடங்களில் அந்த சொற்கள் வந்து ஓசையுடன் கலகலக்கின்றன, அர்த்தம் வந்து உள்ளிறங்குவதில்லை. நான் இந்த புத்தகத்தை ரெண்டு தடவை படித்தேன். குறிப்பான சில கவிதைகளை மூன்று நான்கு தடவைகள் படித்தேன். எனக்கு உள்ளுறங்குவதற்கு கடினமாக இருக்கின்றது. அது என்ன டிஸ்டர்ப் பண்ண, என்ன இடைஞ்சல் படுத்துவது எதென்று நான் நினைக்கின்றேன் என்றால், இந்த மிக கூடுதலாக இந்த அதில் கையாளப்படுகிற ஓசையும் சந்தமும் தான். சந்தத்தை நான் எதிர்க்கவில்லை, ஓசையை நான் எதிர்க்கவில்லை. அது அந்த பொருள் சார்ந்து பொருத்தமான முறையில் வந்தால் நல்லது என்று நான் நினைக்கின்றேன். மேலும் ஒன்று, நான் என்னுடைய பேச்சை முடிக்க விரும்புகின்றேன். இந்த புத்தகத்தின் அட்டையில் இந்த நல்லூர் மந்திரி மனையின் படம் தான் போடப்பட்டிருக்கின்றது. இந்த முகப்பு ஏற்கனவே சட்டநாதன் கதைகள் என்ற புத்தகத்திலும் வந்திருக்கின்றது. அது தவித்திருக்கலாம். ஏனென்றால் ஏற்கனவே இழத்து எழுத்தாளருடைய புத்தகத்தில் வந்த அதே அமைப்பினை ஒரு படைப்பு நூலில் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதை தவித்திருக்கலாம் என்பதையும் கூறி நண்பர் ஜெய்சிலன் அவர்கள் ஆற்றலுள்ள இளைஞர் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதற்கு ஆதாரங்கள் இந்த புத்தகத்திலும் வெளியிலும் இருக்கின்றது. நான் கதைத்த கருத்துக்கள் என்பது மேலும் அவருடைய வளர்ச்சி அல்லது முழுமையை நோக்கிய அவருடைய நகர்தல் தொடர்பான அக்கறையின் பால் சொல்லப்பட்டவைதான். மறுபடியும் மூத்த கவிஞர் முருகையன் அவர்களுடைய கருத்தையை சொல்ல விரும்புகின்றேன். செறிவான அக அனுபவத்தின் வெண்சூட்டிலே புறப்படுக்கும் ஒன்றுக்கு செய்யுளானது ஊடகமாக அமையும் போதே அது கவிதையாகிறது என்ற கருத்தின் சாராம்சத்தை உள்வாங்கி அந்தகைய ரீதியில் ஜெய்சிலன் அவர்கள் செயற்பட்டு மேலும் சிறந்த பல கவிதைகளை ஈழத் இலக்கிய படைப்பிற்கு அளிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய இந்த கவிதை நூல் வெளியிடையிட்டு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து இங்கு அது தொடர்பாக சில கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பளித்தமைக்கும் அவருக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.
வழக்கமாக நாங்கள் கவிதைகளை எவ்வாறு நுகர்கிறோம் என்று பார்த்தால், கவியரங்கங்களிலே அவை வாசிக்கப்படுகின்றன, அதனை கேட்டுவிட்டு பல பேர் போகிறார்கள், புத்தகங்களாக வருகின்றன, அவற்றை பலர் படிக்கின்றார்கள். இன்று இயேசுராசா அவர்கள் ஆற்றிய விமர்சன உரையிலிருந்து கவிதையின் பல பக்கங்களையும் இவ்வாறு பார்க்கலாம், பார்க்க வேண்டும் என்ற ஒரு முன்மாதிரியான உதாரணத்தை அவர் தந்திருக்கின்றார். அவர் சொன்னவையெல்லாம் அவரே கூறியது போல முடிந்த முடிவுகள் அல்ல. இவற்றை பற்றி பலவிதமான அபிப்பிராய வேதங்கள் இருக்கக்கூடும். ஆனாலும் நாங்கள் அன்பார்ந்த முறையிலே எல்லாரோடும் மனந்திறந்து இவற்றை பற்றி ஆலோசிக்கின்ற வழக்கத்தையும் பழக்கத்தையும் வளர்த்துக் கொள்வது மிகவும் முக்கியமானது என்பதை இந்த இடத்திலே குறிப்பிட்டு, அடுத்ததாக கல்வையல் சிறப்பு பிரதி ஒன்று கொடுபட வேண்டியிருக்கின்றது. அது இப்பொழுது நடக்கும்.
அதிபர் யாழ்ந்து கல்லூரி யாழ்ப்பாணம் திரு ஸ்ரீகுமாரன் அவர்கள் சிறப்பு பிரதியை பெற்றுக் கொள்வார். பிரதியை வழங்குமாறு தலைவர் முருகையன் அவர்களை கேட்டுக்கொள்வார். பரிவான் கல்லூரி ஆசிரியர் அவர் சிறப்பு பிரதியை பெற்றுக் கொள்வார். அடுத்து கண்ணன் செயலாளர் திருமலை கலா மன்றம். அடுத்து திரு ராஜேந்திரன் அவர்கள் ஆசிரியர். முருகையன் அவர்களுக்கு நன்றி.
இரண்டாவது விமர்சன உரையை எங்களுக்கு வழங்கும்படி கவிஞர் கல்வேல் வேணா குமாரசாமி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.
அன்புக்கும் அறிவிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, இன்றைய நூலை எமக்கு தந்திருக்கின்ற கவிஞர் அவர்களே, இந்த அரங்கிலே இருக்கின்ற பெரியோர்களே, சபையிலே இருக்கும் சான்றோர்களே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த இடத்திலே நான் கனவுகளின் எல்லையை பற்றி, தானா இயேசுவின் கனவுகளின் எல்லையை பற்றி பேச வேண்டிய ஒரு தேவை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனக்கு அவரோடு மற்றவர்கள் சொன்னது போல எப்படி ஒரு உறவு முறையை, ஒரு பந்தத்தை பிடித்து அதற்குள்ளாலே என்னை காட்ட வேண்டும் என்று எனக்கு தெரியாமல் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நான் யாரையும் வளர்த்ததும் இல்லை, முறித்ததும் இல்லை, சிதைத்ததும் இல்லை. ஆகையினாலே நான் கொஞ்சம் பூசி மெழுகாமல் பேசலாம் என்று இருந்தேன். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதல்லால் வேறொன்றறியேன் பராபரமே என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுவதுதான் வழக்கம். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுதர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவுவள காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கு இவையெல்லாம் நீ அருளும் தொழில்கள் என்றோ, ஒளிவளரும் தமிழ்வாணி அடியனேற்கு இவையனைத்தும் உதவுவாய் என்று பாரதி இந்த பாஞ்சாலி சபதத்திலே இரண்டாவது கட்ட சூதாட்டச் சருக்கம் தொடங்கும் போது பேசுகிறான். அப்போது அவன் சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால், நான் பேசப்போகின்ற விஷயம் அது பற்றி நான் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். தெளிவுறவே அறிந்திடுதல். அடுத்தது என்னவென்றால், அதை மற்றவர்களுக்கு நான் எடுத்துச் சொல்லும் போது தெளிவுதரம் அறிந்திடுதல், அதிலே குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படியான் கூறியவற்றை நீங்கள் சுமந்து கொண்டு உங்களிடத்து தொட்ட வைத்துக் கொண்டவற்றை எடுத்துச் சென்று நீங்கள் சிந்திக்கும் போது அது உள்ளத்திலே கழிவளர ஆனந்த கனிவு பல கனவு பல காட்டல் வேண்டும். அப்படி காட்டும் போது கண்ணீர் துளிவர உள்நின்று உருக்குதல் வேண்டும். இதெல்லாம் நாங்கள் நினைத்து வருவதில்லை என்று பாரதி சொல்லுகிறார். இங்கு இவையெல்லாம் நீ அருளும் தொழில்கள் என்று சொன்னான். அதிலே சில பேருக்கு உடன்பாடு இருக்கலாம், சில பேருக்கு முரண்பாடு இருக்கலாம். அதை பற்றி பிரச்சனைகளே இல்லை, அது அவரவர் விருப்பம். ஆனால் இன்று வரை இந்த கவிதை கவிதை என்று சொல்லுகிறார்களே, இது எது எது என்று கேட்டுக்கொண்டு கூச்சல் போட்டுக் கொண்டு குழப்பம் விளைவித்துக் கொண்டு பேட்டி கொடுத்துக் கொண்டு விவாத அரங்கு நடத்திக் கொண்டு எல்லாம் வேடிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த கவிதையும் எங்கெங்கோ எல்லாம் போய்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த பாரம்பரியத்தை, இந்த மரபு என்றால் ஏதோ எப்பவோ வந்தது இப்ப இல்லை என்றல்ல, அது வரும், அதில இருந்து கொஞ்சம் விடுபடும், இன்னும் கொஞ்சம் பட்ட வைக்க வைக்க மேல்பட்ட உரியும். அதுதான் மரபு. அதை விட்டு நாம் பட்டியை செருக்கி விட்டுட்டு புதுப்பட்ட வைக்க விட போறோம் என்று செருக்கினால் மரம் பட்டு போம். நீங்கள் சுத்தி பட்டியை செருக்கி விடுங்கள், அந்த மரம் தலைக்கிறதா என்று பார்ப்போம். அப்போ நாங்கள் சிலவற்றிலிருந்து விடுபட்டுக் கொண்டும் சிலவற்றுக்கு எடுபட்டுக் கொண்டும் போக வேண்டியதாகத்தான் இருக்கிறோம். ஆனால் இதைத்தான் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். ஒரு பேராசிரியர் அதற்கு ஒரு அங்கீகாரம் வழங்க வேண்டும், ஒரு பத்திரிகை ஆசிரியர் அங்கீகாரம் வழங்க வேண்டும், அல்லது ஒரு பேரறிஞரோ மூதறிஞரோ அதற்கு வழங்க வேண்டும். அவர் சாக்கடையில் மீன் பிடித்து வந்து சவர்க்காரம் போட்டு கழுவிவிட்டு இதை பிடி என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறது நம்முடைய கவிதை உலகம். சிலர் அதை ஏற்றுக்கொள்ள சொல்லி எங்களை நிர்பந்திக்கிறார்கள். இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் போது தம்பி தானா இயேசுவினுடைய கவிதையை ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த உமக்கையாம் எழுதின பாடலை எங்களுடைய புதுபெரும் கவிஞர்கள் ஒருவரான தேசிய விநாயகம் பிள்ளை மொழிபெயர்த்திருக்கிறார். எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்செல்லும் தொழுது கெஞ்சி நின்றாலும் சூழ்ச்சி பலவும் செய்தாலும் அழுத கண்ணீர் ஆரெல்லாம் அதிலோர் எழுத்தை அழித்திடுமோ வழுவி பின்னர் நீங்கி ஒரு வார்த்தை ஏனும் மாறிடுமோ என்று கேட்கிறார். அப்போ வார்த்தை மாறுமோ என்று கேட்டால் அந்த அளவுக்கு அவனுடைய எழுத்திலே ஆழமும் அகலமும் இருக்கும், இருக்க வேண்டும். இருந்தால்தான் அது மாற்ற முடியாது. சில பேர் சில குழுநிலப்பட்டுக் கொண்டு கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், வேடிக்கையாக இருக்கிறது. ஆனந்த மலர்கள் ஆயிரம் மலரும், ஏன் இந்த கலக்கங்கண்ணா வாழ்க்கை தேனந்த மலரில் தானென்று நம்பி திகைப்பதும் ஏன்தான் கண்ணா? எல்லா மலரிலுமே வாசம் இருக்கும், அது என்னுடைய மூக்கு அதை பிடிக்க தெரியாததுக்கு அது பூவிங்க குற்றம் அல்ல. இதை நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே தானாஜேசனுடைய பாட்டை எடுத்து படிக்கும் போது எனக்கு இந்த பாரதியினுடைய இன்னும் ஒரு பாடல் நினைவுக்கு வந்தது. நரிவகுத்த வலையினிலே தெரிந்து சிங்கம் அழுவி விழும், சிற்றரும்பால் யானை சாகும், வலிவகுத்த உடற்புலியை புழுவும் கொல்லும், வருங்காலம் உணர்வோரும் மயங்கி நிற்பார், கிரிவகுத்த ஓடையிலே மிதந்து செல்லும், கீழ்மேலாம் மேல்கீழாம் கிழக்கு மேற்காம், புதிவகுத்த முன்னோலார் புலையர் தம்மை போற்றிடுவர் விதிவகுத்த போதின் நன்றி என்று பாடியிருக்கிறார். விதி வகுக்கும் என்று அவன் சொல்லுகிறான். பாரதி இப்படி சொன்னது பிறகு எனக்கு விதியை பற்றி தெரியாது. நான் ஒரு இடத்திலே என்ன கேட்டாலும் எல்லாம் விதி வகுத்தது என்று சொன்னால் அது என்ன என்று, விதிக்கப்பட்டது விதி. நாங்கள் இப்ப எல்லாம் அவ்வளவு கட்டித்தனம் பேசினாலும் இதற்காலே விடுபட்டுக் கொள்ள முடிகிறதா? அல்லது நாங்கள் இதையெல்லாம் திருத்தி எல்லாம் அடிச்சு நொறுக்கி அங்க எழுத்தால செய்து விட்டோமா? அதெல்லாம் சும்மா சுத்த ஹம்பக். ஆனால் அவை எங்கோ பொறியாய் பறந்து போயிருந்து மூண்டு 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 அது செயல்படும் போதுதான் அதற்கு வலுவது. அந்த வலுவை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டுமானால் எங்களுடைய வார்த்தைகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், நிதானம் வேண்டும். இங்கே நாங்கள் இந்த இடத்திலே ஏசிலனுடைய கவிதைகளை பார்க்கும் போது ஒரு இடத்திலே இந்த மேடைகளுக்கு வரும்போது இப்ப ரொம்ப பயம். போன இடத்துல இந்த வேப்பில கொப்பாலை எல்லாம் அடி அடி என்று அடிச்சு, இதை விட ஒன்றில்லை, இது தெய்வம், இதை கும்பிடுங்கோ என்று சொல்லுகிற ஒரு கூட்டமும் இப்படி அதற்கு சொல்லி அதை புல்லரிக்கிறது, அது ஒரு பக்கம். இது வந்து நான் இங்கே பேச போவது இந்த நலன் புனைந்துரைத்தல். ஒரு நல்ல கவிஞனை இனங்கண்டிருக்கிறோம், அவன் வளர்ந்து வர வேண்டும், எமக்கு அவன் பல இனிய செய்திகளை தான் கண்டு உணர்ந்து அனுபவத்தை தான் கண்ட தவிப்பை வியப்பை அவற்றையெல்லாம் எங்களுக்கு தர நாங்களும் அதனோடு சேர்ந்து இன்புற்றிருக்க பார்க்க வேண்டும். அது எங்களுடைய உள்ளத்திலே என்னென்ன மாறுதல்களை ஏற்படுத்துகின்றது என்பதை பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு தாய் தன்னுடைய தலை பிரசவத்திலே குழந்தையை அந்த லேபர் ரூமுக்காலே கொண்டு வந்து பக்கத்திலே கிடத்தி இருக்கின்ற கோலத்திலே நான் தேசிலனையும் அவருடைய புத்தகத்தையும் பார்க்கிறேன். அவருடைய கண்ணீர் கடைக்கண்ணிலே வழிந்து காய்ந்து போயிருக்கிறது. ஒரு கலக்கமும் வியப்பும் கலந்த பார்வையோடு அவள் தன்னுடைய குழந்தையிலே ஒரு கையை வைத்துக் கொண்டு படுத்திருக்கிறாள். அதை மற்றவர்கள் வந்து பார்க்கிறார்கள், உறவினர்களும் உடன் பிறந்தவர்களும் வந்து பார்க்கிறார்கள். அந்த கோலத்திலேதான் நான் இப்போது இந்த ஏசிலனுடைய கவிதைகளை பார்க்கிறேன். இந்த குழந்தை வளர்ந்து வந்து இந்த குழந்தை மற்றவர்களிடம் போய் என்னென்ன செய்ய போகிறது, என்னென்ன செய்யும், எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் இனித்தான் பார்க்க போகின்றோம். ஏனென்றால் இப்பொழுது முழு உருவம் கொடுத்து எங்களிடத்திலே தந்திருக்கிறார். இந்த சொற்களை கையாளும் போது நாங்கள் இன்று கவிதை ஏதோ எல்லாம் சீரணித்து போய் வலுவிழந்து செயலிழந்து வரும் நீர்த்தன்மைப்பட்டு போயிருக்கிறது. சொற்களிலே வலுவில்லை, ஆற்றலுள்ள வார்த்தைகளை தேட வேண்டியிருக்கிறது. நகைச்சுவை என்று சொல்லி சிரிக்க சொல்லி சொல்வதற்காக வில்லங்கப்பட வேண்டியிருக்கிறது. இயல்பாக அந்த தன்மை அதிலே செய்யத்தக்கதாக எழுதத் தெரியவில்லை. இவற்றை எல்லாம் நாங்கள் பார்த்துக்கொண்டு சில பேர் பேசும்போது எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து சொல்லுவார், என்ன ஒரு தோடு போட்ட பையன் வந்தால் அவனை கேட்பாராம், தோளுடைய பொடியன், தோளுடைய செவியன், யாருடைய பொடியன் என்று கேட்பார். இப்படி நாங்கள் அந்த அதை சொல்லும் போது அதற்குள்ளாக வருகின்ற அந்த உணர்வையும் அவனிடத்து முகத்திலே காண்கின்ற மலர்வையும் அந்த வார்த்தைக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய தன்மைகளை நாங்கள் இழந்து போயிருக்கிறோம். இன்றைக்கு இங்கே காதல் பற்றி நாங்கள் சொல்றது, கண்ண பேர் நினைக்கிறது என்ற பிள்ளைய உன் பெற இல்லையா என்ன கேள்வியப்பா, உன் பிள்ளைய நீ பெற, நீ பெற வேண்டும், இது என்ற பிள்ளை அது இப்படித்தான் இருக்கும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிள்ளையிலே இருக்கிற நலன்களை நாங்கள் கண்டுகொண்டு அதை கழுவி துடைத்து என்ன பவுடர் போட்டு பூச்சூட்டி மகிழ்வதுதான் எங்களுடைய மரபு. அதை விட்டுவிட்டு அது இல்லை இது இல்லை அதுக்கு மூக்கு மூக்கு அப்படி செவி இப்படி என்று பார்த்தால் இங்க பிள்ளைகள் மிஞ்சாது பாருங்க, இங்கே ஒன்று ரெண்டு மிஞ்சும். ஆகையினாலே நாங்கள் முதல் ஒரு குழந்தையை வளர்த்து ஆளாக்க தெரிய வேண்டும். அவன் மூக்கரையனாயிருக்கலாம், அவன் தான் இந்த மூக்குக்கு வைத்தியம் செய்கிறவனாக சில வேளை வருவான். ஆகையினாலே நாங்கள் இந்த முழமுழிக்கிற விஷயத்தை விட்டுவிட வேண்டும் என்று நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த பாடலே முதல் அவர் தமிழே வடிவான முருகனை பேசுகின்றார். நூலுக்கு வருவோம். தமிழுக்கே உரித்தான காதல் துறையும் காதலுக்கே உரித்தான கன்னியும் கனிவும் அதைத்தான் பாரதி சொன்னான், காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும். என்னென்ன எல்லாம் கேட்டான், எல்லாம் கேட்டான். வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதை அவன் தெரிந்து கொண்டான். பாரெட்டு திக்காய் பறந்து கிடக்கிறது என்று சொன்னான் எங்களுடைய மூத்த கவிஞர் என்று பேசப்பட்ட மகாகவி. பார் எட்டு திக்காய் பறந்து கிடக்கிறது, பார் எட்டு திக்காய் பறந்து கிடக்கிறது இந்த பூமி, நீ போக போக இந்த கனவுகளின் எல்லை கிழக்கு மேற்காகும், மேற்கு அப்படியே போய்கொண்டிருக்கும், அதுக்கு எல்லை இல்லாமல் விரியும். அப்படி எங்களுடைய எழுத்துக்கள் உள்ளே எங்களாலே இறங்க முடியாததற்கு யார் குற்றம்? இந்த எழுத்துக்களை பார்க்க தெரியாத குருட்டு மனசுக்கும் குருட்டு கண்ணுக்கும் யார் பொறுப்பாளி? ஒரு தேவாரம் இருக்குது, அது நல்ல ஒரு தேவாரம். குவலாமை ஒரு ஆமை ஒன்று வந்தது, சமுத்திரத்திலே இருந்து வெளிக்கட்டு வந்தது. ஒரு நாள் வந்து கொண்டிருக்கும் போது அது வெளியாலே வந்துவிட்டது, கடலுக்கு வெளியே வந்தது. பார்த்தது அதுக்கு ஆனந்தம் தாங்கவில்லை, இப்படி ஒரு உலகமா? அது பார்த்தது கொஞ்ச தூரம் போச்சு, ஒரு நாய் வந்தது. நாய் வந்தவுடனே என்ன செய்தது? அது உடனே குலைச்சது, மண்ணை கிளறி விராண்டி குலைச்சது. இதை டக்குண்டு எல்லாத்தையும் உள்ள கிழித்து கொண்டு படுத்துச்சு. படுத்தா பாவம் யோசிச்சது, இது பெரிய தொந்தரவா இருக்கு, கொஞ்சம் விட்டு வீதியா உலாவிவான்னு சொன்னார். கவிதைக்குள் உயிரொன்றி வாழ்ன்ற பாட்டை பாடி சொன்னார். அப்படி உலாவ வெளிக்கிட்டவர்களுக்கு இப்படியான ஓசையிலே சுதி பேசிய பாடல் உணர்வு சிறந்தமையால் வெளிக்கிட்டா வில்லங்கம், அது சரியாதவன் என்னைகிறது, அது புரியாதவன் என்னைகிறது. சங்கீதம் தெரிஞ்சவன் தானே ஐயா சங்கீதம் தெரிவிக்க முடியும், அல்லது மோகனத்தை பாட அவன் ஆபோதி என்று சொல்லுவான். இப்படியெல்லாம் பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அதுல இருக்கிற நுட்பங்களை தருகின்ற ஆற்றல் என்பது அதனோடு நாங்கள் பழக வேண்டும் புழங்க வேண்டும். அப்போ இந்த ஆமை உள்ள எல்லாவற்றையும் உள்ளுக்கு அடக்கிக் கொண்டு படுத்திருந்தது. கொஞ்சம் செல்ல இந்த ஆமை போய் கால் கையை நீட்டி பார்த்தது, முகத்தை தலையை வெளியில நீட்டிச்சது, நாய் போய்விட்டது, நீங்க அதை போனா பிரச்சனை, உள்ளுக்கு போவோம். திரும்ப சமுத்திரத்துக்கு போச்சு. அது சமுத்திரத்துக்கு அன்று போயிருந்து அடுத்த நாள் அதற்கு இருப்பு கொள்ளவில்லை, மறுநாள் வெளிக்கிட்டது. இருப்பு கொள்ளாமல் வர்ற வில்லங்கங்கள் இதுதான். அதனுடைய அங்கே இந்த காலத்தில் எங்க ஒதுங்கி இருந்துட்டா ரொம்ப நல்லது போலயே படுறது. அந்த ஆமை அடுத்த நாள் வலிக்கிட்டு வந்தது, ஓ ஈர கரதாண்டி புழுதியிலே போய் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிச்சு. இப்படியாக ஒரு பறந்து விரிந்து போயிருக்கிறதா உலகம் என்று அது பார்த்தது. இன்னும் கொஞ்சம் தூரம் போக பிறகு ஒரு நாய் வந்தது. நாய் வந்தால் இந்த நாய் சும்மா விடவில்லை பாருங்க. இது பழையபடி கையால உள்ளுக்கிழக்க இந்த நாய் சொத்தையாலே அதை தள்ளி காலால விராண்டி அது இந்த திசையை திருப்பி விட்டுட்டது. இது ஓட்டுக்குள்ளே எல்லாத்தையும் முடக்கி கொண்டு கிடக்கு. அப்ப உள்ளுக்கு திருப்பி அது உள்ளுக்கு எழுத்து கொண்டிருக்க இது திருப்பி விட்டு போக. இது கடைசியா கொஞ்ச நேரம் இருந்தது, கிடந்தது அப்படியே கிடந்துட்டு வலிக்கிட்டது. வலிக்கிட்டு நான் திரும்பவும் கடலுக்கே போய்விடுவோம், இந்த தொந்தரவு ஒன்றும் வேண்டாம் என்று அது போச்சு. ஆனா அது இந்த திசை மாறி திருப்பப்பட்டு போயிருந்தது. பாவம் புரியுமா நினைக்கிறேன். அப்போ அந்த ஆமை திரும்பவும் தரை பயணத்தை தொடங்கியது. திரும்ப ஒரு நாய் வந்து கிளைச்சு பாருங்க, இந்த நாயை நெடுக வரும் கலைச்சால் இது ஓடிச்சது. ஒரு கட்டில்லாத கிணத்துக்க விழுந்தது. இந்த கிணத்துக்க விழுந்த உடனே அங்க இருக்கிற கன பேர் இருந்தின, இந்த தவறை விழுந்த ஓனான் தவளை மீன் குஞ்சு குஞ்சாம அறியாம எல்லாம் இருந்தது. அது கேட்டது எங்க இருந்து வார, அந்த சின்னாம கேட்டது எங்க இருந்து வார, நாம் வெளியிலேந்து சமுத்திரத்திலிருந்து வார. அது இப்ப இந்த அளவு இருக்குமே, இந்த அளவு அகலம் இருக்குமோ, அதுக்கு ஒரு தவளை பாஞ்சு கேட்டு சொல்லிச்சு இல்லையா, அது பெருசப்பா. அப்படி இல்ல, ஒரு குஞ்சு மீன் இருந்தது கீழே போச்சு மேல வந்தது. கேட்டது இவ்வளவு ஆழம் இருக்குமா உன்னுடைய அந்த சமுத்திரம் என்று கேட்டது. இல்லையப்பா பாக்க அதுக்கு எல்லாம் இல்லையென்று சொல்லிச்சு. கடைசியா டே இவன் பொய் சொல்றான்கா எல்லாருமா சொல்லிச்சு. பார்த்துக்கொள்ளுங்க, இதை இந்த சித்தர்களிலே ஒருவராக வைத்து எண்ணப்படுகின்ற அப்பர் பாடியிருக்கிறார். கூவலாமை குடகடலாமையை கூவலோடுக்குமோ குடகடல் என்றால் போல் பாவகாரிகள் பார்ப்பரிதென்பதால் தேவதேவன் சிவன் பெரும் தன்மை என்று பாடியிருக்கிறார். இது போலத்தான் பாருங்க கவிதை. கவிதை அவனவன் பார்க்க வேணும், அவனவனுடைய பார்வைக்கு தக்கபடி அது விரியும். எனக்கு தெரியலையண்டாக்காக அவன் நான் மற்றவனுடைய பேயான்னு சொல்லி போட்டா அவன் என்ன பேயன் என்று சொல்றான். இப்ப உலக வாழையால் நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பார்ப்பேயன் பத்திரிகையில விளம்பரம் வந்து விட்டா, பத்திரிகையில பிரசுரிச்சு விட்டா, அல்லது நாலு பேர் எடுத்து பேசி விட்டா, அங்கீகாரம் கொடுத்து விட்டா, அங்கீகாரம் அது அதிகாரம், நாங்கள் எல்லாம் திருப்திப்பட்டுக் கொள்ளுகிறோம். ஆனால் உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ளாத வரையிலே இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். காதை துளைத்து கருத்தில் இனித்திடும் பா ஓதில் உடலும் உயிர் பெற்றுள்ளாதோ என்று மகாகவி சொல்லுவார். அப்ப நாங்கள் நினைக்கக்கூடாது எல்லாவற்றுக்கும் ஒரு ஓசை இருக்கிறது. இந்த காற்று கூட ஒரு ஓசையோடுதான் பேசிக்கொண்டு இந்த தில்லானாமாவும் மோகனாம்பல்ல சுப்புடு பே சுப்பு கொத்தமல்ல சுப்பு எழுதியிருக்கிற இடத்தை சொல்லுகிறாள். இந்த காற்றுக்கு மாடுவேன், இந்த இடிக்கு மாடுவேன், ஆனா அது வடிவா தெரிய வேணும். அல்லது மொழிபெயர்க்க போய் இந்த அருணகிரிநாதத்தை திருப்புகளில சந்தத்தில பாடப்பே எத்தனையோ பேர் இந்த வம்புக்கமா. நாங்கள் அதை பற்றி பேசவில்லை. அங்கே என்ன இனிமை இருக்கிறது, என்ன சுவை இருக்கிறது என்பதை பார்க்க அவிலே நாங்கள் நின்று கொள்ள வேண்டும். இங்கே பாருங்க, நாலு வரி சும்மா நாட்டி விட்டால் பாவலவன் யான் ஆகா என குலைக்கும் வாய்களினால் நீ என்று நீர்த்து கிடக்கின்றாய். நேர்ந்தபுளை தீர்க்கவல்ல பா துவக்கு, ஒன்று பாவை துவக்கு, மற்றது பாத்துவக்கு வேண்டும் என்று சொன்ன. ஒன்று பாவாகிய துவக்கு வேண்டும், மற்றது நீ பாவை துவக்க வேண்டும். நீ சோர்ந்து விடாதே. நான் நெடுநேரம் எடுக்கிறேன் என்றால் நான் இடையிலேயே எனக்கு இதன் சைகை காட்டினா நிறுத்திக் கொள்வேன். சோர்ந்து விடாதே என்பதை சொன்னார்கள். இதை படிக்கும் போது எனக்கு புதுமைப்பித்தன் ஒரு பாட்டு வந்தது நினைவு. சும்மா பெரியாள் மாதிரி சொல்ல இல்லை, உண்மையிலே வந்து அவர் சொல்லுவார், பண் என்பார் பாடல் என்பார் பாவலயமன்றிடுவார் கண்ணை சொருகி கவி என்பார். அண்ணாந்து கொட்டாவி விட்டதெல்லாம் கூறுதமிழ் பாட்டாச்சே முட்டாளே இன்னமுமா பாட்டு என்று கேட்டான். அதே பிறகுதான் பாடாமல் விட்டார்களா? பாடிக்கொண்டுதான் இருக்கிறோம். பாடுவார்கள், இனியும் பாட்டு வரும். அவற்றிலே நாங்கள் குப்பைகூளம் நீக்கி மணிபொறுக்க தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு எங்களை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். பாருங்கோ, அடிப்பிடித்து போச்சு அழகு என்று சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும் அடிப்பிடிக்கிற சங்கதி. எல்லாற்ற வீட்டு குசினிக்குள்ளேயும் இது நடக்கிறது. சாப்பிடைக்க அது வேற விதமாக வெடிக்கிறது. ஏன், நாங்கள் எங்களுடைய கவிதைகளை பற்றி சிந்திக்கும் போது நாங்கள் இப்போது சினிமாவோடு சேர்த்து சிந்திக்கின்ற அளவுக்கு மாறிவிட்டோம். அல்லது இந்த உயிரும் நரம்பும் சதையும் இல்லாத இந்த சில சொல் கட்டுகளைக் கண்டு தவித்து போகிறோம். சிலது என்ன எழுதியிருக்கின்றே தெரியாது. அண்மையில் யாரோ அவர் பெரிய கொம்பராம் சொன்னாராம், நான் இவர் ரெண்டு பேரையும் தான் எடுப்பேன். ரெண்டு பேர், ஒன்று சோலக்கிளி மற்றது வேறையோர். ரெண்டு பேர்த்த பாட்டையும் நான் தரும், எங்க விலங்கு? அது யாருக்கு எழுதுகிறீர்கள் நான் கேட்கிறேன். இவருக்கு நீங்கள் படைக்கிறீர்கள். மக்கள் இலக்கியம், மக்கள் இலக்கியம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் ஆருக்கு எழுதுகிறோம்? இதெல்லாம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ இங்கே அவர் சொல்லுகிறார், எப்படி வாழ்ந்தவன் வாழ்ந்தவள் நீ, எப்படி ஆண்டவள் நீ, இப்படி தாழ்ந்து தாழ்ந்து இழிந்தாய். ஏற்றமிகு சொப்பனமுன் வீட்டில் நனவாக வேண்டும். வரந்தா நான் மீட்டெடுப்பேன் உன் மாண்பை வென்று என்று பாரதி சொன்னது போல, பாட்டு திறத்தாரே வையத்தை பாதித்திட வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ, எல்லோரும் பாடுக, எல்லோரும் எழுதுக, எல்லோரும் சொல்லுக. அதுதான் நாங்கள் காண விரும்புவோம். யாருடைய கையை நீ எழுத மாட்டாய் என்று நான் தடுக்கிறதற்கு எனக்கு என்ன அருகதை இருக்கிறது? புல்லுமே பூ பூக்கும், அந்த புல்லுக்கோர் வண்டு வரும். அதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே அதற்கும் வாழ்வு இருக்கிறது. நான் இந்த ஜெயசீலனுடைய புத்தகத்தை பற்றி எழுதுவதாக இருந்தால் கன விஷயங்கள் கன செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கும். சில சில இடங்களிலே நான் சில பேர் நினைப்பீங்கள் இதை சொல்லி போட்டு போகவில்லை. இதற்குள்ளாக நீங்கள் ஜெயசீலனை நிறைய பார்க்கலாம் நான் சொன்னவற்றுக்கு பின்னால். பெண்கள் அடுப்படி உயிர் தரணும் என்று அதை பற்றி அவர் கேட்கிறார். இவர்கள் இதை நினைத்து நினைத்து அடுப்படிக்குள் கல்லாகி சாப்பாட்டை பற்றி நினைக்கவில்லை, வாழ்வதற்கு நினைக்கவில்லை. இப்பவும் தின்னாவ விட்டாலும் பொண்ணுக்கும் பட்டுக்கும் ஏங்கி இந்த அடுக்கலைக்குள்ளே கல்லாகி போனவர்களை பற்றி அவர் சொல்லுகிறார். இந்த சில பேர் சொல்லுவினே அந்த மாதிரி, எந்த மாதிரி, அந்த மாதிரி பேசினான், எந்த மாதிரி காட்டுங்க பாப்பம். ஆனா இவர் இங்கே இடத்த சொன்னார், சொல்லுகிறார். அது வந்து அவர் காற்றில் குளுமை, காலடிக்குள் விரைப்பு, இவற்றால் வானம் சலவைக்கு போய் வந்து மலர்கிறது. புலிக்காப்பு போட்ட ஐம்பொற்சிலையாய் தளிர்த்துளிகள் குளித்து மினுங்குகிறது. இந்த விக்கிரகத்துக்கு அவர்கள் இந்த புலிக்காப்பு போட்ட பின்னர் அந்த சிலையை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப சிலைகள் எல்லாம் வேற ஏதோ மாதிரி இருக்கு. கோயில் வழியா மாவில பிடிச்ச மாதிரி எல்லாம் பிடிச்சு வச்சோம் சில சிலைன்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையிலே நாங்கள் சில இடத்திலே சில சில வடிவங்களை கண்டால் அது எங்களை அந்த மறக்க வைக்கிற, எங்களை ஆளுகிற, அசத்துகிற என்று அவர் சொல்லுகிறாரே, அந்த வழிகளை நாங்கள் பார்க்கலாம். அப்படி அதை புளிக்காப்பு போட்டு ஐம்பொற்சிலையாய் தளிர் துளிர்களில் குளித்து மினுங்குகிறது. இந்த தரிசனத்தை பார்த்தவர்கள் அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். சில இடங்கள்ல இந்த நடராஜர் உருவம் வச்சுக்கிறோம், சில இடத்துல நடராஜர் உருவத்தை பார்க்கவே இராது, அது செழிம்பு பிடிச்சு அதுக்கு ஒரு பூவும் தண்ணியும் வச்சுக்கிற. ஆனா சில இடத்தை போய் பார்த்தால் ஒரு ரெண்டு பூவை வச்சு அதை விளக்கி வச்சிருக்கும் அவற்றினுடைய அந்த லாவண்யம். அதான் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று சொன்ன அந்த இடத்தை நாங்கள் பார்க்கலாம். இன்னும் ஒன்று சொல்லுவார் இந்த அப்பர், எல்லாருக்கும் அந்தந்த பருவத்திலே அந்தந்த வருத்தம் இருக்கணும், அல்லது வேற ஏதோ வருத்தம் இருக்கட்டும் அவனுக்கு கருத்து. கனியினும் ஓ காதலை பத்தி கதைக்க வரைக்கும் இது கட்டாயம் தேவை. கனியினும் ஒரு வயதுல நாங்கள் பழம் சாப்பிட வேண்டும் என்ற எங்களுக்கு ஆசை. கட்டிப்பட்ட கரும்பினும் ஓ அப்புறம் கறக்குன்னு கடிச்சு சாப்பிட வேணும், அப்படி சாப்பிடறதான் விருப்பம். அந்த வயசு ஒரு 14 வயசு மட்டும் அப்படியே தான் தின்ன வேணும். அடுத்த கட்டம் பனிமொழி குளத் பாவை நல்லாரினும் தெரிச்சுத்தி வர வேணும், விடத்தான் வேணும், விட்டா விடாடி வேற எங்கேயும் போகணும், அல்லது அவனுக்கு வேற ஏதோ வருத்தம். அதே மாதிரி பிள்ளைகளை விடத்தான் வேண்டும், பெண்களும் தான் ஆருக்கும் தான். தனிமூடி கவித்து ஆளும் அரசினுமோ அதற்கு பிறகு நான் அதில் வர வேணும் இதில் வர வேணும் என்று இயல்பான ஒரு ஊக்கம் மனிதனுக்கு இருக்கு. என்னை காட்டிக் கொள்ள வேண்டும், காசு கொடுத்தண்டாலும் நான் கடந்து எங்கள் சங்க கடையில எலெக்ஷனுக்கு நிற்க வேண்டும். நான் ஆசை பிள்ளை பேப்பர்ல இந்த பிள்ளை இந்த படத்தை போட்டு 5ஆம் வகுப்பு புலமைச்சித்தி எழுதியிருக்கான்னு சொல்ல வேண்டும், எங்களுக்கு ஆசை. அது இதுக்கு இயல்பானது தான் என்பதை அவர் அங்கீகரிக்கிறார். அவர் வாழ்ந்து பார்த்த துறவி, 81 வயது இருந்திருக்கிறார், இந்த உலகத்தை கண்டு கழித்திருக்கிறார். அவருடைய பாடல்களிலே நாங்கள் சமயத்தை அல்ல வாழ்க்கை தத்துவத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓம் எனக்கு இது கடதாசி சரியா, கூப்பிட்டால் மனுஷன் பேச வேணும், பாருங்க சில விஷயங்களை சொல்ல வேணும், துண்டு கொடுத்து அனுப்ப கூடாது. நான் வழியாக சொல்லுவேன், அது நான் வெள்ளனவே சொன்னான், அதே ஒரு சொல்ற முறை இருக்கு, அதே வந்து காதுக்க சொல்லிட்டு போயிடலாம். கடதாசி என்னத்துக்கு, எனக்கு வாய் இருக்கு தானே, வாயால பேசணும், அதனால வேண்டாம். யாருடைய கட்டளை அடுத்தது? அப்ப நான் இந்த மேடைக்காக வந்தேன்னு இல்ல, இன்னும் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். இந்த மாரிய பற்றி ஒரு பாட்டு இருக்குதுல, அது எனக்கு ஒரு குறுந்தொகை செய்யுளிந்த நினைப்பை கொண்டு வந்தது. நீங்கள் கேட்க விரும்பினா கேட்கலாம், அதில் வேண்டாம் உடனடியாகவே நான் இப்படி நிப்பாட்டி நிப்பாட்டி விடுறேன், அதில் எனக்கு பிரச்சனைகள் இல்லை. எங்களுக்கு நாங்கள் எங்கே போய் யாரையும் தேவையில்லாத சொன்னா கேட்டுக்கொண்டிருப்போம். இப்ப எங்களுக்கு சமயமும் இல்லை, லக்கியமும் இல்லை, சிந்தனையும் இல்லை, அவ்வளவுக்கு நாங்கள் மறத்து போனோம். ஏதன் சும்மா வந்து எல்லாருக்கும் முன்னாள் இருக்கா அப்படி போனா காணும், அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையும் போச்சு. அப்போ நான் மினைக்கட்ட அங்கிருந்து என்னுடைய முழு நாள் விஷயங்களை விட்டுட்டு வந்த நான் எனக்கு நேரமே கிடையாது, உண்மையாகத்தான் சொல்லுகிறேன், என்ன புழுவிக்கொள்ள சொல்ல இல்லை, பல விஷயங்களை எல்லாம் ஆற போட்டுட்டு வந்திருக்கிறேன். ஏன் தேடி வந்து எனக்கு சொல்லிக்க இதை பற்றி நீங்க பேச வேணும். அப்ப நான் இதுக்கு இதை உங்களுக்கு சொல்ல வேணும் வாசிச்சு சொல்றேன், அதை வாசி கேட்க வந்த சிந்தனை மற்ற வளத்தை தான் சொல்லுறேன், அப்படித்தான் எங்கள்ட்ட விளையாட்டுகள். சரி அது போகட்டும். இதுல இந்த நினைந்து உருகல் என்று ஒரு பாட்டு இருக்கிறது, அவள் மழையடித்து ஓய்ந்தும் மர்மமாயோர் பிசுபிசுப்பும் ஈர மனமும் ஒட்டி இருக்கிறது காற்றினிலே. இந்த பாட்டை நீங்கள் படிக்கும் போது ஒரு குறுந்தகையிலே ஒரு செய்யுள் இருக்கிறது. பெயர் பெயல் கண் மறைத்தலின் பிசும்பு காணலையே சொல்லுகிறாள். பெயல் பெய்து கொண்டிருக்கிறது, பெயல் பெயல் கண் மறைத்தலின் ஓ அது அவ்வளவு தூரம் இதை மறைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகாயத்தை தெரியவில்லை அடமழை மேகம் சூழ்ந்து போயிருக்கிறது, அதனாலே ஆகாயம் தெரியவில்லை. நீர் பரந்தொழுகும் ஒழுகலின் நிலம் காணலேயே, வெள்ளம் அடிச்சு எங்கும் பரந்துபட்டு பாய்கிறது, அதனாலே நிலத்தை காண முடியவில்லை. அடுத்தவரியை சொன்னார் எல்லிசேர், எல்லிசேர் அயலின் இருள் பெரிது பட்டன்று என்று சொன்னார். பகல் அங்கே என்ன நடக்கிறது, மழை வெள்ளத்தாலே பூமியும் தெரியவில்லை, சூரியன் அங்கே எல்லி சேரலில் மறைந்து போயிடுச்சு, சூரியன் மறைந்து விட்டமையினாலே இருளும் சூழ்ந்து கிடக்கிறது. இவ்வளவுதான் அது பாட்டு. அவள் சொல்கிறாள், தலைவி தலைவி தோழி சொல்லுகிறாள், தலைவனுக்கு வந்திருக்கிற இடத்திலே எங்களுடைய வாழ்க்கையை அதற்குள்ளே அவர்கள் பாட்டியிருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பாடியிருக்கிறது, அதுக்காக நாங்கள் பார்க்கலாம். அதுபோலத்தான் இங்கேயும் இந்த நினைந்து உருகல் ஏவர் தன்னுடைய இந்த மிதிவடியாம் விதவித விளைத்து விளைந்து புணக்காடாய் போன நான் பிறந்த கிராமத்தை இந்த மலை இன்றும் நினைத்திருக்கும், ஒழுங்கையோடு வயல் தோட்டம் வீடங்கும் வெள்ளம் வழிந்திருக்கும், என் முற்றத்தில் பதிந்த என் பாத சுவடுகளை சன்னமாய் பெய்யும் இந்த மழை அழித்து போயிருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். இப்ப இந்த கவிதைகளுக்குள்ளே அவர் எங்கெங்கே போய் வந்திருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் சொல்ல வேண்டுமானால் அது இந்த பொழுது போதால் அதுக்கு அதை பற்றி பேச வேண்டுமா இருந்தால் நாங்கள் இதை பற்றி ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து கதைச்சுப்பார் எப்படி இருக்கிறது, அதற்கு ஒரு வாய்ப்பு வருமானால் அது நன்றாக இருக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி விட வருகின்றேன்.
அடுத்ததாக இந்த விமர்சன உரையை தர இருப்பவர் கவிஞர் சுவனா பத்மநாதன். அவர் இப்பொழுது தம்முடைய குறிப்புகளை கூறுவார்.
தலைவர் அவர்களே, நூலாசிரியர் தம்பி ஜெயசீலன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய ஆசிரியர் பிரானவர்களே, தொடக்க உரை நிகழ்த்திய நண்பர் ஆர திருமுருகன் அவர்களே, விமர்சன உரைகளை நிகழ்த்திய நண்பர் ஏசுராஜா கல்வேல் குமாரசாமி அவர்களே, அவையிலே வீற்றிருக்கின்ற சுவைஞர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த உரையரங்குகளின் நிறைவு பேச்சு என்னுடையது என்பது, அதாவது நூலாசிரியருடைய ஏற்புரையை தவிர்த்து பார்க்கும் பொழுது நிறைவு பேச்சு என்னுடையது என்பது உங்களுக்கு ஆறுதல் தருகிற செய்தியாக இருக்கும். எனக்கு என்னை பொறுத்தமட்டில் இதை என்னுடைய உரையை குறுக்க வேண்டிய தேவையை உணர்த்துகிற ஒரு சூழ்நிலையில் இருப்பதை உணர்கிறேன். நேரம் தானா ஜெயசீலனை நான் கடந்த 10 ஆண்டுக்கு மேலாக அறிவேன். அவர் என் கவனத்தில் பட்டது நாங்கள் கலந்து கொண்ட கவியரங்குகளிலே தமிழ் கவிதையை அழகாக வெளிப்படுத்துகிற ஒருவராக தன்னை இனங்காட்டிக் கொண்டதிலிருந்து. இளைய தலைமுறையினரே, அப்பொழுது மாணவனாக இருந்த காலத்திலேயே அவர் அற்புதமாக தாமே யாத்த கவிதையை வெளியிடுகிற ஒரு ஆற்றல் அவரிடமிருந்தது. ஏனென்றால் எல்லா கவிஞர்களும் தம்முடைய கவிதைகளை சித்திரமாக படிப்பார்கள் என்றில்லை, அவர்களுள்ளும் சிலருக்குத்தான் அந்த ஆற்றல் வரும். அவர் என்னுடைய கவனத்துக்கு கவனிப்புக்குரியவராகினார். தொடர்ந்து இந்த 10 ஆண்டுகளாக அவர் எழுதிக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக 95ஆம் ஆண்டின் இடப்பெயர்ச்சிக்கு பிறகும், இங்கே இடம்பெயர்ந்த மக்கள் மீளக்குடியம் வந்த பிறகும் அவர் வெகு கிரமமாக ஒரு தவம் போல இந்த மக்களுடைய அவலங்களை உணர்வுகளை கவிதையிலே வடித்து தந்து வருவதை பார்த்து பிரமித்திருக்கிறேன். இங்கே மேற்கோள் காட்டப்பட்ட புதுமைப்புத்தனுடைய பாட்டு போல கொட்டாவி விட்டதெல்லாம் கூறுதமிழ் பாட்டான ஒரு நிலைமையிலே எங்களுடைய தமிழ் மரபின் கவிதை ஓட்டத்தை நெளிவு சுழிவை புரிந்து கொண்டு எழுதுகிற ஒரு இளங்கவிஞனை கண்ட சிலிர்ப்பிலே நான் ஒரு முறை அவருடைய வீடு தேடி போய் பாராட்டியிருக்கிறேன். கல்வேல் குமாரசாமி சொன்னது போல பாராட்டி அவரை எல்லோரும் பாராட்டுகிறதுனாலே அவர் கவிதையின் சிகரத்தை தொட்டுவிட்டார் என்ற பூரிப்பில் கெட்டுப்போகக்கூடாது என்ற விழிப்புணர்வோடு சில சில ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் இந்த கொட்டாவி விடுகிற கூறுதமிழ் பாட்டுகளிலே சொல்லி திருத்துகிறவை இல்லை, பெருமளவிலே இல்லை. ஜெயசீலனுடைய கவிதை, ஜெயசீலனுடைய உணர்வுகள், அது அவற்றின் வெளிப்பாடுகள், அவர் எழுதுகிற முறைகள், சில சில நுட்பங்களை சொன்னால் அவர் மிகவும் வேகமாக பற்றி கொண்டு அடுத்த படியை, அடுத்த கட்டத்துக்கு போவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தபடியால் சொல்லியிருக்கிறேன். வெளிப்படையாக இந்த கனவுகளின் எல்லை தொகுதி என்னுடைய கைக்கு வந்த பிறகு நான் இருந்து படித்து பார்த்த பொழுது இவற்றிலே இருக்கிற கவிதைகள், இங்கே பேராசிரியர் சண்முகதாஸ் குறிப்பிட்டது போல தமிழ் பற்றி, கடவுள் பற்றி, இயற்கை பற்றி, போர் பற்றி, தன்னுணர்வு பற்றியவையாக இங்கே கவிதைகளை வகைப்படுத்தலாம். இவற்றுள் அடங்காவிலும் ஓரிரு கவிதைகள் இருக்கலாம். இந்த இறை பக்தி அல்லது குறிப்பாக நல்லூர் முருகன் தரிசனம், அந்த சூழல் ஏற்படுத்துகிற உள்ள கிளர்ச்சி, அந்த உணர்வு, அவற்றின் வெளிப்பாடு பல இடங்களிலே தென்படுகிறது. இந்த கவி மூலம் என்ற முகப்பு கவிதையிலே துயரங்கள் உனைமேலும் உறுதியாய் நம்பிட துணை செய்யும் வழிகாட்டிகள், சோகங்கள் நீயங்கும் சுடர்கிறாய் என்பதை பறைசாற்றும் தொலைக்காட்சிகள், அயலென்ன புயலென்ன இப்படி பல எனது அடையாள அணிவகுப்புகள், அனைத்து முன் செயலென்று அறிந்துமென் சில நேரம் அவையாவும் என் தெளிய உள், உயிர்கூட்டுள் உறவாடி உணர்வுக்குள் கொடியேற்றி உரைகின்ற எந்தன் தலைவா, உடைக்கின்ற நேரத்தில் உதிராமல் உன என்னை உதவிசை நல்லை முருகா என்று இந்த பாட்டு. இப்படி எழுபத்தி ரெண்டாம் பக்கத்தில் இன்னொன்று, அறுபதாம் பக்கத்திலே ஒன்று. அதை இந்த ஒளியில படிக்க முடியாததால நான் இந்த அறுபதாம் பக்கத்தில் உள்ளதை மட்டும் ஒளியிலேயோ ஒளி இன்மையிலேயோ படிக்கிறேன். இந்த இறை பற்றி இவர் எழுதினதற்கும் இந்த அறுபதாம் பக்கத்தில் உள்ள உயிரிலிட்ட கோலம் என்பதற்கும் எனக்கு வித்தியாசம் தெரியவில்லை. இது தெய்வத்தை பார்த்து தெய்வத்தை பாடியதாகலாம், ஆனால் இது பற்றி எனக்குள்ளே ஒரு புரிதல் விளக்கம் இருக்கிறது. என்னுள் உயிர் முற்றம் கூட்டி மெழுகியுன் சந்தன கைகளினால் போட்டாய் எழிற்கோலம், என்னில் உயிர்முற்றம் என்னுள் உயிர்முற்றம் கூட்டி மெழுகி உன் சந்தன கைகளினால் போட்டாய் எழுற்கோலம், அந்த கோலம் உன் அகக்கோலம் என் மனசை சந்நிதியாய் மாற்றியது, தினம் புனிதம் ஊட்டுகுது உடலுக்கு தெரியாமல் உட்புகுந்து எவ்வாறென் மனக்கோயிலாக வைத்து மாவிளக்கு ஏற்றிவிட்டு எதுவும் நடவாததாய் எதிரில் போகும் பெரும் சதி புரியும் உனக்கென்ன தண்டனை நான் தருகிறது. இது நான் விளங்கிக் கொண்டது, இது கடவுளை பார்த்து பாடியதா இருக்கலாம், நான் விளங்கிக் கொண்டது தாயை, கவிஞருடைய தாயை பற்றியதா. அதற்கு எனக்கு கிடைக்கிற ஒரு சின்ன குழு என்னவென்றால், எதுவும் நடவாத தாய் எதிரில் போகிற போற பெரும் சதி புரியும் உனக்கென்ன தண்டனை நான் தருகிறேன், என்னுள் உயிர்முற்றம் கூட்டி மழுகி உன் சந்தன கைகளினால் போட்டாய் எழிற்கோலம் என்று. இப்படி இந்த வகைப்பாட்டு. மற்றது இங்கு பலர் சுட்டிக்காட்டியது போல நல்லூர் பற்றிய பாட்டு 10, 11, 12, 13 பக்கங்களில் இருக்கிறது. இதை பற்றி இங்கே குறிப்பிடப்பட்டது. நல்லூர் அவருடைய சொந்த இடம், வாழுமிடம், அது ஏற்பட அந்த சூழல் ஏற்படுத்துகிற சிலிர்ப்பு, அதனோடு தன்னுடைய எங்களுடைய பண்டை பெருமை, அந்த ராஜதானி இருந்த இடம், மந்திரிமனை, இவற்றை எல்லாம் சுற்றி வளைய வருகிற ஒரு வழக்கம், அவர் ஜெயசீலனை எங்கு காணாவிட்டாலும் நல்லூர் ஒன்றில் காணலாம். அப்ப அதை நேசிக்கிற ஒரு பிறவி அவர் இந்த நல்லூர் பற்றி மிகவும் சிலிர்த்து போய் பல சில அற்புதமான கவிதைகள் செய்திருக்கிறார். அவர் பார்த்து வியப்படைகிறது என்னவென்றால், அது நினைந்துருகுதலும் வரும், அற்றை திங்கள் அவ்வன் நிலவிலும் வரும், இந்த நல்லூர் பற்றியவையும் இயற்கை எழில் பற்றியவையும். திருவிழா நாளென்றால் பல மடங்கு புனிதம் இந்த தெருவை நினைக்கும் தெய்வீகம் கரை தூண்டி திசையை புதுப்பிக்கும். இப்படி அந்த நல்லூரின் அழகை சொல்லி முடிவாக அவர் கேட்கிறது என்னவென்றால், இந்த அழகு இந்த ஊருக்கு மட்டும் இந்த சூழலுக்கு மட்டும் வாய்த்த ரகசியம் என்ன என்றது மாதிரி ஒரு கேள்வி. அடுத்தது இயற்கையை பாடியது. இங்கே நண்பர் இயேசுராஜா ஒரு குறிப்பு சொன்னார், அதற்கு பதில் சொல்லுகிறது மாதிரி கல்வெயில் குமாரசாமியும் சில கருத்து சொல்லியிருந்தார். இந்த தன்னுணர்ச்சி பாங்கான ரொமான்டிக் போயிட்ரி என்று சொல்ற மனோரதிய கவிதை என்று சொல்ற அது ஜெயசீலன் பாடுகிறதுல எனக்கு இந்த புதினவும் இல்லை. பாரதியோரிடத்தில் சொல்லியிருக்கிறான், இந்த தமிழனை பற்றி மிக காரசாரமாக விமர்சித்து சொல்லியிருக்கிறான், தமிழனுக்கு வானத்தை அண்ணாந்து பார்க்க நேரமில்லை, தலையை கவிழ்ந்து கொண்டு திரிகிறான். இந்த பிரகிருதியின் சௌந்தரியத்தால் இந்த பிரபஞ்சம் சௌந்தரியம் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் விழுங்கி இருக்க மனிதன் இவற்றை பார்க்காமல் இருக்கிறான். அப்ப அவர் ஒரு இளங்கவிஞர், அவருடைய வயதில் இந்த இயற்கை அழகை எல்லாம் பார்த்து என்ன சொல்ல சொன்னால், இன்னமும் தான் நான் அந்த அழகை ரசித்தபடி இருக்கிறேன். வேர்ட்ஸ்வர்த் என்ற ஆங்கிலம் கவிஞன் சொன்னான், ஒரு வானவில்லை பார்த்து என்னுடைய மனம் களிகொண்டு துள்ளுகிறது. நான் ஒரு சிறுவனாக இருந்த பொழுதும் அப்படித்தான், நான் வளர்ந்த பிறகும் அப்படித்தான், நான் முதியவனான பிறகும் அப்படித்தான் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் என்னை சாகவிடும். எனவே இந்த ரொமான்டிக் போயட்ரிக்கு அவருடைய கருத்து இது வரக்கூடாது என்றதல்ல என்று சொல்லியிருக்கிறார். ரொமான்டிக் போயட்ரிக்கு ரொமான்டிசிமுக்கங்களுக்குள்ள இடம் இல்லை என்றதல்ல. அழகின் உபாசகர்கள் கவிஞர்கள், கீட்ஸ் போன்ற கவிஞர்கள் அப்படி சொல்லியிருக்கிறார்கள், தன்னை அழகின் உபாசகனாக காட்டியிருக்கிறார்கள். இந்த இயற்கை அழகை ஜெயசீலன் அதை மழை காலை வேளை மழையில எதுவும் இந்த பாசித்து காட்டில் அதை விரும்பின பலவற்றை காலை இரவு மழையில விடியற்கால பெய்த மழையில மரங்கள் எல்லாம் இலை கழுவி முழுகி இருக்கிற வேளையில வீசுகிற சுகந்தமான ஒரு புதிதான இளங்காற்று, அது ஏந்தி வரும் நறுமணம், அந்த ஈரம், இவற்றையெல்லாம் அங்கே பேராசிரியர் சொன்ன மாதிரி நிலவு வையகத்துக்கு வெள்ளை அடிக்கிறது என்பது போல, இப்படி எல்லாவற்றிலும் ஐந்து புலன்களில் ஊடாகவும் எங்களுக்கு ஏற்படுகிற கிளர்ச்சிகளுக்கு நாங்கள் ஆளாகி அந்த கிளர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறதும் எங்களுடைய கவிதையின் ஒரு பங்கு தான். எனக்கு சொந்த அனுபவத்தை சொல்லுவாங்க, நெடுங்காலமாக நான் நினைச்சு கொண்டிருக்கேன் இந்திய அனுபவம் உண்டு, ஆனால் எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருந்திருக்கும். இந்த வறண்ட பூமியில மழை பெய்ய கிளம்பி வருகிற அந்த வெக்கை ஒரு மனம் வரும், அது என்ன சரியான விருப்பம். ஆனா இதை நான் கனகாலம் ஒருத்தருக்கும் சொல்ல இல்லை, ஏனண்டா இது என்ன இதை விரும்புறான் இதை ரசிக்கிறான் என்றாராவது என்ன குறை சொல்வாள் என்று நான் சொல்லேன். நெடுங்காலத்துக்கு முன்பு இந்திரா காந்தியார் ஒருத்தர் பேட்டி கண்டிருந்தார், உங்களுக்கு பிடித்த விஷயம் என்னன்னு கேட்டால் அதுல பலதை வரிசை பட்டியல் போடுவதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார். காய்ந்த மண்ணிலே மழைத்துளி மழை பெய்த பொழுது ஒரு பாட்டம் பெய்த பிறகு கிளம்பி வருகிற அந்த வெக்க மனம் எனக்கு பிடிக்கும். இப்ப நான் ஜோதிச்சன் இந்திரா காந்தி சொன்னதால இல்லை, நான் ஒரு டிஸ்டிங்விஷ் கம்பெனியில இருக்கிறேன், பரவாயில்லை, இது எல்லாரும் ரசிக்கிற ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படி இந்த இயற்கை பற்றிய இயற்கை சார்ந்த விஷயங்கள் ஜெயசீலனுடைய கவிதைகள்ல எனக்கு பிடிக்கின்றன. மற்றது இங்கே போரும் போர் ஏற்படுத்திய அழிவையும் பல விதமாக பாடியிருக்கிறார். நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்களுடைய இந்த குறிப்பாக 95 பிறகு ஏற்பட்டவை, நாங்கள் இந்த 90களில் எழுதி கொண்டிருந்தவற்றை பிறகு நாங்கள் சிலராவது அதை தொடராமல் விட்டுவிட 95 பிறகு 96 பிறகு ஏற்பட்ட அவலங்களை ஜெயசீலன் ஒரு ஆவேசத்தோடு எழுதி கொண்டிருக்கிறது நாங்கள் மெச்ச வேண்டிய விஷயம். அதில்தான் இந்த இந்த நண்பனுக்கு அந்நியமான நண்பனுக்கு எழுதுகிறதும் முதலிய பல விஷயங்கள் அவற்றிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என் கவிதை அழுகுரல்கள் என்றாய். ஒருத்தன் கடிதம் எழுதியிருக்கான், எல்லா கவிதையும் எடுக்க வருது தானே, உதயன்ல பார்த்து போட்டு எழுதியிருக்கலாம் அல்லது கற்பனையா இருக்கலாம். எல்லாம் என்னடா ஒரே சண்டையும் சச்சரவும் இழப்பும் சாவும் சத்தம் சிந்தலும் அப்படி ஆளுது. என் கவிதை அழுகுரல்கள் என்றாய், நன்றாய் இருக்கவில்லை என்று அதை கிழித்து போட்டாய். உன் நிறுத்தல் நான் இதை எழுதினேன் உண்டபடி என் இழப்பில் செய்தி கேட்ட பின்னும் உந்தன் பிரபலத்தை மட்டும் எண்ணும் பிறவியே. நான் இந்த அவலத்தை எழுதி கொண்டிருக்கிறேன், நீ எங்கேயோ இருந்து உன்னுடைய பிரபலத்தில பிரபலத்தின் ஒளியில அந்த விகசிப்பில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிறவியே. என் யதார்த்தம் சொல்லும் பாவை உன் கருத்தை இனி மதியேன் என்று சொல்லி அது அப்படி ஒரு கடித ரூபத்திலே அந்நியமான மண்ணுக்கு என்ற கடித ரூபத்திலே அதை எழுதியிருக்கிறார். மற்ற இப்படி சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த அழிவு இந்த சங்கடம் இந்த ஒரு ஒரு எங்களுடைய அனுபவத்தில் ஒரு கூரை சொல்லி போட்டு மிச்சத்தை பேசாம வர்ற ஒரு கஷ்டம் எங்களுக்கு இருக்கு. இப்ப எங்க பார்க்கலாம் என்றால் இந்த போரை அழிவை ஆட்சி பீடம் நடத்துகிற கொடுமையை ராணுவ அட்டூழியங்களை சொல்லி போட்டு அங்க பேராசிரியர் சொன்னார் இதே நாங்கள் அரங்கேற்றி மேடையிலும் பார்த்துக் கொண்டிருக்கிறதுனால ஏற்படுகிற மன சங்கடம். அப்படி ஒரு நிராசையான கவிதையாக ஜெயசீலனுடைய கவிதை போகவில்லை என்பது மிக நல்ல விஷயம். அவர் ஒரு கவிதையில சொல்றார் இந்த இங்கே வடலி எழும் எழுக வடலி என்று சொல்ல எனக்கு ஒரு 90ல் ஐபிகே மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டிருந்த நேரம் மாநகராட்சி மன்றம் ஒரு முழுநிலா கவியரங்கு வைத்தது. அது முழுநிலா நாளாக இருந்தபடியால் ஒரு கவிதை அதில் படித்தேன், பாலாய் நிலவு பொழிகிறது என்று. அது பிறகு வடக்கிருத்தல் தொகுதியில் வந்திருக்கு. அப்ப அந்த தொகுதியிலும் இதே ஒரு அதாவது அந்த இந்திய அமைதிப்படை விளைத்த அழிவுகளை சொல்றதோட நிற்காமல் நாங்கள் மீண்டும் நிமிர வேண்டும் என்ற அந்த வேண் அவாவை சொல்லியிருக்கிறேன். மீண்டும் எமது நிலத்தில் பனைவடலி தோன்றி நிமிர்க துயரம் பொடிபடுக, மீண்டும் அண்ணாவி முழக்கும் முடுக்கினொலி நீண்ட இரவு பொழுதில் நிகழட்டும், ஊதும் குழல்பை சுருட்டி இனி இரண்டு காதும் அமுதம் பொழிக, ஊதும் குழல்பை சுருட்டி இனி இரண்டு காதும் அமுதம் பொழிக, கடலோரம் ஈர மணலில் இனி நாம் நடக்கலாம் பாலாய் நிலவு பொழிகிறது பௌர்ணமி நாள். ஜெயசீலனுக்கும் எனக்கும் உள்ள ஒற்றுமை அது எல்லாருக்கும் இருக்க வேண்டியதுதான். எங்களுக்கு இந்த பனை ஒரு குறியீடாக நிற்கிறோம். இந்த தமிழராட்சி மன்றை நிறுவுகிற வேளையில தனிநாயகம் அடிகள் முதலிய முதல்வர்கள் இதுக்கு என்ன அடையாள சின்னம் பொறிக்கலாம் என்று தடவி இந்த உலக தமிழராட்சி நிறுவனத்துக்கு கடைசியாக அதுல வந்தது எங்களுடைய கோபுரமும் அந்த நாதஸ்வரம் மேளம் வந்து அதை காட்டியிருக்கு. நான் நினைக்கிறது எங்களுக்கு ஈழத்தமிழருக்கு குறிப்பாக யாழ்ப்பாணத்தாருக்கு நாங்கள் என்ன எங்களுடைய அடையாளம் என்றால் எங்களுடைய பனைதான். அப்ப அண்மையில நடந்திருக்கிறது என்னென்றால் எங்களுடைய அடையாளமாகி எங்களுடைய பனைகளைத்தான் தரித்து மறைமுகமாக எங்களுடைய அழிவை வெளிப்படையாக செய்த அழிவை இது ஒரு சூக்குமமாக சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் நீங்கள் உங்களை அழிச்சிருக்கணும். அப்ப ஜெயசீலன் இந்த வடலி எழு என்று குறியீடாக சொல்லுகிறது. நாங்கள் எழுச்சி பெற வேணும், எங்களுடைய இந்த அழிவிலே இருந்தும் நாங்கள் நிமிர வேண்டும் என்ற ஒரு அந்த நிராசையற்ற ஒரு போக்கு, ஒரு பாசிட்டிவான ஒரு போக்கை அவர் இதிலே தந்துள்ளார். ஜெயசீலனுடைய கவிதை கோட்பாடு பற்றி எல்லாம் சொல்லலாம். அவர் நண்பர் இயேசுராஜா சொன்ன அந்த 94 நிகழ்ந்த கவிதை போட்டியில் அதுக்கு நடுவராக நான் இருந்தேன். எங்களுக்கு ஜெயசீலனுடைய கவிதையை தெரிந்தெடுக்கிறதுல எந்த சிரமமும் இருக்க இல்லை. அவர் அப்ப எழுதின கவிதை எவன் கவிஞன், கவிஞன் என்றால் ஆரண்டு கேட்டு அதுவும் வாசிக்கல, அது வாசிக்க விருப்பம். இவன் கவிஞன் என்று சொல்லி ஒரு கவிதை எழுதி அதற்கு பரிசு பெற்றிருந்தார். அவர் இவன் கவிஞன் என்று இனங்காட்டி கொண்ட போட்ட வரையறைகளுக்கு வரைவிலக்கணங்களுக்கு அமைய அவர் தம்முடைய வாழ்க்கையை கவிதா வாழ்க்கையை இலக்கிய யாத்திரையை அமைத்திருக்கிறார். அது பாராட்டத்தக்க. இந்த கவிதையினுடைய சொல் எப்படி இருக்கவான், அதனுடைய ஓசை எப்படி இருக்கவான், அதனுடைய பொருள் எப்படி அமைய வேண்டும் என்பதை எல்லாம் இந்த 33 அதில் வருகிற கவிதைகள் எல்லாம் சொல்லி இருக்கிறார். வாசித்து காட்ட நேரமில்லை. எனக்கு பிடித்த ஒரு கவிதை, அது பேராசிரியருக்கும் பிடித்திருக்கு, இந்த 33 உள்ள கவிதை. என்னென்றால் தொலைந்து போன மின்னலோ என்னவோ தெரியாது, இதை வாசிக்க இயலாது. காணாமற் போன கவிதை பொறி. படித்த பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது, கிரேட் மைண்ட்ஸ் அக்ரி என்று சொல்லுவார்கள். எங்கள் 80களிலே இங்கே ஒரு இளங்கவிஞர் யாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருந்தார், வாசுதேவன் என்பவர். அவர் கற்றுக்கொண்டிருக்கிற காலத்திலே அதிகமாக கவிதை எழுதி கொண்டிருப்பார், மட்டக்களப்பை சேர்ந்தவர். அவர் இங்கே இருக்கிற காலத்திலேயே ஒரு தொகுதி போட்டார், வாசுதேவன் கவிதைகள். அதிலும் இதேபோல ஒரு கவிதை எல்லோருடைய கவனிப்பையும் பெற்றது. அந்த கவிதைக்கு பெயர் சிதைவுகள். இந்த சிதைவுகள்ல வாசுதேவன் சொல்ல வந்தது இதுதான். காலையில எழுந்து அப்படியே தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கைக்கு ஒரு மின்னல் பொறி, ஆனால் இச்சது போகணும், எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போனன். அங்கே சாப்பிட்ற இடத்த போய் காலமே சாப்பிட வேணும். புற அண்டைக்கு பேசார்ட்ட கொண்டு போய், இதில் ஷுரோஃபிட்ட கொண்டு போய் காசு கட்ட வேணும், பரீட்சை விண்ணப்பம் அனுப்பணும். திரும்பி விரிவுரைகள், விரிவுரைகள் முடிஞ்சு ஓடி வந்து கடைசியாக கவிதையை முடித்தார். என்னுடைய அருமந்த கவிதை மின்னலே எங்க சுழைந்தார். எல்லாம் முடிஞ்சு அதை எழுதுவமென்று வந்தால் கவிதை போயிற்று. ஜெயசீலனுடைய அனுபவம் இந்த காணாமற் போன கவிதை பொறி அதுதான். ஆனால் கொஞ்சம் வித்தியாசம். வாசுதேவன் சொன்னது அன்றாட விஷயங்களிலே அல்லாடிக்கொண்டு வந்த கற்பனையை கூட்டவிட்ட கதை. ஜெயசீலன் சொன்னது என்னவென்றால், அங்க வாசல்ல ஒரு சிறுமி, நான் பார்த்து பேசல, பிள்ளையா இருந்தா திருத்துங்கோ, வாசல்ல ஒரு சிறுமி, அவளுடைய குரல், அவளுடைய அவல நிலை, அவள் அகதியாய் போனது, ஆறுமற்று போனது, இந்த அவல கதை அந்த பிள்ளை சொல்லிக்கொண்டு நிக்க இந்த கவிதை போயிற்று. இது காணாமற் போன கவிதை பொறி. ஜெயசீலன் இங்கே நல்ல உத்திகளை, நான் இந்த வடலி என்ற உத்தியை சொல்லியிருக்கிறேன், அது மாதிரி வேற பல உத்திகள். மழை, அவர் குறியீடாக அந்த மழை என்பதை பிரயோகிப்பார். இப்படி நிறைய உத்திகளை பிரயோகித்திருக்கிறார். எல்லாவற்றிலும் மேலாக நான் ஜெயசீலனுடைய மானுடத்தை மதிக்கிறேன். ஒரு குருவி 51 இருக்கு. அந்த குருவியை பார்த்து, அந்த குருவி பாரதி செய்த வேலை தான், சின்னஞ்சிறிய மூக்கு, தானியம் போன்ற மூக்கு, சின்னஞ்சிறிய கண்கள், ஜிவ் வந்து பறந்து போறது. இப்ப உனக்கு ஒரு நாளும் தலையடிக்காது, எனக்கு உன்னோட உன்ன போல இருக்களுக்குள்ள பறக்க ஆசை என்று சொல்லுகிறது மாதிரி இந்த குருவியினுடைய. பாரதிக்கு முந்தைய கீட்ஸ் சொல்லி இருக்கிறான், ஒரு ஒரு சின்ன தூக்கணாங்குருவி என்னுடைய ஜன்னல் ஓரத்தில் இருக்கிற வேளையிலே அதை பார்த்து நான்
என்னை அதனுடைய ஐ லூஸ் மை செல்ஃப் இன் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், அதில் போயிட்டேன் சொல்லி. அது கவிஞர்களுக்கே கைவருகிற ஒரு தன்மை. அந்த குருவியோடு தானும் ஒன்றி சிறகடித்து பறக்கிறதும், அல்லது தன் வாயில் தன் வீட்டு முகப்பிலே தெருவிலே வாகனத்திலே மோதுண்ட ஒரு பூனை, அந்த பூனைக்காக இறங்கி அந்த பூனை போட்ட குட்டிகளுக்கு யார் பார் கொடுப்பார்கள், அந்த பூனைக்காக இறங்கி அப்படி போகிறதும் ஒரு கவிஞனுக்கே உரிய மென்மையான உள்ளமும். அந்த மானுடமும் அது உலகம் தழுவிய மானுடம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீங்கள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமந்தி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்ற இந்த மானுடம் தழுவிய கவிதைகளாக இவை வந்திருக்கின்றன. முடிவாக ஜெயசீலனுக்கு நான் சொல்லக்கூடியது ஒன்று, இந்த கவிதைகளுக்குள்ள ஒரு வெரைட்டி இன்னும் கூடுதலாக வர வேணும். பல தவிர்க்க முடியாதபடி போர் அழுத்தங்களில் ராணுவ கெடுபிடிகளுக்கு மத்தியில் நாங்கள் வாழுகிறபடியால் பெரும்பாகம் அதுதான் எங்களுக்கு நெஞ்சின் மிக்கதுதான் வாய் நேர்ந்து வரும். ஆனால் இன்னும் கூடிய வாழ்க்கையின் பல பரிமாணங்களையும் நீங்கள் பாட வேணும், அதொன்று. மற்றது எங்களுடைய தமிழ் கவிதைக்கே உரிய ஓட்டம், குறிப்பாக சொல்றதாண்ட இந்த கலித்தளை பெய்து பாடுகிற ஒரு தன்மை உங்களுக்கு அனாயாசமாக வருகிறது. வண்பாவில வரைக்கும் சில இடம் நெருடுகிறது. ஏன்னா இது உங்களால இந்த உதயமூர்த்தி சொல்ற மாதிரி உன்னால் முடியும் தம்பி, சின்ன சின்ன இது புரூஃப் திருத்துற மாதிரி திருத்தி விட்டா நீங்கள் அந்த அந்த குறையையும் தாண்டி அப்பால போய்விடுவீர்கள். நீண்ட நெடுங்காலம் இருக்கிறது. எங்களுடைய ஆசிரிய பிரான் சொன்னது மாதிரி அவர் உங்களை பேரராக மதிக்கிறார் என்றால் நாங்கள் உங்களை மகனாக, என்னுடைய மகனுடைய வயது மகனாக மதிக்கலாம், போற்றலாம். இந்த வயதில் இங்கே எனக்கு தமிழ் கற்பித்த ஆசான் வித்வான் கார்த்திகேயன் ஒரு நாள் என்னையும் வச்சுக்கொண்டு ஒரு வெளியாருக்கு சொன்னார், இந்த வயதில் நானும் இப்படி இல்லையா, இது வித்வானுக்கே ஒரு ஏழு முறை, இந்த வயதில் நானும் இவ்வளவு திறமா இருக்கேன். அதையே நான் இன்னொரு விதமாக இந்த ரிலே அஞ்சல் ஓட்டத்தில் கையளிக்கிற மாதிரி சொல்லுகள், இந்த வயதில் நானும் இந்த அளவு திறமசாலியாக இருந்ததில்லை என்று சொல்லி நீங்கள் மிக திறமாக பிரகாசிக்க வேணும், நிறைய வாசிக்க வேணும், நிறைய தமிழ் கவிதைகளை படிக்க வேணும். படித்திருக்கிறீர்கள் என்றது தெரியுது, இன்னும் நிறைய படிக்க வேணும். எங்களுடைய ஈழத்து தமிழ் கவிதைக்கு மகாகவி, முருகையன், நீலாவணன் முதலிய சிலர் கொடுமுடியை தொட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வழியில நாங்கள் நடக்கிறதற்கு, நீங்கள் நடக்கிறதற்கு இது ஒரு நல்ல ஆரம்பம் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி இந்த ஏற்பாட்டில் என்னையும் ஈடுபட செய்த ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி கூறி, காலம் இப்படி வெரிட்டிய பொழுதிலும் துணிந்து சகித்துக் கொண்ட என்னுடைய உரையை கேட்ட அவையினருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம்.
விமர்சன உரைகள் மூன்றும் நிறைவேறிவிட்டன. இந்த விமர்சன உரையை கேட்டவர்கள் அவர்களுக்கு ஒரு ஆவல் பிறந்திருக்கும். இந்த கவிதைகளின் பல அம்சங்களையும் இந்த விமர்சகர்கள் எடுத்து பேசியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த புத்தகத்தை படித்தால் அவர்கள் சொன்னதையும் அந்த வாசகர்கள் தங்கள் அனுபவத்தையும் பொருத்தி பார்க்கின்ற வாய்ப்பு கிட்டுகிற பொழுது இவற்றின் தாற்பரியங்களை இன்னும் நுணுக்கமாக உணரக்கூடியவர்களாக இருப்போம் என்று எல்லாரும் இந்த அவையிலே உள்ளவர்கள் எல்லாரும் நினைத்திருப்பார்கள். அதைவிட வேறும் ஒன்றை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், இந்த விமர்சன உரைகள் எல்லாம் ஒரு பெரிய கூட்டத்திலே பல பேர் கூடியிருந்து பேசப்பட்ட வெளியீட்டு விழாவிலே நிகழ்த்தப்பட்ட உரைகளாக இருக்கின்றன. இவற்றை விட நாங்கள் மூன்று பேர், நாலு பேர், ஐந்து பேர், எட்டு பேர், பத்து பேர் என்று பல வேறு அரங்கங்களிலே ஜெயசீலனின் கவிதைகளை பற்றி மட்டுமல்ல, இந்த எங்களுடைய மண்ணிலே பிறக்கின்ற எல்லா கவிதைகளை பற்றியும் நுணுக்கமாக அணுகி இருந்து, அதாவது ஒரு புதிதுண்ணல் என்று சொல்லப்படுகின்ற விதத்திலே, புதியனவாக வருகின்றவற்றை நாங்கள் நுகர்வதற்கு பழக வேண்டும். அந்த நுகர்ச்சிதான் கவிதை கலைகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கின்ற படியாலைத்தான். இந்த மனோரதியம் மற்றது மனமோகனம் என்றெல்லாம் பேசப்பட்டதுதானே, அது சில பேர் வந்து மனோரதியம் அதெல்லாம் கூடாது, நாங்கள் அதையும் விட்டுட்டு வேற மட்டத்துக்கு வந்துவிட்டோம் சொல்றது உண்டு. ஆனால் இலக்கிய வரலாறுகளை முழுவதும் எடுத்து பார்ப்போமானால், ஒவ்வொரு இலக்கிய வரலாற்றிலே கூட சில கட்டங்கள், இப்ப ஷெல்லி, பைரன், கீன்ஸ் மற்றது வேர்ட்ஸ் எடுத்து பிளேக் சொல்லி இருக்கீங்களே, அவங்கள் எல்லாரும் அந்த காலத்தில் அதைத்தான் பாடினாங்க. அதே போல ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு பருவத்திலே அந்த பாட்டுகளை பாடுவான். அந்த பாட்டுகளை அந்த பருவத்திலே உள்ளவர்கள் அல்லாமல் மற்றவர்களும் கூட, காலம் கடந்த பிறகும் கூட ரசிக்கக்கூடியவையாக அந்த கவிதைகள் இருக்கின்றன என்பதையும் நாங்கள் கவனத்திலே எடுத்துக்கொண்டு, இந்த கவிதை நுகர்ச்சி, கலை நுகர்ச்சி என்பது வெறும் ரசனையாக இருக்காமல் அது அந்த கலையின் உள்ளாணங்களை காணக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற அந்த சிறு குறிப்பை இங்கே தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக கவிஞர் ஜெயசீலன் அவர்களை தம்முடைய உரையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
அனைவருக்கும் வணக்கம். என் பதிலே மிக சுருக்கமாக அமையும். முதலில் என் கவிதை பற்றி நான் எதுவும் கூற சொல்ல முடியாது. சிலருக்கு என் பல கவிதைகள் பிடித்திருக்கலாம். சிலர் இவைகள் கவிதைதானா, இவையெல்லாம் கவிதைதானா, இதெல்லாம் கவிதையான இடமும் கேட்கலாம். ஆனால் என் கவிதைகள்ல சிறந்தது குறைந்தது என்ற பேதம் எனக்கு இல்லை. இந்நிகழ்வில் என் கவிதைகளின் நிறைகளை கல பேர் சுட்டி காட்டினார்கள், சில குறைகளை தொட்டும் காட்டினார்கள். அக்கருத்தில் நான் கட்டாயம் ஏற்றுக்கொள்வேன். அவர்களின் ஆலோசனைகள் என் கவிதைகளை மேலும் மெருகேற்றும். இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது பணிவான நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் என் வளர்ச்சியில பங்கும் அக்கறையும் கொண்ட பலர் கலந்து சிறப்பித்தது நான் செய்த பாக்கியம். உண்மையா, நான் கவிதையோடு தொடங்கினிலிருந்து இன்று வரை என் வளர்ச்சியில ஒவ்வொரு படியில இருந்த அனைவரும் இன்றைக்கு இந்த மேடையில் இருக்கிறது என்றது நான் செய்த பெரிய பாக்கியம். ஆனாலும் இந்த பீரியட்ல வந்த மூன்று பேர் இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இல்லை, எனக்கு அது ஒரு குறை. அது உண்மையா, இந்த கவிதை வாழ்க்கையில இதே மேடையில் இந்த ஹிந்து காலேஜில் படிக்கிற நேரம் நான் முதன் முதல் ஒரு கவிதரங்கத்தை செய்த வச்சு எனக்கு உஷாரூட்டின ஆசிரியர் சானவீன பஞ்சாச்சரம் அவர்கள் மற்ற இந்த கவிதையை கௌரவப்படுத்தி மேடையில் ஏற வச்சு ஒரு உலகத்துக்கு தெரிய வச்ச கம்பவாரதி ஜெயராஜ் அவர்கள் மற்ற இந்த ஆரம்ப காலத்திலான கவிதைகளை ரசிச்சு உற்சாகமூட்டிய அமரர் சிறுத்திரன் சுந்தர் அவர்கள், இவை மூன்று பேரும் இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இல்லாதன்னு எனக்கு பெரிய கவலையான விஷயம். மற்றபடி இந்த நிகழ்வு அதுதான் ஒரு பிரச்சனை, மற்றபடி ஒரு இதுவும் இல்லை. மற்றும் இந்த நிகழ்வில் முதுகெலும்பாக நின்று தொழிற்பட்ட அன்பன் ஸ்ரீதரனுக்கும் இந்த நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த அழைப்பேற்ற வந்த அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதே. நன்றி.
நான்கு உரை இடம்பெறும்.
மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் கவிதை ரசிகர்களுக்கும் எனது முதற்க நன்றியர்களும் வணக்கங்களும். விழா நூல் வெளியீட்டு நிகழ்வு நிறைவை அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே உங்கள் பொறுமைகளை சோதிக்க நான் விரும்பவில்லை. ஆதலால் நன்றியுரிய என்கின்ற இந்த முக்கியமான விடயமாயினும் இதை மிகச் சுருக்கமாக செய்து முடித்துவிட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். அந்த வகையிலே இன்றைய இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு பல வழியிலே பல பேர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். நாங்கள் ஜெயசீலன் அவர்கள் இந்த நூல் வெளியீட்டு விழா நிகழ்வினை முன்னெடுக்கின்ற போது பல விடயங்களிலே பல நிகழ்ச்சிகளிலே தயங்கி நின்ற சம்பவங்கள் இருக்கின்றன. அவ்வாறான நிகழ்வுகள் ஒவ்வொன்றின் போதும் ஒவ்வொருவர் ஒவ்வொரு வகையிலே உதவி செய்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் நாம் நன்றியுடன் நினைவு கூற வேண்டும். அந்த வகையிலே இன்றைய இந்த நிகழ்விலே வரவேற்புரை நிகழ்த்திய ஆசிரியர் திரு ரா செல்வடிவேல் அவர்களுக்கும், ஆசியுரை நிகழ்த்திய எங்கள் ஆசான் திரு கா சிவராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும், வாழ்த்துரை நிகழ்த்திவிட்டு சென்றிருக்கின்ற திரு கானா சொக்கலிங்கம் சொக்கனையா அவர்களுக்கும், தொடக்க உரை நிகழ்த்திய திரு ஆறு திருமுருகன் அவர்களுக்கும் நமது முதற்கண் நன்றியர்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்விற்கு தலைமையேற்க வேண்டுவன் என்கின்ற போது தானா ஜெயசீலனோடு மிகவும் நெருக்கமான தொடர்புடையவர், அவருடைய இந்த கவிதை வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்தவர் என்றும் கருதக்கூடிய கலாநிதி ஈனா முருகையன் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருப்பது மிகவும் பொருத்தமுடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த வகையிலே இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்க வந்த கலாநிதி ஈனா முருகையன் அவர்களுக்கு எமது விசேடமான நன்றியறிதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த நன்றிக்குரியவர் பேராசிரியர் ஆனா சண்முகதாஸ் ஐயா அவர்கள்.